कंठां जय जानकी कांत स्मरणं गोपिका जीवन स्मरणं गोविंदा जय सद्गुरुमहाराज की समस्त भागवत लोको राधे कृष्णा राधे कृष्णा जदया पात्रम ज्ञान वैराग्य भूषणम श्रीमद् वेंकटनाथार्यम वंदे वेदांत देशिकम लक्ष्मीनाथ समारंभाम नादयामुन मध्यमाम अस्मदाचार्य पर्यन्ताम वंदे गुरु परंपरां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्थितराणि अस्मद्गुरोर्भगवतोऽस्य रामानुजस्य चरणौ माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मधन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ना भूतं शरश्च महदाह्वय भक्ति श्रीभक्तिसारकुलशेखर योगी वाहान भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम संकीर्तनम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम् वटिवेल् मुरुगनुक्कु कुण्डलीकवरधा அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பாகவதாளிடத்திலே அப்பேற்பட்ட ஒரு பிரீதி வச்சிருக்கான். அதனாலதான் சத்சங்க கேட்டுட்டே காஃபி குடிச்சுட்டு இருக்கேன். பகவான் தன் சஜ்ஜனங்களை அப்படி தாங்கிறான், தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தைரியமா குடிக்க கவலைப்படாம, பகவான் அப்படி தாங்கிறான் தன்னுடைய குழந்தைகள். எப்படி நம்மெல்லாம் நம்முடைய குழந்தைகள் தாங்குறோம் இல்லையா, அது அம்மா ரொம்பவே தாங்குவா. ஏன்னா கர்ப்பத்தில் 10 மாசம் சுமந்துட்டோம், அவளுக்கு தெரியாமலேயே ஒரு வாத்சல்யம், இந்த ஜென்மாவில் சுமந்ததுக்கே இவ்வளவு வாத்சல்யம். பகவான் கோட்டி கோட்டி ஜென்மாவா பிரளயத்தில் சுமந்துட்டே இருக்கான். அத்தனை பேருக்கும் பிரளயத்தில் யாரா மாதா அப்படின்னா பரமாத்மா தான். கராரவிந்தேன பதாரவிந்தம் புகாரவிந்தே விநிவேசயந்தம் படஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. அழகா வயிற்றுக்குள்ள வச்சுட்டு ஜாக்கிரதையா பாத்துக்கிறான். எப்ப நமக்கு ஒண்ணுமே தெரியாம கிடக்கிறோம், ஒண்ணுமே தெரியாம அப்படியே மயக்கத்துல இருக்கோம் பாருங்க. பிரளயத்துல அப்பயே காப்பாத்துறான், அப்ப எப்படி காப்பாத்துறானோ அதே மாதிரிதான் இப்பையும் காப்பாத்துறான். பகவானுடைய அந்த ரட்சகத்தன்மையில ஒரு நாளும் குறவுன்றது வரவே வரா, அவ்வளவு வசதி. அதனாலதான் அம்பரீஷ சக்கரவர்த்திக்காக சுதர்சன சக்கரத்தை கிஃப்டா கொடுத்துட்டு போயிட்டான் சுவாமி. அவ்வளவு வசதி கிஃப்டாலாம் கொடுத்துருவாரான்னா, ரொம்ப பிடிச்சு போயிடுதுன்னா என்ன பண்றதுன்னு தெரியல, தனக்கு ரொம்ப வேண்டப்பட்டதை கொடுத்துட்டு போயிடுவார். மாத்து குழந்தைகள்லாம் கேட்டா 15,000 ரூபாய் 25,000 ரூபாய் மொபைல கொடுக்குறோமோன்னு பெருசு. நம்ம ரேஞ்சுக்கு 15,000 25,000 மொபைல ரெண்டு வயசு குழந்தை கொடுக்கறது எவ்வளோ பெருசோ, அப்போதான் புரிய வச்சுக்கோங்க உங்களுக்கு, மற்றெல்லாம் பெருசாக புரியாது. அதுபோல பகவான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை ஆழ்வார் அழகா அம்பரீஷன் கிட்ட கொடுத்து வச்சிருக்கார். அப்படி முடியுமா அப்படின்னா, கலியுகத்திலையும் ஒருத்தர் கிட்ட கொடுத்து வச்சிருந்தார், தொண்டைமான் சக்கரவர்த்தின்னு பேர் அவருக்கு. மலையப்ப சுவாமி ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா. மலையப்பன் காஃபியும் கொடுப்பார், காஃபியும் கெடுப்பார். கோவிந்தா சொல்லித்தான் ஆகணும். கொடுத்துட்டாரா, சங்கு சக்கரம் இல்லாம தான் இருந்தார் மலையப்ப சுவாமி. எதுக்கடானா, தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு கொடுத்துட்டார். அதுக்கப்புறமா திரும்பி சுவாமி ராமானுஜர் வந்துதான் மலையப்ப சுவாமிக்கு சங்கு சக்கரம் கொடுத்தார். ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடி மலையப்ப சுவாமிக்கு சங்கு சக்கரம் கிடையாது, ஆழ்வார்கள் காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் தொண்டைமான் சக்கரவர்த்தி கொடுத்துட்டார், திருவங்கை ஆழ்வார் காலத்தில் தான் தொண்டைமான் சக்கரவர்த்தி. அப்போ பகவான் ஆச்சரியமாக கலியுகத்திலையும் இந்த சுதர்சன சக்கரத்தாழ்வாரை கொண்டு அனுகிரகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு நிரூபணம் ஆகிறது. பாண்டுரங்கன் விசேஷமானவன். ஒரு சந்தர்ப்பத்தில் சந்துகாராம் வியாபார விஷயமா மாட்டு வண்டியில் தானியம் எல்லாம் ஏற்றிண்டு போகிறார். ஆனால் அவர் கூட வந்தவாள்லாம் அவரை விட்டுவிட்டு போயிட்டா. அப்போ காட்டில் தனியாக மாட்டின்னுட்டார். வண்டி மாட்டில் ஒரு மாடு செத்து போயிடுது, இருக்கிறது ஒரு மாடு. மழை காற்றுல தானியம் மூட்டை கீழே விழுந்துடுத்து, இவர் தனியாக இருக்கார், எடுத்து வைக்க முடியலை. சரின்னு அவர் பாட்டுக்கு விட்டல் நாமத்தை ஜெபிச்சு விட்டார். அதாவது நம்ம கை மீறி போகிறது அப்படின்னா உட்காந்து என்னடா பண்ண முடியும்னா, நாம ஜபம் மட்டும்தான் பண்ண முடியும், புலம்பி பிரயோஜனம் இல்லை. கை மீறி போயிடுத்து அப்புறம் என்ன பண்ண முடியும், நமக்கு என்ன தெரியறது, நம்முடைய கட்டுப்பாட்டில் அது இல்லை. குழந்தைகள் உள்பட பல விஷயங்கள் நம்ம என்னடா பண்ண முடியும்னா, பகவன் நாம சங்கீர்த்தனம் அது ஒண்ணுதான் நமக்கு ஒரே கதி. புலம்புறதுக்கு அது ஒன்று தான் வழி, ஈஸியான வழி. அவர் பாட்டுக்கு விட்டலன் நாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கார். அப்படி ஜபிச்சுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தன் வழிப்போக்கன் வரான், ஒரு ஸ்ட்ரேஞ்சர். யாரப்பாது வழியில் மூட்டையெல்லாம் போட்டுட்டு ஜாலியாக பஜனை பாடின்னு இருக்கிறது அப்படின்னு. அப்போ சந்துக்காராம் சொன்னார், என்னுடைய மூட்டை தான் விழுந்துடுத்து, தனியானால எடுத்து போட முடியலை, மழை வேற பெய்யறது, என் கூட வந்தவாள்லாம் போயிட்டா, ஒரு மாடு செத்து போயிடுது, அதனால் உட்காந்துட்டு நாமஜபம் பண்ணிட்டு இருக்கு. உடனே வந்தவன் தானே அந்த மூட்டையை எடுத்து வண்டி மேலே வச்சான், ஒரு மாட்டை மட்டும் வண்டியில் கட்டி விட்டான், இன்னொரு மாடை தூக்கி ஓரத்தை வச்சுட்டான், செத்து போச்சு இல்லையா. எங்கே போனோம் அப்படின்னா, நான் தேகுல இருக்கேன்பா அப்படின்னா, சரிவா வழிகாட்டின்னு அழிச்சுட்டு வந்துட்டான். பார்த்தா இந்திரியாணி நதியில நன்னா வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு சின்னதுதான். இந்திராணி ஒண்ணு பெரிய பெருசு கிடையாது. நம்ம தேகு ஆலந்திலாம் பார்த்தா தெரியுது. அப்படி குறுக்கில் நடந்து போயிடலாம். மழை மெஞ்சி நல்லா வெள்ளம் வந்தா தான் உண்டு. வெள்ளமா ஓடுறது எப்படி போகிறதுன்னு இவருக்கு தெரியல. உடனே அந்த வழிபோக்கன்னு சொல்றான், தோ நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த போய் பார்த்துட்டு, இந்த இடத்துல கொஞ்சம் மணல் மேடு இருக்கு அது வழியா போகலாம், நான் முன்னாடி போறேன் நீங்க பின்னாடி வாங்கோ அப்படின்னு அழிச்சுட்டு போறான். இந்த வழிபோக்கன் முன்னாடி போறான், பின்னாடி மாட்டு வண்டியை ஓடிண்டு சன் துக்காராம் போறான். அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, மாட்டினுடைய ஒரு ஒரு லெவல் வரைக்கும் தான் தண்ணி இருக்கு. நம்ம மனுஷான் இன்னொரு ஒரு கணுக்கால் அளவு ஜலம் வரும் பாருங்க, அந்த அளவுக்கு தான் அங்க ஜலம் இருக்கு. அது மேல அழகா சந்துக்காராம் இந்திரியாணி நதியை கடந்து தேகுக்குள்ள போயிட்டார். ஆச்சரியமா இருக்கு அவருக்கு. அழிச்சுட்டு போனா நேரம் ஒரு வீட்டு வாசலுக்கே அழிச்சுட்டு போறான். இவருக்கு ஒன்றும் புரியல. அழகா வாசல் அழிச்சு போய் அதோ உங்க வீடு வந்துடுத்துன்னு சொல்றான் வழிபோக்க. சந்துக்காரம் அப்படியே தேய்மானம் பிடிச்ச மாதிரி இருக்க, என்னடா அப்படின்னா இந்த மின்னல் மின்றது பாருங்க மழையில. அந்த சமயத்துல முன்னாடி போறவன் அழகா நான்கு திருக்கைகளோட போறான். இடது கையில சங்கம் இருக்கு, கதை இருக்கு, தாமரை இருக்கு, வலது கையில சக்கரம் மட்டும் மிஸ்ஸிங். இவருக்கு அதனால ஒரு குழப்பம், நாலு கைகள்னா சங்கு சக்கர கதா பத்மபாணி தானே இருக்கணும், சக்கரம் மட்டும் மிஸ்ஸிங் ஆகுது. மின்னும் பொழுதெல்லாம் ஸ்வயம் ஸ்ரீபதியா தெரியறான். சாதாரணமா பார்க்கும்பொழுது மின்னல் இல்லாத பொழுது ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி சுவாமி போறார். துக்காராம் கொண்டும் புரியல. அவரை கொண்டு வீட்டில் விட்டு இவர் உள்ள போய் மாடை கட்டி போட்டு திரும்பி வரத்துக்குள்ள அவன் போயிட்டான். இதெல்லாம் அது இப்படி போயிட்டானே, வந்தது யாருன்னு தெரியலையேன்னு பார்த்தா திடீர்னு வெளிச்சமா ஒண்ணு இந்திரியாணி நதியிலேருந்து கிளம்புறது சரணு கிளம்பி மேல போச்சு. அப்புறம் பாக்குறா சுதர்சன சக்கரம். பகவான் அந்த சுதர்சன சக்கரத்தையே பிரிட்ஜா வச்சு சன் துக்காராம இந்திரியாணி நதிய கடக்க வச்சான். அதனால கலியுகத்திலையும் சுதர்சன சக்கரத்தாழ்வார். பக்தாளுக்கு பாகவதாளுக்கு பத்தாச பன்னெண்டு தான் இருக்கு. அப்படி சுதர்சன சக்கரத்தாழ்வாரே பிரிட்ஜா வச்சுட்டு போன சன் துக்காராம் மகாராஜுக்கு இதுவரைக்கும் படித்ததான பாகவத விஷயம் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணும். புண்டலீகவாராதா பாண்டரங்கன் ஸ்வயம் கிருஷ்ணன் தானே, துவாரகாதீசன் தானே. பகவான் தன் பக்தாளுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவானாம். அதனாலதான் கஜேந்திரன் கூப்பிட்ட உடனேயே ஓடி வந்துட்டார் சுவாமி. ஓடி வந்து கிருப பண்ணிட்டார் கஜேந்திர ஆழ்வாருக்கு. பரிசுத்த மகாராஜன் அதை கேட்டு கண்கள்ல கண்ணீர் வழிய உட்கார்ந்தான். இவ்வளவு கிருபையா, இத்தனை ஆச்சரியமா. அதனாலதான் பெண் பிள்ளை சொல்றா, மூலமென்று அழைத்தேனோ கஜராஜனை போலே. திருக்கோளூர் பெண் பிள்ளை அழகா ராமானுஜத்துல பேசுறா. அப்ப ஒரு வாக்கியம், மூலமென்று அழைத்தேனோ கஜராஜனை போலே. ஆதி மூலமேனு கஜராஜன் மாதிரி நான் கூப்பிட்டேனா இல்லையே. சுவாமி வேற வழி இல்லாம ஓடி வந்து கிருப பண்ணும்படியா பண்ணிட்டான் இல்லையா. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவான். கூப்பிட வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை, மத்தெல்லாம் அவன் பார்த்துப்பான். இந்த குழந்தை அம்மா அப்பா அப்படின்னு கத்துறது ஒண்ணும், அந்த மாதிரி கிருஷ்ணா கோவிந்தா மாதவா கேசவா வைகுந்தா நாராயணா ஆதி மூலமேனு கூப்பிடணும். கூப்பிட்டால் நிச்சயமா ஓடி வருவான். அது அவனுடைய ஸ்வபாவம், அது அவனுடைய ஸ்வபாவம். அதனால தைரியமா இருக்கலாம். பரிஷித் மகாராஜன் ஆனந்தமா கேட்டு இருக்கான். சுகபிரம்ம மகரிஷி அழகா எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்கார். பரிஷித் மகாராஜன் பகவானுடைய மற்ற அவதார லீலைகளையும் சொல்லுங்கோ அப்படின்னா, ஒவ்வொரு மன்மந்திரத்துல ஒவ்வொரு விதமான அவதார லீலைகள் உண்டு. எல்லா அவதாரமும் ஒரே மன்வந்தரத்துல கிடையாது. நமக்கு அப்பப்போ ஒரு குழப்பம் வரும். பிரகல்லாதன் முன்னாடியே பிறந்துட்டான். பகவான் அவனுக்கு நரசிம்ம அவதாரம் எடுத்தார். மகாபலி ஆச்சரியமா பின்னாடி வரான். பகவான் அவனுக்கு வாமன அவதாரம் எடுத்தான். ஆனா அதே மகாபலியே கூர்ம அவதாரத்தையும் பார்க்கணும். ஆனா நம்ம லிஸ்ட்ல போடும்பொழுது மத்திய கூர்ம வராக நரசிம்ம வாமனன்றோம். அப்ப பார்த்தா மத்திய வராக நரசிம்ம கூர்ம வாமன இப்படிதானே வரணும். ஏன்னா மகாபலி ரெண்டுத்தையுமே பார்க்கிறான், கூர்மத்தையும் பார்க்கிறான் வாமனத்தையும் பார்க்கிறான். மண்மந்திரங்கள் வேறு, அந்த மாதிரி நிறைய உண்டு, நிறைய மண்மந்திரங்கள் உண்டு. நம்ம இருக்கிறது வைவஸ்வத மண்மந்திரம், நிறைய மண்மந்திரம் உண்டு. சாக்ஷுஷ மண்மந்திரம், தைவத மண்மந்திரம், வைவஸ்வத மண்மந்திரம், உத்தம மண்மந்திரம், தாமச மண்மந்திரம், முதல்ல ஆரம்பம் சுவாயம்புவ மண்மந்திரம், இப்படி நிறைய உண்டு. அத்தனை ஆச்சரியம் அழகாம் கேட்டுவிட்டான் பரிஹித் மகாராஜன். ஆச்சரியமா சுகபிரம்ம மகரிஷி நரசிம்மாவதாரம் சொல்லி முடிச்சுட்டார் இல்லையா, இப்ப சமுத்திரமதனம் சொல்லணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. திருப்பார் கடலை கடையிறது, வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. மார்கழி பக்கத்துல வந்துட்டாலே திருப்பாவை தானா வந்துடும், நம்ம யோசிக்கவே வேண்டாம், அது சுவாவமா உள்ள உரிமை எடுத்துட்டு நுழைஞ்சிடும். மார்கழினா திருப்பாவை திருவம்பாவை தானே, நாமே மறந்தாலும் மத்தவா நம்மளை ஞாபகப்படுத்திட்டே இருப்பான். அத்தனாச்சரியம் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. திருப்பார்கடல் பகவானுடைய ஆச்சரியமான ஆபீஸ் அப்படிதான் பெரியவாள்லாம் சொல்றான். வைகுந்தம் அவனுடைய ஸ்வயம் பிரதேசம். திருப்பார்கடல் இடம்னா தேவர்கள் ரிஷிகளுக்காக ஓபன் பண்ண ஆபீஸ் ஆகுது, கார்பரேட் ஆபீஸ், ஹெட் ஆபீஸ் மாதிரி. ஸோ ரிஷிகள் தேவர்கள்லாம் அங்கே போய் தான் புலம்புவான். அழகா பரம் யூகம் விபவம் அந்தரியாமி அர்ச்சை, அஞ்சு நிலைகள். பரம்ன்றது வைகுந்த தாமம், வியூகம் அப்படின்றது திருப்பார்கடல், விபவம் அப்படின்றது பகவான் அவதாரங்களாக கீழே இறங்கி வர்றது, அந்தரியாமின்றது நமக்குள்ள இருக்கிறது, அர்ச்சைன்றது நாம கோவிலில் போய் தொடர சுவாமி, நம்ம ஆற்றில் வச்சு பூஜை பண்ணுற சுவாமிக்கு அர்ச்சாவதார மூர்த்தி, நாம அர்ச்சிக்கும்படியா அவதாரம் பண்ண சுவாமி, அதனால அர்ச்சாவதார மூர்த்தின்னு பேர். நாம இந்த அர்ச்சாவதார மூர்த்தியை வச்சுண்டு பூஜை பண்ணி நாமஜபம் பண்ணி அடுத்து அந்தரியாமியை புரிஞ்சுண்டு அதுக்கப்புறமா அவதார ரகசியங்களை தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறமா திருப்பாக்கடநாதனை பார்த்துடும் அதுக்கப்புறமா பரமவதமாகிய வைகுந்தம். இப்படிதான் வழி அர்ச்சாவதாரத்திலேருந்து கோவில்லேருந்து ஆரம்பிச்சு அப்படி போறோம். அந்த மாதிரி ஆச்சரியமா திருப்பார்கடல். ஒரு சந்தர்ப்பத்துல துர்வாசர் இந்திரனை பார்க்க போறார். அவருக்கு அழகா ஒரு மாலை கிடைச்சது, நல்ல வாசமுள்ள மாலை. சரி, ரொம்ப வேண்டப்பட்டவாளை கொடுக்கலாம், அவர் தான் ரிஷி தானே, அவருக்கு என்ன பண்ண போறாருன்னு சொல்லி இந்திரனை பார்த்து இந்தாடா வச்சுக்கோடா அப்படின்னு கொடுத்துட்டான். அந்த இந்திரன் ஏற்கனவே ஒரு செல்வ கொழுப்புல இருக்கான் இல்லையா, தன கர்மம்னு பெயர். ஒரு லெவலுக்கு மேல பணம் சேர்ந்து கொடுத்தோம்னா ஒரு கர்மம் சுவாவமா வரும், நிச்சயமா வரும், அதுல மாற்றமே கிடையாது, வராதுன்னு சொல்லவே முடியாது. எது எது சேர்றதோ அததுக்குன்னு ஒரு சுவாவம் உண்டு, அந்த சுவாவம் வந்துடும். ஊனேறு செல்வத்து உடல் பிறவியான் வேண்டேன் அப்படின்றார். ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய்ப் பிறக்கும் விதியுடையனாவேனேன். குலசேகராழ்வார் புலம்புறார், ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன். இந்திர பதவி வேண்டாம், முதல்ல இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன், அரங்கமான் நகருளானே. உருப்பட வேண்டாம் தீர்மானம் பண்ணியாச்சா நேர இந்திரலோகம் போலாம். உருப்படணும் தீர்மானியாச்சுன்னா ஒன்னு பூலோகத்துக்கு வரணும், பாரத பூமிக்கு வரணும், இல்லாட்டி நரகலோகத்துக்கு போகணும். வேற எங்க போனாலும் உருப்படுறது கஷ்டம்தான். இந்த தேசத்துல வந்தா வையத்து வாழ்வீர்கள், பூமியில வந்துட்டோம்னாலே உருப்பிட்டுடலாம். இந்திரனுக்கு மாலையை கொடுத்தா அழகா கழுத்துல போட்டுக்கலாமோ, பெரியவா கொடுத்துருக்காளே பிரசாதமாச்சு அப்படின்னு கல்ல ஒத்திண்டு சூட்டிக்கணும் இல்லையா. சில சந்தர்ப்பங்கள்ல யாராவது கோவில்லேருந்துலாம் வருவா, நமக்கு எதான பிரசாதம் கொடுப்பா, அந்த பூ கொஞ்சம் அழுகிலாம் போயிருக்கும், ரொம்ப நாளாக வச்சு மூடி மூடி வச்சதுனால தொடரவே ஒழுங்காக தொடமாட்டும். சில பேர் ஃபாரின் போயிட்டு வந்துடுவா, இந்த ஃபாரின் ரிட்டர்ன்லாம் சில கூட்டம் இருக்கு இல்லையா, கோவில்கள்லாம் தீர்த்தம் கொடுப்பான் சாப்பிட்றதுக்கு, பெருமாள் தீர்த்தம், அது இதெல்லாம் ஹைஜீனிக்காக இருக்காதுன்னு அப்படி குடிக்கிற மாதிரி கையை அப்படி வச்சு இப்படி ஒழுக விட்டுடுவான், வாய்க்குள்ளே போகாது, வாங்குற மாதிரி வாங்கி எப்படின்வா. குழந்தை கேட்கும், அம்மா சாலை ஐ ஹாவ் டு ட்ரிங்க் அப்படின்னு அப்படின்னு. நான் கண்ணதிர்க்க பார்த்துருக்கேன், பார்க்காம சொல்கிற மட்டும் நினச்சிடாதீங்க, கண்ணதிர்க்க பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ தண்ணி எப்போ வச்சதோ தெரியாதுரா, இங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி ஓடின் இருக்கடா, அதனால் ஜனம்லாம் குடிக்கப்படாதுரா, உடம்பு கெட்டு போயிட்டுண்டா அப்படின்வா. நிறைய பேர் நான் கண்கொண்டு பார்த்துருக்கேன். பட்டவாளை விட்டுருவோம், கோவிலில் விபூதி குங்குமம் கொடுத்தா தூணுக்கு தானே போடுறோம், ஆற்றுக்காக எடுத்துட்டு போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன போடுறது, பட்டரே போட்டுட்டு போட்டோம், டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக அர்ச்சனையை தூணுக்கெல்லாம் போட்டுட்டு போனால் போதும். 10 ரூபா அப்படி போட்டு போவேளா, ஒரு 5 ரூபா காயின் அப்படி தூண் தூணாக போட்டுட்டு போவேளா? இல்லையே. அப்போ அதற்குரிய மரியாதை வேணும். ஏதோ இந்திரன் தான் தப்பு பண்ணுறான்னு நினைக்க வேண்டாம், நம்மளும் அப்படித்தான் இருக்கும். இந்திரன் ரொம்ப மோசமானவன் இல்லை, நம்மளுடைய குத்தங்கள் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. இந்த கோவிலுக்கெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போவோம், இந்த பூமாலை பேப்பருக்கு போய் அப்படி கசக்கிட்டு ஓடுறத போட்டுருவோம் கோவிலில். நம் நாட்டில் யாராவது விருந்தாளி அப்படி போடட்டுமே, அடுத்த வாட்டி வீட்டில் சேர்க்க மாட்டேன். வாழ கோவில் தானே, பேர்பட்ட இடம், பகவத் சாநித்தியம் நிறைஞ்சிருக்கிற ஒரு இடம். அதுக்குரிய மரியாதைகள்லாம் கொடுக்கணும். இந்த மரியாதை நமக்கு இருக்க மாட்டேங்கிறது. இந்திரன் அவர் கொடுத்தாரு அப்படின்னு அந்த மாலையை கண்ணில் ஒத்திண்டு தான் கழுத்தில் சூட்டிக்கணும் இல்லையா, பிரசாதமாச்சு. அதுவும் ஒரு ரிஷி மூலமாக வருது, அது ரொம்ப முக்கியமாச்சு. ஆனால் அதை கொண்டு ஐராவதத்து மேலே வச்சுட்டான், அது இவனோட சேர்ந்து கொழுப்பெடுத்து கிடக்கிறது. அது ஜாலியாக இருக்கும்னு அது பாட்டு துதிக்கையில் எடுத்து கீழே போட்டு ஒரு மெதி மெதிச்சு தொகை தொகைச்சுது. பாதா துர்வாசர் ஏற்கனவே அவரும் கோபமும் ரொம்ப க்ளோஸ், இணை பிரியாத நண்பர்கள். இவர் இருந்தாருன்னா அவர் இருப்பார், அவர் இருந்தாருன்னா இவர் இருப்பார். அந்த மாதிரி ஆச்சரியமா அந்த கோபம். உடனே சாபம் கொடுத்துட்டா, எல்லாத்தையும் இழந்து போடான்னுட்டா. எப்பொழுதுமே எது காரணம் கொண்டு நமக்கு அகம்பாவமோ அதை இழந்துட்டோம்னா அடங்குவோம் இல்லையா. எரியறத பிடுங்கினா கொதிக்கிறது அடங்கும்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி இவனுக்கு காரணம், இவ்வளவு அகம்பாவத்துக்கு காரணம் என்னன்னா தன கர்ப்பம், இந்த செல்வத்தினுடைய மதம். அதனாலே இவர் கொடுத்த பிரசாதத்தை திரஸ்கரிச்சுட்டான், அதனாலே இழந்துட்டான். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. பகவான் இடத்துலலாம் கேட்டோம், பகவான் சொன்னார், திருப்பார் கடலை கடைங்கோ, அதுலேருந்து அமிர்தம் வரும், அந்த அமிர்தத்தை சாப்பிட்டா பலம் உண்டு. இந்த அமிர்தம் புளிப்பா கசப்பா திட்டிப்பா நமக்கு தெரியாது, ஆனால் காஃபி டீ எல்லாம் குடிச்சுட்டு தேவாமிருதமாக இருக்கு அப்படின்னு. இந்த அமிர்தம் கசப்பா புளிப்பான்னு தெரியறதில்லை, அது குடிக்கவும் வேண்டாம் வச்சுக்கோங்க. நம்ம நாமாமிருதம் குடித்தா போதும், அதெல்லாம் தேவர்களுக்குனே விதிக்கப்பட்ட ஒரு வஸ்து, நமக்கு வேண்டாம். யாராவது ஃப்ரீயாக கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்லிவிடுங்க, நமக்கு ஃப்ரீயாக யாராவது கொடுத்தா உடனே பிடிக்கும். எதுவாக இருந்தாலும் நாமாமிருதம் இருக்கு, அது போதும். பகவான் சொல்லிட்டார், அமிர்தம் குடித்தாதான் உங்களுக்கெல்லாம் பலம். மகாபலி சக்கரவர்த்தி எல்லாம் நல்ல பலவானாக இருக்கா, நீங்கள்லாம் ஜெயிக்கணும்னா சமுத்திரத்தை கடைவோம்னுட்டா. சரி, எல்லாரும் தீர்மானம் பண்ணி மகாபலியின் இடத்துல ஒப்பந்தம் எல்லாம் வச்சுண்டு, ஆச்சரியமா சமுத்திரத்தை மதனம் பண்ணலான்னு தீர்மானம் பண்ணிட்டார்கள். பெரிய மந்திரமலையை தூக்கிட்டு வரா, தூக்க முடியல. கடைசியில் சுவாமியே தூக்கிட்டு வந்து வைக்கிறார். எல்லா பிரயத்தனமும் சுவாமி தான் பண்றார். நம்ம கொஞ்சோண்டு அல்பமான புருஷ பிரயத்தனம் பண்ணோம்னா போதும், சுவாமியே கொண்டு வந்துட்டார். அழகா நாகத்தை சுத்திட்டார், நாகத்தை சுத்தி அப்படி கயிறா வச்சுட்டார். பகவான் பார்த்தார், ஆஹா நம்மெல்லாம் தலைப்பக்கம் இருக்கணுமாச்சே, நம்மெல்லாம் தேவர்களாச்சேன்னு சும்மா இருந்திருக்கலாம். உடனே அசுரர்களுக்கெல்லாம் ரோஷம் வந்து கொடுத்தோம், நாங்கள்லாம் பெரியவா, நாங்கள் போய் பாம்போட வாழை பிடிக்க மாட்டோன்னுட்டா. பகவான் எவ்வளோ பிரயத்தனப்படுறாரு பாருங்கள் தேவர்களுக்காக. சாச்சா நாங்கள்லாம் போய் பாம்போட வாழை பிடிக்கிறதா? முடியாது முடியாது, நாங்கள் தான் தலையை பிடிப்போம், இதுதான் அவருக்கு வேணும். காரியம் சாதிக்கிற டாக்டிக்ஸ்லாம் சுவாமி சொல்லி கொடுக்குறார். எல்லா இடத்துலையும் போய் சண்டை போட்டுட்டு இருக்கப்படாது, இப்படி மாற்றி விட்டுட்டோம்னா அவளா தானா சிக்குவா. இதெல்லாம் நாராயணுடைய ஸ்பெஷல் டெக்னிக், மனுஷா பண்ண முடியாது வச்சுக்கோங்க. இப்படி சொன்ன ரோஷம் வந்து கொடுத்தான், நாங்கள்லாம் வாழை பிடிக்க மாட்டோம், ஆஹா சந்தோஷமா இந்த பக்கமா, இதுதான் வேணும் எனக்கு அப்படின்னு அழகா தலைப்பக்கம் இவாளை வர வச்சார். வாழ் பக்கம் தேவர்களா இந்திரனா, சார் நமக்கு ரொம்ப கேவலமா போயிடுது. இந்திரன் கிட்ட சொன்னார், சும்மா நில்லு, எங்க நான் நிக்க சொல்றோம் அங்க நில்லு, எதை பிடிச்சி இழுக்கணுமோ இழு, அதை விட்டுட்டு சும்மா யோசிக்காது. நான் தலைப்பக்கம் தான் நிற்பேன், வேணா போய் நில்லு, கடைசியில தெரியும் தலைப்பக்கம் நின்னா என்ன பிரச்சனைன்னு கடைசியில தெரியும். ஜாக்கிரத ஜாக்கிரதேன்னு அது பல சந்தர்ப்பங்களில் பெரியவா நமக்கு சொல்ற, நமக்கு புரியறது இல்லை. பகவான் நாராயணன் தீர்மானம் பண்ணி ரெண்டு பக்கம் அழகா நின்னுட்டான். பாம்பு அப்படி கயிறா வச்சுண்டு. அழகா ஒரு ஏர்போர்ட்ல, இந்தோனேஷியா தான் நினைக்கிறேன், ஏர்போர்ட்லயே சமுத்திரம் அதன சிற்பம் உண்டு. இத்தனைக்கும் அங்கே 90% முஸ்லீம்ஸ் தான் உண்டு, ஆனால் அந்த ஏர்போர்ட்டில் சமுத்திர மதன சிற்பம். நீங்கள் வேணால் கூகுளில் போட்டு பாருங்கள், ஃபோட்டோ வரைக்கும் கிடைக்கும், ஏர்போர்ட்டில் இருக்க அந்த சிற்பம் வரைக்கும் ஃபோட்டோ உண்டு, சமுத்திர மதன். அழகாக பகவான் இன்னுட்டான், எல்லா பக்கமும் ரெண்டு பக்கமும் ஆளாளுக்கு இழுக்கிறா. இதுக்கு பேஸ் ஒழுங்கா இல்லை, தானாக கீழ் அமுந்துறது. அவளுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு புரியலை, எல்லாம் டயர்டாக உட்காந்துட்டு. ஆமாம் போ, என்னைக்கு நம்ம கிடையறது, என்னைக்கு அமிர்தம் வருது, என்னைக்கு குடிக்கிறது அப்படின்னு எல்லாம் நொந்து போயிட்டா. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஆசை மட்டும் ஜாஸ்தி இருக்கு, அமிர்தம் குடிக்கணும்னு ஆசை இருக்கு, பிரயத்தனம் பண்ண பெருசா பிடிக்காது. கலியுக தர்மமே அப்படிதான் இருக்கு, பிரயத்தனம் ரொம்ப சுலபமா இருக்கணும், பிரயோஜனம் நல்ல பெருசா இருக்கணும், அப்படிதானே ஆசைப்படணும். அந்த மாதிரி எல்லாரும் நொந்து போயிட்டா, திடீர்னு பார்த்தா இந்த மந்திரமலையே அப்படி மேல தானா வருது. யாருக்கும் ஒன்றும் புரியல, திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய கூர்மம், ஜெய் போலோ கூர்ம பகவானுக்கு. ஏன்னா கூர்மத்துக்கு ஓடு நல்ல பலமா இருக்கும், எவ்வளவு வெயிட் வச்சாலும் தாங்கும், எத்தனை தூரம் தூக்கி போட்டால் கூட ஒன்றுமே ஆகாது, அழகாக உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் இழுத்துட்டு தேமேன்னு கிடக்கும். அப்ப இதை தாங்கிறதுக்கு சுலபமா, அதுவும் சுத்தனம் இல்லையா, அப்ப ஓடு இப்படி இருக்கும். அப்ப இது மேல வச்சோம்னா கீழே எல்லா பக்கம் பேஸ் பிளாட்டா இருந்தா ஒழுங்கா சுத்த முடியாது, கீழே இப்படி இருந்தா சுத்துறது ஈஸி, எல்லாம் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. சுவாமி தெரிஞ்சுதான் அவதாரம் எடுக்கல, ஏதோ சும்மா போனா போறே ஒரு அவதாரம்லாம் எடுக்கல, எல்லாத்துலயும் ஒரு டெக்னாலஜி வச்சிருக்காரு சுவாமி. ரெண்டு கரெக்டா அப்படி ஒட்டிட்டு இருந்தா அவ்வளவு தூரம் ஈஸியா சுத்த முடியாது, கீழே ஒரு மேடு இருந்து மேல அப்படி இருந்தா சிங்கிள் பாயிண்ட்ல இருந்தா நல்லா சர சர சரசன்னு வேகமா கடையலாம். அதனால் அழகாக ஆமையா வந்துட்டார், கூர்ம மூர்த்தியா வந்துட்டார் சௌக்கியமா. ஆனால் ஆடுமே இது பேலன்ஸ் இல்லாம, அப்ப மேலேருந்து ஒரு கிரிப் இருந்தா நல்லா இருக்கும். சுவாமியே கருடன் மேல உக்காந்துட்டு அந்த டிப்பை பிடிச்சுட்டார், கூர்மமா இருந்து பேசா இருந்து தாங்கிறதும் அவர், அந்த மலையை பிடிச்சிருக்கிறதும் அவர், அசுரால் கூட அசுராபலமா நிற்கிறதும் அவர், தேவர்கள் கூட தேவபலமா நிற்கிறது இவர், கடைசியில் முழுக்க பண்ணது சுவாமி தான், எல்லாம் அவர் தான் பண்ணுறா. அஸ்திவாரமாக இருந்துட்டு மேலையும் பிடிச்சுண்டு இங்கேருந்து இழுத்துண்டு அங்கேருந்து இழுத்துண்டு அந்த வாசுகிக்கு அந்த பலத்தை கொடுக்கறதும் சுவாமி தான், எல்லாம் அவர் தான் பண்ணுறார். நம்ம வாழ்க்கையில் இதை நான் பண்ணேன்னு சொல்கிறோம் இல்லையா, இத்தனைக்குள்ளே இருந்தும் அத்தனையும் நடத்துறவர் எம்பெருமான் தான். அழகாக நன்னா கடையிறாளா சமுத்திரத்தை, ஃபஸ்ட் கிளாஸாக ஜோராக கடையிறா, கயிறை கடையிறா மாதிரி திருப்பார் கடலையே கடையிறா, கடைய 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 ஒவ்வொன்றா வருது ஆச்சரியமா, அதி விசேஷமா. ஐராவதம் வர்றது, உச்சை ஸ்ரவஸ் வர்றது, ஆளாளுக்கு ஒவ்வொன்று எடுத்துக்கிறான் பரம சௌக்கியமா. கௌஸ்துப மணி வந்தது, இவர் எடுத்துட்டார், இது எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான், கடல்லேருந்து வந்த ரத்னம். சந்திரன் வந்தான், இப்படி ஒவ்வொன்றா கிளம்பித்து திருப்பார் கடலை கடையும் பொழுது அதுலேருந்து வந்த வஸ்துக்கள் ஒவ்வொன்றா வர்றது, இப்படி எல்லாம் வர்றது அப்படின்னு பார்த்தா ஆளாகல வசமும் வந்துடுத்து, சௌக்கியமா வந்துடுத்து. எல்லாரும் நெடுங்கிறா, என்ன பண்றதுன்னு தெரியல. சிவபெருமானிடத்துல பிரார்த்திச்சென்றார், நீலகண்ட மகாதேவர் ஜம்முன்னு குடிச்சுட்டார், யாருக்கும் ஒரு ஸ்பூன் கூட தரமாட்டேன்னுட்டார். எல்லாரும் எனக்கு தாங்க எனக்கு தாங்கன்னா கேட்பாளான்னு பார்த்தா யாரும் கேட்கல, நாராயணன் எனக்கு நார் கிடையாது என் பங்குன்னுட்டார். அத்தனையும் திரட்டி அப்படியே குடிச்சுட்டார், பார்வதி கழுத்தை பிடிச்சா நீலகண்ட மகாதேவரை ஆயிட்டார். இந்த ஆளாகல விஷத்தை சாப்பிட்டு கொஞ்சம் களைச்சி படுத்துட்டாராம், அப்படி படுத்துட்ட இடம் தான் சுருட்டுப்பள்ளின்னு ஒரு இடம், சென்னையிலேருந்து திருப்பதி போகிற வழியில் ஊத்துக்கோட்டைன்னு ஒரு கிராமம் இருக்கு, அது பக்கத்தில் தான் சுருட்டப்பள்ளி, அங்கே மட்டும்தான் சிவபெருமான சயனக்கோலத்தில் பார்க்கலாம். பார்வதி தேவி மடியில் படுத்துருப்பார், அங்க என்ன விசேஷம்னா பெருமாள் மாதிரி படுத்துருக்கிறதுனால சடாரி உண்டு தீர்த்தம் உண்டு, அதான் அதிசயமா இருக்கும். நெத்தியில விபூதிட்டதுனால சிவபெருமான்னு சொல்லணும், நாம திட்டோம்னா அப்படியே பெருமாள் மாதிரி தான் இருப்பார், அப்படியே பெருமாள் மாதிரியே அழகா ஜம்முன்னு படுத்துருப்பார் சயனக்கோளத்துல சிவபெருமான். ஆச்சரியமா ஆளாகல விஷத்தை குடிச்சுட்டார், ஒவ்வொன்னா வர்றது எல்லாரும் எடுத்துண்டார்கள், நீ நான் போட்டி போடுண்டு இது எனக்கு அது உனக்கு அப்படின்னு பங்கிட்டு இருக்கா. அப்ப எல்லாரும் சண்டை போடும்படியா ஒருத்தி வந்துட்டா, ஸ்ரீதேவி வந்துட்டா, மகாலட்சுமி வந்துட்டா, அமக்கிரமா வந்துட்டா. ஜெய் போலோ ஸ்ரீதேவி கீ ஜெய். திருப்பார்கடல்லேருந்து தாயார் வந்துட்டாளாம். உடனேயே சமுத்திரராஜன் சொன்னான், இவள் என் பெண் அப்படின்னு ஏற்றுட்டாள். ரொம்ப அழகா இருக்கா, எல்லாருக்கும் ஆசை அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. உடனே அவளுக்கு இந்த இவ்வளவு தூரம் திருப்பார்கடலை கடைஞ்சின்னு இருக்கா, இதுக்கு நடுவில் ஒரு கல்யாணம் வேற சுவாமிக்கு. உடனே அழகா அவள் கையில மாலையை கொடுத்து ஒரு சுயம்பரம் வேற ஒரு பிரேக் விட்டா எல்லாரும் கடையறது. அழகா எல்லாரும் நின்னா ஒவ்வொருத்தையா பாக்குறா தாயா, ஒவ்வொருத்தர்கிட்ட என்ன குணம் இருக்கு, என்ன குறை இருக்கு, எல்லாம் பார்த்து 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 பார்த்து, இவர்கிட்ட இது சரியில்லை, அவர்கிட்ட அது சரியில்லைன்னு எல்லாம் தள்ளி 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 கடைசியில ஒருத்தர் அதிரூப சுந்தரனா நிக்கிறார். சங்க சக்கர கதா பத்ம பாணியா சௌக்கியமா நிக்கிறார். குறை ஒன்றும் இல்லாம அவரை பார்த்துட்டார். ஆஹா, இவருக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லி அழகா அவரை பர்த்தாவா வரிச்சுட்டா தாயா. உடனே சுவாமியும் அவருக்கு வக்ஷஸ்தலத்தில் ஒரு இடம் கொடுத்துட்டா. ஸ்ரீவத்சன ஆயிட்டா சுவாமி, தாயாரும் பகவானுடைய திருமேனியில தானும் செட்டில் ஆயிட்டா. அதனால ஸ்ரீனிவாசன் ஒரு திருநாம். ஜெய் போலோ ஸ்ரீனிவாசமூர்த்திக்கு. ஸ்ரீக்கு நிவாசமா தன்னுடைய மார்பையே கொடுத்துட்டார் பெருமாள். தாயாரும் அழகா செட்டில் ஆயிட்டா. திரும்பியும் ஜம்முன்னு கடையறா. ஒவ்வொன்னா வருதே 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 வருதேன்னு பார்த்தா கடைசியில அமிர்தம் வருது. அமிர்தம் எடுத்துட்டு அழகா ஒரு அவதாரம், தன்வந்திரி அவதாரம். உலகத்துல ஃபர்ஸ்ட் டாக்டர் இவர் தான், டாக்டர் தன்வந்திரி வந்தார். ஜம்முனு பல 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 பலன்னு கையில அமிர்த கலசத்தை எடுத்துட்டு ஆசையோட வந்தார். பார்த்தா அசுரெல்லாம் பலிஷ்டர்கள்லவா டக்குன்னு அபகரிச்சுட்டான். தன்வந்திரி திரு திரு முழிக்கிறார். என்ன பண்றதுன்னு தெரியல. ஸ்வயம் பகவத் அவதாரம் தான். அந்த அமிர்தத்தை கொண்டு வரதுக்காக எடுத்த ஒரு அவதாரம். ஆனா இன்னைக்கும் ஆயுர்வேத சாஸ்திரத்துல அவர் தான் பகவான். அமிர்த கலசத்தை வச்சுண்டு இன்னைக்கு பல இடங்கள்ல பார்த்தா தன்வந்திரி ஆராதனை இப்ப ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு எல்லாரும் வியாதியஸ்தர்கள் ஆயிட்டோம். எங்க போனாலும் ஒரு தன்வந்திரி ஆராதனை சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கு. ரொம்ப பலமான ஒரு தன்வந்திரி அப்படின்னா ஸ்ரீரங்கத்துல இருக்கிற தன்வந்திரி பகவான். சுவாமி ராமானுஜ ஸ்தாபிதம் பண்ண தன்வந்திரி, அந்த தன்வந்திரி பகவான் ரங்கநாதருக்கே டெய்லி கஷாயம் கொடுத்துருக்கார். ராத்திரி ஆயிடுத்துன்னா ரங்கநாதருக்கு டெய்லி தன்வந்திரி சன்னதியில கஷாயம் பண்ணி ரங்கநாதருக்கு டெய்லி ராத்திரி கஷாயம். ஏன்னா யார் யாரோ எதையோ கொடுத்தா எல்லாத்தையும் சாப்பிட்டுடுறார். ஜீரணம் ஆகலைன்னா கஷ்டம்னு சொல்லி ராமானுஜ ஏற்பாடு பண்ணி டெய்லி கஷாயம் சமத்தா குடிச்சுருக்கார் ரங்கநாதர். ராமானுஜன் சொல்லிட்டான் குடிக்கிறேன் அப்படின்னு. அந்த தன்வந்திரி ரொம்ப பலவான். அத்தனை ஆச்சரியம். அந்த தன்வந்திரி பகவானுக்கு ஜெய். பகவான் டக்கு டக்குன்னு அவ்வளவு அவதாரம் எடுக்கிறான் பாருங்க. இதெல்லாமே அவதாரங்கள்ல செய்திதான். கூர்ம பகவானுடைய ரூபத்தை அனுபவிக்கணும்னா ஆந்திரால ஸ்ரீ கூர்மம் தான் கூர்ம பகவானுடைய விசேஷமான ஒரு கோவில். ஆரம்ப காலகட்டத்தில் அது சிவலிங்கம் நினைச்சு எல்லாரும் பூஜை பண்ணிட்டு இருக்கான். சுவாமி ராமானுஜரை பூரி ஜெகந்நாதர் கூர்மக்ஷேத்திரத்தை கொண்டு விடுறார். அப்புறம் ராமானுஜர் தான் நிரூபணம் பண்றார், இது கூர்ம பகவான் சிவலிங்கம் இல்லே நிரூபணம் பண்றார். அப்படி அந்த கூர்ம பகவானுடைய கோவில் அந்த ஸ்ரீ கூர்மம் ஆந்திரால ரொம்ப விசேஷம். தன்வந்திரி பகவான் கிட்டே இவ பிடிங்கிண்டு போயிட்டா. தேவர்கள்லாம் புலம்பினா திட்டா தன்வந்திரி. பத்திரமா வச்சுக்க தெரியாது, இது கூட வச்சுக்க துப்பு இல்லையா உமக்கு அப்படின்றா. இப்படி பாக்குறாரு, கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததுக்கு வாங்கி திட்டு வேற வாங்க வேண்டியது. அது மனுஷாளுக்கு ஒரு வஸ்து கிடைக்கலன்னா கோபம் வரும் இல்லையா. அந்த மாதிரி தேவர்கள்லாம் தன்வந்திரி பகவானே திட்டா. அவர் சிரிச்சார். எல்லாரும் தன்வந்திரி பகவானை விட்டு விட்டு இந்த அசுரா பின்னாடி ஓடுறா. அசுரா ஓட இவா ஓட எதிர்க்க அழகா ஒரு ஸ்திரீ வந்தாள். போதுமே, எங்கயா ஸ்திரீ வந்தான்னா தெரியும் இல்லையா. இந்த வடலை பசங்கள்லாம் பேசிட்டு இருப்பான் தெருவில், திடீர்னு எல்லாரும் ஒரு பக்கமா திரும்புறான். பேச்சு மூச்சு இல்லைன்னா யாரோ ஒரு ஸ்திரீ குழந்தை வரான்னு அர்த்தம். இல்லாட்டெல்லாம் அப்பா அம்மா யார் போனாலும் சரி தலை திரும்பாது. அப்படியே பேசிட்டே இருப்பா, கத்த 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 மொபைல்லாம் பார்த்துட்டு வா ஆ அப்படின்னு பார்த்தான்னா யாரோ ஸ்திரீ வராள்னு அர்த்தம். அந்த காலத்திலேருந்து ஆதி காலத்திலேருந்து இதுதான் ஸ்வபாவம். சிலதெல்லாம் வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு வரலையா, அந்த மாதிரி ஆதி காலத்திலேருந்து பார்த்தா அழகான ஒரு ஸ்திரீ, அழகா அந்த கூந்தலெல்லாம் அப்படி முன்னாடி விட்டுண்டு, கையில் அப்படி ஸ்டைலாக சுத்திண்டு, அழகா கூந்தலெல்லாம் அப்படி ஸ்டைல் பண்ணிண்டு, கண்டுகால அப்படி இப்படி பார்த்துண்டு, அந்த மாறாப்பெல்லாம் கொஞ்சம் விலகும்படியான வஸ்திரம் உடுத்திண்டு, லோகிப்பெல்லாம் காட்டிண்டு, இப்படி ஜாலியாக காலில் சதங்கையெல்லாம் எடுத்துண்டு, ஏதோ ஒரு பூப்பந்து வச்சு விளையாடிண்டு, ஸ்டைலாக இப்படி அப்படி வராவள். அவ்வளோதான் அசுரப்பயர்கள் எல்லாம் அமிர்தத்தை விட்டுட்டாஹா, திறந்த வாய் மூடாம அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இவளோ அவர்களை பார்க்காம அப்படி தலைய, இதெல்லாம் ஒரு ஸ்டைல் இல்லையா, ஸ்திரீ ஸ்வபாவம் அப்படி அப்படின்னு அப்படி ஓர கண்ணில் பார்க்கறது, அப்புறம் அப்படி திரும்புறது, அப்படி தலையை அப்படி குனிஞ்சிக்கிறது, அப்படி தலையை தூக்கி பார்க்கறது, ஓரமாக பார்க்கறது, அப்படி ஒரு கழுக்குன்னு ஒரு சிரிப்பு, அந்த இடுப்பு ஒரு வள வளைச்சுண்டு, அழகாக அப்போ தான் மாறாப்பெல்லாம் சரி பண்ணிட்டு, திரும்பியும் தன் கூந்தல் அப்படி சுத்திண்டு, ஒன்றும் தெரியாதது போல அவர்கள் பக்கத்தில் அப்படி போனான். அத்தனை பேரும் மயங்கி போயிட்டான். அசுரால்லாம் அடி பொண்ணே யாரு நீ அப்படி சிரிச்சாள் அவள். உடனே அசுரால்லாம், எங்களுக்குள்ள இந்த அமிர்தத்தை பங்கிட்டுக்கிறதுக்கு சண்டை வர்றது, நீ கொஞ்சம் பங்கு போட்டு கொடுப்பியா, இதுக்குதானே வந்தா, நீ கொஞ்சம் பங்கு போட்டு கொடுப்பியா அப்படின்னு முன்ன பின்ன தெரியாத பெண்ணை நம்பி கொடுக்கறான். அசுரப்பயல்கள் வரைக்கும் இப்படிதான் வீணா போயிருக்கான். எத்தனை ராஜ்யம் வீணா போயிருக்கு, எத்தனை பெரியவாள்லாம் கீழே விழுந்திருக்கா. உடனே அவ சிரிச்சுண்டு, ஐயோ நானா, நான் எப்படி, உங்களை யாருன்னு கூட எனக்கு தெரியாது, இப்பதான் முதல் தடவையா நீங்க என்ன பாக்குற, நான் எப்படி உங்களுக்கெல்லாம் போதுமே அசுரா, ஐயோ இல்லடி, உன்னை பார்த்தா ரொம்ப நம்பிக்கை வருது, ஏன்னா உன்னுடைய நளினம், அந்த அழகு, நீ பேசுற விதம், ஒரு பயலுக்கும் தெரியல இது புவன சுந்தரன்னு, ஒரு பயலுக்கும் தெரியல புருஷோத்தமன்னு தெரியல, பொம்பளை வேஷம் போட்டுன்னு வந்திருக்கான், எந்த வேஷம் போடுறானோ அந்த வேஷத்துக்கு தகுந்த கச்சிதமா முடியும்னா நாராயணன். வராக அவதாரம் எடுத்தா வராகம் தான், நரசிம்மம் எடுத்த கிளி தான், எந்த ரூபம் எடுக்கிறாரோ தத்ரூபம், அப்படியே தத்ரூபமா இருக்கணும் இல்லையா, அது தத்ரூபம், அந்த ரூபத்துக்கு தகுந்த மாதிரி சேஷ்ட குரல் நளினம், இந்த கண்ணில் அவ்வளவு தூரம் அந்த காமத்தோட ஒரு பார்வை, உதட்டெல்லாம் சுழிக்கிறது, உதட்ட ஒரு கடி கடிக்கிறது, இத்தனையும் பார்த்தா காம விகாரம் அசுரப்பயல்களுக்கு. இல்லடி நீ கொடு, நான் கொடுப்பேன், அப்புறமா அவருக்கு ஜாஸ்தி கொடுத்தேன், இவனுக்கு கம்மியாக கொடுத்தேன்னு சொல்லுவேன், வேண்டாம் வேண்டாம் நான் மாட்டேன் அப்படின்றான். உடனே இல்லை இல்லை, நீ எப்படி கொடுத்தாலும் வாங்கிக்கணும், அப்படியா நிஜமா, சரி அப்படி போய் அப்படி வாங்குறாளாம். அதில் அவங்க தொடரும்போது கைப்பா அப்படின்னு ரொம்ப சமத்தாக வாங்கி அப்படி இடுப்பில் வச்சுட்டாள். அந்த இடுப்பில் வச்சுட்டு அழகாக அப்படி ஒரு நட, யார் இவ குடத்தை பார்க்குறான், அவள் இடுப்பையும் நடையையும் பார்த்துட்டு இருக்கா. அசுரப்பயல்கள்லாம் மயங்கி போயின்னு இருக்கா, அவள் இப்படி இப்படி நடக்கிறா. தேவர்கள் பார்த்தா கொஞ்சம் ஒரு சுதாரிப்பா இருந்தாவா, ஐயோ அமிர்தம் வேணுமே, இந்திரன் பார்த்தா முதல்ல அமிர்தத்தை வாங்கிப்போம் அப்புறம் இவளை வாங்கிப்போம், ஆனால் அழகான ஸ்ரீ இருந்தால் இந்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும், முதல்ல இவங்க அப்படியே அமிர்தத்தை வாங்கிடணும் அப்படின்னு. இதில் வேற பகவான் அழகா இந்திரனை பார்த்து அப்படி கண்ணு வேற அடித்தார். இந்திரன் பார்த்தான், இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அமிர்தத்தை வாங்கிடணும், அவன் ஒரே ஜாக்கிரதையாக இருக்கான். அழகாக எடுத்துகிட்டு போனால் ரெண்டு பக்கமும் உட்கார்றா, மாற்றி மாற்றி கொடுக்குற மாதிரி தேவர்களுக்காக கொடுத்துட்டு இருக்கான். ஆனா யாருக்குமே தெரியல ஸ்வயம் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு. சுவாமி எவ்வளவு சிரமப்படுறார் பாருங்க, ஆணல்லன் பெண் அல்லன் அல்லா அலியும் அல்லன் ஆழ்வார் சொல்றார். எத்தனை அழகா இந்த தேவர்களுக்கு அமிர்தம் கொடுக்கறதுக்காக யுத்தம் எல்லாம் பண்ணாமல் தன்னுடைய அழகு வேஷத்தினாலேயே மயக்கிறார் பாருங்க. நம்ம அவரிடத்துல சரணாகதி பண்ணிட்டோம்னா போதும், நம்முடைய காரியத்தை எப்படி நடத்தணுமோ அவர் நடத்தி கொடுப்பார். அதில் தேவர்கள் பாக்யசாலிகள். ஆனால் சுவாமிகிட்ட சரணாகதி பண்ணுறதுனாலேயே அவர் எல்லா முயற்சியும் அவர் பண்ணி இவர்களை சௌக்கியமாக வச்சிருக்கார். அந்த மாதிரி கொடுத்து கடைசியில் அந்த ராகு கேது தலையை வெற்றார் பாருங்க, அப்பதான் சக்கரம் வந்த பிறகுதான் தெரியறது இவன் ஸ்வயம் புருஷோத்தமன் அப்படின்னு. பகவான் மோகினி அவதாரமும் எடுத்து அழகா அனுக்கிரகம் பண்ணிட்டார். தன்வந்திரி அவதாரம், கூர்ம அவதாரம், மோகினி அவதாரம், இத்தனையும் பார்த்தவன் மகாபலி. பரமபாகியவான், பிரகலாதன் பேரனாச்சு தோத்தா போயிடுவான். அத்தனை அழகா தோத்து போகவே இல்லை, அமர்க்களமா ஜெயிக்கிறான். எல்லாருக்கும் அமிர்தத்தை கொடுத்துட்டாளா, தேவர்களுக்கெல்லாம் வசந்து போயிட்டா, தேவர்களுக்கெல்லாம் பலம் ஜாஸ்தியா போயிடுச்சு. அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியுது. சிவபெருமான் கேட்டார், அவர் மட்டும் பார்க்கல, ஹே பிரபு என்னமோ ஒரு மோகினி அவதாரம் எடுத்தியாமே, ரொம்ப அழகா இருந்தியாமே, எனக்கு காட்டு பார்க்கலாம். பகவான் சொன்ன, வேண்டாம் வேண்டாம், என்னத்துக்கு உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வேண்டாம், விட்டுடுங்கோ அப்படின்னா, இல்லை 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 இல்லை, நீ காட்டு பார்க்கலாம் அப்படின்னு. அந்த மோகினி அவதாரத்தை பார்த்து சிவன் மயங்கிறத பார்க்கணும்னா குருவாயூர் கோவிலில், குருவாயூர் பண்ண சேவிச்சுட்டு சைடில் வந்தோம்னா சித்திரத்தை பார்க்கணும். அந்த சிவபெருமான் முகத்தில் அந்த எக்ஸ்பிரஷன், மோகினி பார்த்து அப்படி கிண்டலாக சிரிக்கிறது, பார்வதி தலையில் கை வச்சுன்னு உட்காந்துருக்கோம், ஐயோ எங்கள் ஆத்திகார தேவியேன்னு இருந்தால் அவரையும் கெடுத்தாரு. அது ரொம்ப அழகாக இருக்குது, பார்வதி தேவியுடைய எக்ஸ்பிரஷன் பார்க்கணும், ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா சிவபெருமான் அங்கெங்கெல்லாம் அங்கேயும் ஓடினா மாதிரி தெரியும், இவர் ஓடிண்டே இருக்க வச்சுக்கோங்க. சிவபெருமான் அந்த மாதிரி எங்கேயும் ஸ்திரீலோலனா ஓடின மாதிரி இல்லையே. அதை பார்வதி தலையில் இப்படி கையை வச்சுன்னு உட்கார்ந்து இருப்பாப்பி, இந்த ரிஷப வாகனத்தில். அந்த மாதிரி சிவபெருமானையும் மோகிக்க வச்ச ஒரு மோகினி அவதாரம் சுவாமியுடையது. பகவான் எப்படி வேணா அவதாரம் பண்ணுவான், எப்படின்னா அவாவா ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே சொல்லப்படுகின்ற விஷயம். எல்லா இடத்துலையும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். விஸ்வாமித்திரெல்லாம் தோத்து போறாரு இல்லையா, புருஷான்னா ஸ்திரீ சரீரத்தில் ஜாகிரதையாக இருக்கணும், ஸ்திரீகள்னா புருஷ சரீரத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா அது அப்படியே நம்மளை வசீகரம் பண்ணி கொண்டு கீழே தள்ளி விட்டுடுறதா. அவ்வளோ அழகாக பகவான் இத்தனை லீலைகளையும் பண்ணார், மோகினி அவதாரம் எல்லாம் எடுத்து அமிர்தம் எல்லாம் கொடுத்துட்டார், அத்தனை பேரும் மயங்கினார்கள், மகாபலி எல்லாம் பலம் குன்றி போயிட்டான். திரும்பியும் அழகாக சுக்கராச்சாரியார் பெரிய யஜ்யம் எல்லாம் பண்ணி மகாபலிக்கு பலத்தை கொடுத்து பெருஷா யுத்தமெல்லாம் பண்ண வைக்கிறார். திரும்பியும் மகாபலி ஜெயிக்கிறார். என்ன பண்ணுறதுன்னு இவாளுக்கெல்லாம் தெரியலை. பகவான் சொல்லிட்டான், மகாபலியின் இடத்துல போய் கேளுடா, ராஜ்யத்தை எல்லாம் கொடுத்துருவான்டா அப்படின்றார். அவன் சொல்லிட்டான், இந்திரன் அதெல்லாம் முடியாது, ஏன்னா நீ போய் கேளு, நீ போய் பண்ணு, நான் உன்னிடத்துல சரணாகதி பண்ணுவேன், நீதான் காப்பாத்தி கொடுக்கணும்னுட்டான். பகவான் பார்த்தா அதனாலேயே கஷ்யப்பருக்கும் அதிதிக்குமாக ஜோரா திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே அப்படின்னு சொல்லும்படியா திருவோணத்திலே பூமியிலே அவதாரம் பண்ணான். ஜெய் போலோ வாமன பகவானுக்கு. இந்த எட்டாவது ஸ்கந்தம் ஒன்பதாவது ஸ்கந்தம்லாம் ஒரு குஷி, கடகட கட கடகடன் அவதாரம் வந்துட்டே கொள்ளிச்சு போட்டு அத்தனை வேகமா, இவ்வளவு வேகமா சொல்லணுமா அப்படின்னா இந்த கிருஷ்ணவதார வேகம் சுகபிரம்ம மகரிஷிக்கு நாள் குறைஞ்சுட்டே வர்றதே, கிருஷ்ணலீலையை நிறைய சொல்லணுமேன்றதுக்காகவே குடு குடு குடுக்குடு ஓட்டிட்டு போறார். எட்டாவது ஒன்பது அத்தியாயத்துல இவ்வளவு அவதாரம், ஏழாவது அத்தியாயத்துல பாதி நரசிம்ம அவதாரம், மீதி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அவதாரங்கள் சொல்லியிருக்கலாமோன்னு நரசிம்ம அவதாரத்தை ஓட்டிட்டு போக முடியல, கிருஷ்ணவதாரத்தையும் ஓட்டிட்டு போக முடியல, அதனால மற்ற அவதாரங்கள் எல்லாம் கிடுக்கிட்டு ஓட்டிட்டு போறார். ஆச்சரியமா மகாபலி கிட்டேந்து எல்லாத்தையும் வாங்கிக்கணும்ன்றதுக்காகவே பகவான் வாமணனா வந்தார். ஒரு குரலா இருநிலம் அப்படின்றார் அழகா திருமங்கை ஆழ்வார். ஆழ்வார்கள் அத்தனை பேரும் மயங்கர ஒரு அவதாரம் வாமன அவதாரம், திருவோணத்தான் உலகாளும் என்பார்கள். வாமனமூர்த்தியை கொண்டாடுற கூட்டம்னா கேரளா கூட்டம் மட்டும்தான், திருவோணம் தான், வேற அதுவும் முக்கியமே கிடையாது, தீபாவளி எதுவும் பக்கத்தில் கிடையாது, திருவோணம் அப்படின்னா கேரள தேசம்தான். பரசுராமர் கூட அப்படி கொண்டாடுறதில்லை, சரியா பரசுராமர் தான் நன்னா கொண்டாடணும். ஆ அதுதான் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. திருவோணத்தான் மகா கிட்டிகாரன், குள்ளன் இல்லையா கள்ளன் இல்லையா, கரெக்டாக பிளான் பண்ணி தான் வருவோம், பக்கா பிளானிங் அப்படின்னா திருவோணத்தான். அவ்வளவு அழகா பகவான் திருவோணத்தானா வந்துட்டான் கஷ்யபருக்கும் அதித்திக்குமாக. கொஞ்சம் குழந்தையா பிறந்தான், பிறந்தவொடனே வளர்ந்துட்டான், அஞ்சு வயசு பயல ஆயாச்சு, அப்பா எனக்கு பூடல் போட்டு விடுவோப்பா, உடனே அவ்வளோ ஆச்சரியமா எல்லா ஏற்பாடும் பண்ணாரா, சவுளம் யக்ஞோபவீத தாரணம் சொன்னாலே இந்த குழந்தைகளுக்கு அந்த 5-7 வயசுல பூணல் போடுறதுதான் அழகு. அது இத்தினோண்டு குஞ்சலமா நின்று பார்க்கறது 7, 9 ஓகே, அந்த லாஸ்ட் 11 மேல போட்டு ஒன்னு சொல்ற மாதிரி இல்லை. என்னோடக்குள்ள 11 தான் அந்த டீனேஜுக்கு முன்னாடி அந்த பிரம்மச்சரியம் தபோபலம், அந்த குழந்தை எவ்வளவுக்கு எவ்வளவு தபஸ் பண்றதோ அதுக்கேற்ற மாதிரி வம்சம், அது எத்தனைக்கு எத்தனை காயத்ரி ஜபிக்கிறதோ அத்தனைக்கு எத்தனை வம்சத்துக்கே அந்த காயத்ரி பலம். அப்ப அந்த அந்த வயசுல போட்டாதான் புத்தியில் அண்டிக்கும். அப்ப டீனேஜில் அவனை காயத்ரி மாதா காப்பாத்திடுவான். அதுக்குதான் பரவாயில்ல. ஆனால் இப்போ திருப்பியும் வந்துடுத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு போன 30 வருஷத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் பூனை போட்டுறவாள் எனக்கு தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் பூனை போட்டுட்டு ஒரே நாள் பிரம்மச்சரி, அடுத்த நாள் சம்சாரி, அதுபாட்டு இருந்திருக்கான். ஆனால் திரும்பி இப்போ பார்த்தா எல்லாருமே கடகடகடன்னு சீக்கிரமாக போடுறதுன்னு நான் கண் கொண்டு பார்த்தேன். இப்போ ஒரு 5-10 வருஷத்தில் நான் நிறைய நான் பார்க்குறேன் அந்த மாதிரி ரொம்ப தள்ளி போடுறது கிடையாது. அத்தனை ஆச்சரியம் இந்த மாதிரி சின்ன குழந்தை யக்ஞோபவீத தாரணம், அழகா கௌபீனம் எல்லாம் கட்டிண்டு பாதுகை எல்லாம் போட்டுண்டு அப்பாவை குருவா ஏத்துண்டு அவ்வளவு அழகா அதுக்கு பாத பூஜை, அது இந்த குஞ்சு குழந்தைகள் பாத பூஜை பண்றதே அழகுதான். அப்பதான் அப்பா அதுக்கு வெக்க வெக்கமா வேற இருக்கும், ஐயோ அப்பாவுக்கு பாத பூஜையா, அதுக்கு பழக்கம் இல்லை, அப்பாவை சேவிக்கும், அழகா சேவிச்சுட்டு பாத பூஜை எல்லாம் பண்ணி அத்தனை ஆச்சரியமா அப்பாவையே குருவா விரிச்சு அப்பா உபதேசம் பண்ணும். அதுக்கு அப்பா அவ்வளவு காயத்ரி ஜபிக்கணும். சரக்கு இருந்தா தானே கொடுக்க முடியும், 100 ரூபா இருந்தா 10 ரூபா கொடுக்கலாம், 200 ரூபா இருந்தா 100 ரூபா கொடுக்கலாம், 1000 ரூபா இருந்தா 900 ரூபா கொடுக்கலாம். இங்கேயே ஒன்னோ அரையோ காலோ முக்காலோ இருந்தா இதுல என்னத்தை கொடுக்கறது? அதனாலதான் நிறைய பேர் நீங்களே பண்ணி வச்சிருக்கோம் வாத்தியார்கிட்ட சொல்லுவாங்க, நீங்களே உபதேசம் பண்ணுங்க பரவாயில்ல, ஏன்னா எனக்கே மறந்து போயிடுது அப்படின்னு சொல்றவாள்லாம் உண்டு. காயத்ரி பெரிய பலம், அது பெரிய சொத்து, அது அத்தனை விசேஷம் இருக்கு. சந்தசாம் காயத்ரி பகவான் சொல்றான் கீதையில, சந்தசுகளுள் நான் காயத்ரியாக இருக்கிறேன் அப்படின்னு. அவ்வளவு வசதி காயத்ரி. பகவான் அந்த காயத்ரி மந்திர பலத்தை நிரூபணம் பண்றதுக்காகவும் பிரம்மச்சரிய விரதத்தினுடைய மகிமை நிரூபணம் பண்றதுக்காகவும் குட்டனா வந்துட்டான், குள்ளனா வந்துட்டான். அதனாலே வாமனன் உபேந்திரன்னு பெயர். பல 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 பலன்னு ஜொலிக்கிறது, அழகா குடுமியெல்லாம் வச்சுண்டு அமக்கலமா நிக்கிறது, முஞ்ச புல்லாம் கட்டிண்டு கௌபீனம் கட்டிண்டு அழகா யக்ஞோபவீத தாரணம். பிரம்மத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் உபநயனம், நம்மளெல்லாம் பகவானத்தை கொண்டு போறதுக்காக. இந்த பிரம்மத்துக்கு எதை கொண்டு போய் பக்கத்துல வைக்கிறது? அழகா அது காதல வேற, அதெல்லாம் தானே கஷ்யபருடைய பாக்யம். அழகா அவன் காதல காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்றான். காயத்ரி மந்திரத்தினாலே எந்த பிரம்மத்தை அனுபவிக்க போறோமோ அந்த பிரம்மத்துக்கே காயத்ரி மந்திரத்தை சொன்ன பாக்யம் கஷ்யப மகரிஷி. அழகா உபதேசம் பண்ணிட்டார் பகவான், அவனங்க ஜோரா கத்துனுட்டான். அம்மா முன்னாடி பவதி பிக்ஷாந்தேகின்னு நிக்கிறது, குஞ்சலமா நிக்கிறது. அம்மா பாதா சோடி, இதுவரைக்கும் அது கேட்கறதுக்கு முன்னாடியே சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன், அதுக்கு பசிக்கு முன்னாடியே சாப்பாடு ரெடியா இருந்து, இப்போ முதல் தடவையா என் பிள்ளை என் முன்னாடி கையேந்து நிற்கிறது, அது தனி சுகம் வச்சுக்கோங்க. அந்த குழந்தை பகவதி பிக்ஷான் தேகி நிற்கும் பொழுது அதுக்கு போடுற சுகமே தனி தான். அதனால தான் ஆண் பிள்ளைகள் வேணும்னு சொல்றோம். அந்த மாதிரி பகவதி பிக்ஷான் தேகின்னு நிற்கிறது, தேவர்கள்லாம் அசந்து போயிட்டா. அழகா எல்லாம் ஆயிடுத்து அப்பா கிட்ட சொல்லிட்டு குழந்தை, அப்பா நான் போய் தவம் பண்றேன். உடனே கிளம்பிட்டான் பைய, ஜோரா தவம் பண்றேன், எங்கடா போக போறேன் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு இடம் வாங்கிட்டு அந்த இடத்துல தபஸ் பண்றேன் அப்படின்னு. அப்பா கேட்டார், எந்தடா இடம் அப்படின்னா, நான் பாத்துக்கிறேன் விட்டுருங்க பா கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சமத்தா வந்துட்டான். கிளம்பும் பொழுது அழகா கிருஷ்ணாஜினம் மான் தோலை போட்டு நன்னா மறைச்சுட்டான். அப்பா கேட்டார், இப்படிலாம் மறைச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைடா குழந்தை, இல்லப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு நடந்தான். எதுக்குடா அப்படின்னா, வக்ஷஸ்தலத்துல தாயார் உட்கார்ந்துருக்காளாம், இவன் பாட்டுக்கு பிரம்மச்சாரியா போக, இல்லை மார்பிளையே பொம்பளைய வச்சிருக்கேடா அப்படின்னு கேட்டுட்டான்னா, லிவிங் டுகெதர்னு சொல்லிட்டான்னா என்ன பண்றது? அதுக்காக கிருஷ்ணாஜினம் மான் தோலை போட்டு மறைச்சுட்டானா, அது இல்லாதபடி தாயார் அவனை விட்டு பிரியவே மாட்டேன்னு உட்கார்ந்து இருக்காளாம். அது இல்லாம தாயார் மகாபலியை பார்த்துட்டான்னா எதையும் அவன்கிட்டேருந்து பிடுங்க முடியாத, அதனால தாயாரை மறைச்சுட்டு சுவாமி கிளம்பலாம். மாயா வாமனே மதுசூதானி அருளாய் அப்படின்றார் அம்மாழ்வார். இந்த முதல் முதல்ல இந்த மாயத்தனம் கள்ளத்தனம் எல்லாம் ஆரம்பிச்சு வச்சது யாருன்னா வாமனன் தான். இதுல பிஎஸ்சி பண்ணது கண்ணன். எல்கேஜி பாலபாடம் எல்லாம் ஆரம்பிச்சு வச்சதெல்லாம் இந்த குள்ளன் தான். அதனாலதான் சொல்லுவோம், கள்ளனை நம்பினால நம்பு குள்ளனை நம்பாதே அப்படின்றது வாமன மூர்த்தியை பார்த்து சொன்ன விஷயம். பகவான் அழகா கொடையெல்லாம் வச்சுண்டு, தண்டம் பலாச தண்டம் எல்லாம் வச்சுண்டு, கமண்டலத்தையும் வச்சுண்டு, காலில் பாதுகையை போட்டுண்டு, தேனேனு சமத்தா நடக்கிறது தேஜோமயமாக. நேர மகாபலி சக்கரவர்த்தியினுடைய அவன் ஆராதம் யஜ்யம் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு போறான் சுவாமி. நடந்து நடந்து மகாபலி பார்க்கிறான், தூரத்தில் ஒரு அழகா ஒரு பிராமண வடு வருதே, ஒரு சின்ன அழகான பால பிரம்மச்சாரி வரானே அப்படின்னு மயங்கி போய் தானே கை கூப்பினான். பகவான் நடந்து நடந்து வந்துட்டார், அசந்து போனான் மகாபலி. இத்தனை சின்ன வயசுல இப்பதான் புதுசா அவனுக்கு ஃப்ரெஷ்ஷா பூணல் போட்டிருக்கான்னு தெரியறது, அதுக்குள்ள இவ்வளவு பிரம்ம தேஜசா. அப்பா பால பிரம்மச்சாரி என்ன வேணும் கேள்ட்டான். பால பிரம்மச்சாரி அழகா நிலம் மாவலி மூவடிதா, ஏ மகாபலி என் காலால அளக்கக்கூடிய மூணடி நிலம் தான். இந்த காலன்னு சொல்லல, இந்த காலால அளக்கிறேன்னு சொல்ல, என் காலால அளக்கக்கூடிய மூணடி நிலம் தாடா அப்படின்னுட்டான். மகாபலி சிரிச்சான், குழந்தை பெருசா கேளுடா, நன்னா கேளுடா, திரும்பி திரும்பி யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லாதபடி என்ன வேணாலும் கேளுன்னா. பகவான் சொன்னா, இல்ல இல்ல, நான் உட்காந்து தவம் பண்ற அளவுக்கு இடம் இருந்தா போதும், அதுக்கு மேல வேற ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு விட்டான். அழகா மகாபலி இப்படி தோல் இப்படி பிடிச்சு இழுத்தார் சுக்கராச்சாரியார். வேண்டாம், ஜாகிரத, நம்பாத, மாயா வாமணன், மாயாவி விஷ்ணு, உங்க தாத்தா இரண்யகசிபு இரண்யாக்ஷன் எல்லாரையும் படுத்தினவன், ஞாபகம் வச்சுக்கோ, ஜாகிரத 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 அப்படின்னு மகாபலி அதை கேட்டவன இன்னும் ஆசையோட பார்த்தான். எங்க பிரஹல்லாத தாத்தாவுக்கு அனுகிரகம் பண்ணவர் தானே இவர், அந்த மாயாவி விஷ்ணுவே என்ன தேடின்னு வந்திருக்காரா, என் முன்னாடி கை நீட்டாரா, யாருக்கும் நீட்டாத கையா, இதுக்கு முன்னாடி எந்த அவதாரத்தையும் யார்கிட்டையும் போய் இதை கொண்டான்னு கை நீட்டலையா, முதல் தடவையா கை நீட்டானா. சிவபெருமான் பார்வதி தேவி பிரம்மா சரஸ்வதி எல்லாம் நடுங்கிற, ஐயோ பிரபு, இந்த இந்திர பயலுக்காக நீ போய் கை நீட்டியே, ரொம்ப கஷ்டம் உலகத்துல கை நீட்டா போல, ஒரு ஹெல்ப் வேணும்னு வேண்டப்பட்டவேடா கேட்கறதே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதுவும் மகாபலி இடத்துல போய் சுவாமி அந்த குஞ்சித்தமான கை சமயத்துல குழந்தைய அம்மா பசிக்கிறதான் தாயேன்னு கை நீட்டினா நமக்கு மனசு பதறோம், ஐயோ குழந்தை பசின்னு கேட்டு கை நீட்டும்படியா வச்சுட்டேன், அம்மாவுக்கு அப்படியே வெக்கம் பிடுங்கி தின்னும். அது கேட்கறதுக்கு முன்னாடியே அம்மா உனக்கு என்ன வச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம், உடனே அது லிஸ்ட் போட்டு சொல்லு, அம்மாவுக்கு ஒரு டென்ஷன், ஆஹா அது ஒரு ஜாலி, இல்லையே இல்லையே இந்தா அப்படின்னு சாக்லேட் கொடுப்பான். அப்ப அது ஒரு குஷி, என்னைக்காவது சோதனையா, அம்மா அன்னைக்கு ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டா, குழந்தை இப்பதானே 3 மணிக்கு தானே சாப்பிட்டது, என்ன கேட்க போறதுன்னு பார்த்தா அன்னைக்கு எப்பயும் போல ஸ்கூல்லே வந்து 4:30 மணிக்கு கேட்கற மாதிரியே, 4:30 மணிக்கு அம்மா ஏதானா கொண்டா அப்படின்னு கை நீட்டும். அம்மாவுக்கு அப்படியே கோபமா வரும், என்னத்த சொல்றதுன்னு தெரியாது. அது போல இங்க குஞ்சிதமான கை, 5 வயசு பிள்ளை கை நீட்டதான், ஒரு குஞ்சு கை போய் கை நீட்டினா எப்படி இருக்கும், தாங்குமா மனசு, கை நீட்டு நிக்கிறான் மூவடிதா. மகாபலி அந்த கையை பார்க்கறான், சங்கு சக்கர ரேகையெல்லாம் தெரிஞ்சு கொடுத்தான், ஏன்னா எல்லாம் மறைச்சிட்டு இருக்காங்கன்னா எல்லாம் ரேகையா உட்காந்துருக்கு, சங்கு சக்கர பத்மெல்லாம் கையில ரேகையா உட்காந்துருக்கு. மகாபலி அந்த கையை பார்த்தான், உலகத்துக்கே கொடுக்கற கை இன்னைக்கு என் முன்னாடி நீட்டின் இருக்கே, உலகத்துக்கே அபயம்னு சொல்ற கை இன்னைக்கு என் முன்னாடி நீட்டின் இருக்கேன்னு பார்த்தான் குஞ்சிதமான கைய. சுக்கராச்சாரியர் சொன்னா கொடுக்காதே அப்படின்னா, அவன் சொன்னா பரவாயில்ல எல்லாமே போனாலும் பரவாயில்ல. சுக்கராச்சாரியார் சொல்லிட்டார், நீ கொடுத்த பிறகு வளர்ந்துருவான், இவன் கேட்டது வேற எடுக்க போறது வேற, ஜாக்கிரத அப்படின்னா. உனக்கு இன்னும் அப்படியே சஸ்பென்ஸ் தாங்க முடியும், அது எப்படி என்னவா ஆவார், எவ்வளோ பெருசாகிறார், என்னத்தெல்லாம் எடுப்பார் பார்க்கலாம், இல்லை நான் கொடுத்தே தீருவேன், வாக்கு மீறமாட்டேன்னுட்டா பிரஹல்லாதனுடைய பேரனாச்சு. இதில் யாருக்கு ரொம்ப டென்ஷன்னா பிரஹல்லாதனுக்கு தான் டென்ஷனா, ஒருவேளை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னா, சுக்கராச்சாரியர் பேச்சு கேள்வி உருப்படாம போயிட்டான்னா, பிரஹல்லாத டென்ஷனா பார்த்துட்டு இருக்கான், கொடுக்கணுமே 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 கொடுக்கணுமேனு. வாமனன் டென்ஷனே வேண்டாம் பிரகலாதா, யார்கிட்ட எப்படி வாங்கணும் எனக்கு தெரியும், யார் யாரு எங்கெங்க எப்படி விதத்தில் நிறுத்த வைக்கணும் எனக்கு தெரியும் தான். இந்த குஞ்சமான கையை வச்சு நீட்டி நிற்கிறது, உடனே ஜலம் பார்க்கலான்னு பார்க்கிறான். ஓடி வந்துட்டான் மகாபலியுடைய பொண்டாட்டி. சுவாமி இது நியாயம் இல்லை, நான் ஜலம் பார்க்க நீங்க விசாரவாத்து கொடுக்கணும், அதுதானே சாஸ்திரம், அதனால குடுங்கோ ஜலபாத்திரத்தை என்கிட்ட குடுங்கோன்னா. சுக்கராச்சாரியர் கோபம் வந்தது, பொண்டாட்டியாக ஒழுங்கா இருப்பான்னு பார்த்து அவ்வளவு மோசமா இருக்கா, சே என்னடா கூட்டம் இது. அதனால தர்ம பத்னின்னு பேரு, தர்மம் பண்றதுக்கு தூண்டணும். சுவாமி ராமானுஜர் தர்மத்துக்கு விரோதமா இருக்கிறதுனாலேயே தன் மனைவியை விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிட்டான். தர்ம பத்னின்னு பேரு, ஆத்துக்கார தர்மத்தை பண்ணுன்னு தூண்டணும். ஏன்னா புருஷன் பண்ணக்கூடிய தர்மத்துல பாதி பெண்டாட்டிக்கு தானா போய் சேர்ந்துடும், அக்கௌண்ட்ல தானா டெபாசிட் ஆடு, இப்பெல்லாம் அக்கௌண்ட்ல டெபாசிட் ஆகுன்றா இல்லையா. அந்த மாதிரி புருஷன் பண்ற எல்லா புண்ணியத்திலையும் பாதி அவனுக்கு தெரியாமலேயே அவன்கிட்ட கேட்காமலேயே தானா பெண்டாட்டியினுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடும். பெண்டாட்டி பண்ற பாவத்துல புருஷன் கேட்காமலே அவனுக்கு வந்துடும். கடைசியில யாரா பாவம்னா புருஷா தான் பாவம். நல்லதை பண்ணி பாதை கொடுத்து பாதியை கொடுத்து, கெட்டதை பண்ணாம பாதியை வாங்கிட்டு கடைசியில என்ன பண்ண முடியும், நாங்க தான் கேட்கணும் 33%, 50%, 100%. புருஷாதான் பாவம், கடைசியில ஸ்திரீகள் பாவம், ஸ்திரீகள் பாவம், ஸ்திரீகள் பாவம். வரதட்சணை கொடுமை கேஸ் போட்டு அவ்வளவுதான் உள்ள கொண்டு வச்சு விடுறான். எங்கேயாவது புருஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா சொல்லுங்க. முதல்ல சுயமரியாதை இடம் கொடுக்காது, அது அடுத்த விஷயம். ஆத்திக்கார அடிச்சான்னு மனைவி சொன்னானா அரெஸ்ட் பண்ணி உள்ள பொண்டாட்டி அடிச்சானு எவனா போய் நிக்க முடியறதா. எங்கேயாவது பேப்பர்ல வாசிக்கிறோமா, கிடையாது ஒண்ணும். அந்த மாதிரிதான் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மா யாருன்னு நாங்கள்லாம் ஆம்பளையா பிறந்தா போல அப்படின்னு நாங்க சொல்லணும். ஸ்திரீகள் சொல்லப்படாது, நான் பொம்பளையா பிறந்தா போல, நீங்க புலம்பப்படாது, நாங்க தான் புலம்பணும். நாங்கள்லாம் ஆம்பளையா பிறந்தா போல இப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை, நாங்க தான் புலம்பணும். உங்களுக்கு என்ன குறவா, ஒரு குறையும் கிடையாது, ஜாலியா சௌக்கியமா இருக்கலாம். நீங்க நினைச்சா சமைச்சதைத்தான் நாங்க சாப்பிடணும், நாங்க கேட்டதா சமைக்க போறது, இன்னைக்கு இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு. ஏதோ சில நாள் மட்டும்தான் டிமாண்டே வைப்போம், அன்னைக்கும் 1008 வார்த்தைகள் சொல்லிட்டு கடைசியில பண்ணுவேள். அதை விட பண்ணாம இருக்கிறதே உத்தமம். எத்தனை மாமாக்கள் முகம் பிரசன்னமா இருக்கு தெரியுமா, அவளால சொல்ல முடியல, நான் சொல்றேனே ஒரு திருப்தி தான் அவளுக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படுகிறார், என்ன பண்ண முடியும். கடைசியில பார்த்தா புருஷாதானே பாவம், ஆனா அந்த புருஷாளுக்கு பெரிய பலம் மனைவி. பெரிய பலம் யாருன்னா மனைவி, அதான் சாஸ்திரம் சொல்றது. மனைவி எத்தனை வசதி, அதனால இவர் சொல்றாள் நான் பார்க்கிறேன்னு பாதுட்டார். முடியல, சுக்கராச்சாரிய கோபம் வந்தது, எப்படியா தடுக்கணும்னு சொல்லி கிண்டியில போய் குழவையா உட்காந்துட்டார். இவருக்கு ஏன் இந்த பொழப்பு, சொல் பேச்சு கேட்கலன்னா ஏதோ கெட்டு ஒழியட்டம்னு போக வேண்டியதுதானே. அதை கிண்டியில போய் குழவையா உட்காந்து தண்ணி வரல, இப்ப என்ன பண்ணுவேன்னு நினைச்சார். இவர் பார்த்தார், நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியும். தர்பியை வச்சு கண்ணை நன்னா உமாச்சி குத்தி விட்டு கொடுத்து, உமாச்சி கண்ணை குத்திட்டு, இங்க ஒரு இடம் ராமாயணத்துல காக்காசுரன் இதுலயாவது பரவாயில்ல, தர்பியை வச்சு குத்தினார். காக்காசுரனுக்கு பிரம்மாஸ்திரம் போடுற ரொம்ப ஜாஸ்தி தெரியுமா, அதெல்லாம் இத்தினோண்டு ஒரு காகத்தை பிடிச்சி அது கண்ணை குத்துறதுக்கு இவ்வளோ பெரிய பிரம்மாஸ்திரமா போடணும். பிரம்மா ரொம்ப பாவம், புள்ளுல வேற போடு. அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகம் திரிந்தோடின்னு. அப்ப உமாச்சு கண்ணை ரெண்டு இடத்துலதான் குத்துறது, மற்ற இடத்துல குத்துறதே கிடையாது. கண்ணை போய் குத்தி விட்டுடுதான்னு வெளில குதிச்சுட்டார். பகவான் பார்த்தா ஒழுங்கா இருந்திருக்கலாமோ, ஓரத்துல வேடிக்கை பார்க்க வேண்டியதுதானே. நான் சங்கல்பம் பண்ணியாச்சு, நான் யாரா மீற முடியுமா, யாரா தடுத்துற முடியுமா, அப்படிங்கணும் நினைச்சாலும் தடுக்க முடியாது, கொடுக்கணும் நினைச்சாலும் தடுக்க முடியாது. இதான் அவன் எடுத்துக்கணும் நினைச்சுட்டான், நான் என்ன பண்ணாலும் தடுக்க முடியாது, கொடுக்கணும் நினைச்சுட்டான், யாராலையும் அதை வாங்கிக்காம இருக்க முடியாது. அதனாலதான் ரமண மகேஷ் சொன்னார், உனக்கு என்ன உண்டோ அது உண்டு, உனக்கு நீ வேண்டான்னு தள்ளினாலும் அது உன்கிட்ட வந்து விழும். நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போலே. அழகா குலசேகர ஆழ்வார் சொல்றார், நீயே கதின்னு ஒருத்தன் வந்துட்டான்னா அவனுக்கு என்ன செல்வமோ அந்த செல்வம் அவனை தேடிட்டு வருமே, அவன் தேடிட்டு போக வேண்டாமே அப்படின்ட்டான். அந்த மாதிரி ஆச்சரியமா பகவான் இவர் கண்ணை குத்திட்டான். அழகா இவர் ஜலம் வாக்க வாங்கிட்டுட்டான். அப்ப ஜோர மகாபலியனுடைய பொண்ணு பார்த்தா, ஐயோ இந்த மாதிரி ஒருத்தனை குழந்தையா பெற்று மடியில வச்சுண்டு பால் கொடுத்தா தேவலையேன்னு நினைச்சுட்டான். நினைச்சா இவன் கையில ஜலம் விழுந்தது ஓங்கி உலகளந்த உத்தமன். ஆண்டா சொல்ற உத்தமன், ஓங்கி உலகளந்த மாயன் சொல்லப்படாதா, ஏமாத்துக்காரன் சொல்லப்படாதா, திருடன் சொல்லப்படாதா, உத்தமன். தன் பேரை கெடுத்துண்டு மகாபலிக்கும் இந்திரனுக்கும் அனுகிரகம் பண்ணதனாலே உத்தமன். அவன் சுயநலத்துக்காக வந்து தானம் கேட்கல, லோகமே அவனுடைய தானம். யார் சொத்தை யார் கொடுக்கறது? நம்ம ஜீவிதத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு அதை ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறான், அவ்வளவுதான். நம்ம போன பிறகு அடுத்தவா அனுபவிக்க போறான். எத்தனையோ நம்ம எல்லாம் வீடுன்றோம், நம்ம இருக்கு வீடு கட்டிருக்கிற இடத்துல எத்தனையோ பேருக்கு முன்னாடி வீடு கட்டி கட்டி எத்தனையோ யுகம் கடந்தாச்சு. ராஜாக்கள் மாளிகையெல்லாம் இருந்து போய் அதுக்கப்புறம் சும்மா கடந்து எவ்வளவோ தாண்டி இன்னைக்கு ஒரு வீடு கட்டியிருக்கோம். இத்தனை பேர் நம்மளும் போக போறோம், நம்ம இருக்கிற வீடும் ஒரு சித்தில இல்லாம போக போறோம், அப்புறம் திருப்பி புதுசா கட்டுவா. இப்படி மாதி மாதி நடந்துன்னு தானே இருக்க போறது. அப்ப இது எல்லாத்துக்கும் யாரா சொந்தக்காரன்னா அவன் தான். வராகமூர்த்தியா வந்து பூமியை உத்தாரணம் பண்ணவனே இவன் தானே. ஆனா இந்திரன் மகாபலினா தன்னுடைய சொத்துன்னு அபிமானிச்சு வச்சிருக்காள். அந்த அபிமானத்துக்காக பார்த்தான் பகவான் டென்ஷனாவே இருந்துதான், எங்கேயாவது ஜலம் பார்க்க மாதேன்னு சொல்லிடுவானோன்னு. என் பிரஹல்லாதனுடைய பேரன் தோத்து போயிடப்படாதே, என் பிரஹல்லாதனுடைய பேரனை நான் நிகிரகம் பண்ணப்படாதே, அவனுக்கு அனுகிரகம் பண்ணணுமே அப்படின்னு கை நீட்டினான். அந்த கையில ஜலம் விழுந்தது, ஒரே குஷியில பெருசாயிட்டான். ஓங்கி உலகளந்த உத்தமன், உத்தமன் ஆச்சு. ரொம்ப விசேஷமான அவதாரம் வாமன அவதாரம். அழகா ஓங்கி வளர்ந்துட்டானா, வளர்ந்தவன் ஓர் அடியினாலே பூமியை அளந்துட்டான், ஒரே ஒரு அடியில் அளந்துட்டான். ரெண்டாவது அடிக்கு காலை தூக்கினான், நேர போயிட்டே இருக்கு. பகவான் பார்த்தான் எவ்வளவு தூரம் போகிறதோ போகட்டும்னு பார்த்தானா. எல்லா லோகமும் கடந்து பிரம்மலோகம் வரைக்கும் போயிட்டு, இந்திரலோகம் வரைக்கும் மகாபலி கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அதனால அதையும் தாண்டி ரெண்டாவது அடி நேர பிரம்மலோகம் போயிடுது. பிரம்மலோகம் போனவன பிரம்மதேவர் பார்த்தார், சுவாமியோட திருவடி நம்ம லோகத்துக்கு வந்துடுத்தே. பிரம்மதேவர் இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார், திடீர்னு பார்த்தா பெருசாயிட்டான். என்ன பண்ண போறான்னு பாக்கிறதுக்குள்ள பூமி அளந்துட்டார். ரெண்டாவது அடிக்கு காலை தூக்கிட்டார். அந்த திருவடி பிரம்மதேவர் மேல போகிறதே 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 எங்கதான் போகிறதுன்னு போய் பார்த்தா கடைசியில இவருடைய சத்தியலோகத்துல வந்து அப்படி நின்னதான் அந்த திருவடி. பிரம்மதேவர் பார்த்தார், ஆ சுவாமி வந்துட்டாரே. வாமனன் நடந்து வர்றத பார்த்து, பகவானே உம்முடைய அந்த திருவடி என் பூமியை என்னுடைய லோகத்திலையும் படனமேன்னு பிரார்த்திச்சுட்டாரா, இப்ப திருவிக்ரம அவதாரம் எடுத்து காலை தூக்கி அப்படி காமிச்சுட்டாரா. பிரம்மதேவர் ரொம்ப குஷியாயி கமண்டல ஜலத்தை எடுத்து பகவான் திருவடி அலம்ப ட்ரை பண்ணார். கால் கட்டவர்கள் கூட பூரணமா நினைவியும், அவ்வளோ பெரிய திருவடி. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி ஆண்டால் அனுபவிக்கிறான். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே ஆண்டால் ரொம்ப பிடிச்ச அவதாரம் வாமன அவதாரம். அப்படி கால் மேல போயிடுதான். பிரம்மதேவர் அந்த திருவடியை அலம்பினார். அப்படியே அந்த ஜலத்தை ஆச்சரியமா சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியில தரிச்சென்றார். அது தரிச்சென்றிருந்த அந்த கங்கையத்தான் அதி விசேஷமா பகீரதன் கங்கோதிரியில உக்காந்து தபஸ் பண்ணி பூமியில இறக்கினான். கங்கோதிரியில போய் பார்க்கணும் இந்த பகீரதன் தவம் பண்ண இடமும், அந்த இடத்துல அந்த கங்கை வர அழகும் இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம். அத்தனை ஆச்சரியமா, ஜெய் போலோ கங்கா மாதா கி, ஜெய் போலோ திரிவிக்ரம பகவானுக்கு. அத்தனை ஆச்சரியமான ஒரு கங்கா ஆகர்ஷணம், அப்படி ஜம்முன்னு வந்துட்டாளாம். இவர் அலம்பினார் பாருங்கோ, அந்த ஜலத்துல கொஞ்சம் பகவானுடைய கால் நூபுரத்துல பட்டு தெளிச்சல், அதுக்கு பேர் நூபுர கங்கைன்னு பேர், சிலம்பாருன்னு தமிழ்ல பெயர். மதுரையில கள்ளழகர் இருக்கார் பாருங்கோ, அந்த கள்ளழகர் பழமுதிர்ச்சோலை மலை இருக்கு இல்லையா, அங்கதான் அந்த நூப்புர கங்கை இருக்கு. அந்த கள்ளழகர் அந்த நூப்புர கங்கையில மட்டும்தான் திருமஞ்சனம் பண்ணுவார். வேற எதுலையாத அவருக்கு திருமஞ்சனம் பண்ணா கடுத்து போயிடுவார். இன்னி வரைக்கும் கள்ளழகருக்கு நூப்புர கங்கை ஜலம் தான். அதுல ஒரு குறிப்பிட்ட நாள்ல அழகா ஜடாமுடியெல்லாம் வச்சுண்டு, நல்லா சௌரிமுடியெல்லாம் வச்சுண்டு இப்போ நூப்புரகங்கை கீழே கொண்டு போய் ஒரு வச்சிருவா கல்லழகர் அப்படியே தலை மேலே ஜலம் அப்படி நேர வர்ஷிக்கும், அழகா இருக்கும் பார்க்கறது. அந்த மாதிரி ஆச்சரியமா திரிவிக்ரம அவதாரம் தேவர்கள்லாம் அசந்து போனா மகாபலி இப்படி பார்த்துட்டு இருக்கா, எங்கேயோ இருக்கார், ஆகாசத்தை தாண்டி எங்கேயோ போயிருக்கு தலை காலெல்லாம். அங்கேருந்து சப்தம் மட்டும் வருது, ஹே மகாபலி மூணாவது அடிக்கு இடம் எங்கேன்னு கேட்டுவிட்டார். இன்னும் காலை கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டா திருப்பார்கள் வைகுண்டத்துக்கே போயிருக்கும், மூணாவது அடிக்கு அங்கே அளக்க வேண்டியதுதானே. மூணு அடி சொன்னியேடா, இன்னொரு அடி எங்கேன்னு கேட்டுவிட்டார். அளக்கிறது ஒன்றும் கிடையாது, எல்லாம் அளந்தாச்சு, எல்லாம் அளந்து முடிச்சாச்சு. மகாபலியினுடைய கண்ட்ரோல் இருக்க ஒன்று கூட இப்போ அவன்கிட்ட இல்லை, எல்லாத்தையும் அளந்து வாங்கிட்டார் அத்தனையும். நம்ம பெருசாக இது வச்சுருக்கோம் அதை வச்சுருக்கோன்னு பாருங்க, ஒரே அடியில் அளந்துடுவார் சுவாமி, ஒரு அடியில் அத்தனையும் வளர்ந்துடுவார். நம்ம எவ்வளோ வச்சுருந்தாலும் அவன் திருவடி கீழே தான் எல்லாம் இருக்கு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி ஆண்டாள் சொல்றான். அழகா வந்துட்டான் மகாபலி, பார்த்தான் கையை கூப்பிட்டான், ஹே பிரபு கொடுத்த வாக்க காப்பாத்தலைன்ற வருத்தம் எனக்கு இருக்கு, மூணாவது அடிக்காக என் தலையை அளந்துக்கோனுட்டான். ஏண்டானா எனக்குன்னு அகம்பாவம் இருக்கு இல்லையா, அதனால என் தலை மேல காலை வச்சுட்டு அதை மூணாவது அடியா கணக்கு பண்ணிக்கோனுட்டான் மகாபலியை தவிர எல்லாம் அளந்துட்டானோ. அப்படி ஒரு கணக்கு சொல்றான், சரியா அவன் திருவடியில சகலமும் அடங்கி போயிடுது பூமியில. பெரியவா சொல்றான், எப்பேற்பட்ட அவதாரம், பூமியில துஷ்ட மிருகம், கேவலமான மிருகம், ஜல ஜந்து, சாக்கடை, நல்ல தண்ணி, முள்ளு, கல்லு, பாவி, நல்லவன், உத்தமன், எதையும் பாரபட்சம் இல்லாமல் அத்தனை பேர் தலைகள்லையும் கால் வச்ச ஒரு அவதாரம் திரிவிக்ரம அவதாரம். ஆழ்வார்கள்லாம் புலம்புறா, பிரபோ அன்னைக்கு நீ உலகளந்த சமயத்தில் அடியேன் என் தலையை கொடுக்கல, இப்போ கொடுக்குறேன், உன் திருவடியை கொண்டு வந்து தலைமையில வை அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறான். அந்த மாதிரி உலகளத்தை அளந்தார் மூணாவது அடிக்கு, மகாபலி தலையில கொண்டு காலை வச்சான். அழகா அவனுக்கு அனுகிரகம், பெருமாளோட திருவடி தலையில பட்டா எப்படி இருக்கும்னா, மகாபலி சக்கரவர்த்தியை கேட்டாதான் தெரியும். அழகா மெத்து மெத்துன்னு அந்த பாதம் தலையில வந்த அப்படி வச்சது, ஒரு அழுத்து அழுத்தினா நேர பாதாள லோகத்துல போய் செட்டில் ஆயிட்டான். பகவான் பார்த்தார், பிரம்மாண்டமா நிற்கிறார், அசந்து போனார். மகாபலியினுடைய பொண்ணு, சரி இவனுக்கா போய் பால் கொடுக்கணும்னு நினைச்சேன், விஷமில்ல கொடுத்துருக்கணும் அவனை அப்படின்னு நினைச்சுட்டாள். பகவான் நோட் பண்ணிட்டான், கவலைப்படாத அனுகிரகம் பண்றேன். பகவான் நம்ம என்ன பிரார்த்திச்சுட்டாலும் கரெக்டா நோட் பண்ணி வச்சுப்பார், எந்த டைம்ல எப்படி கிருபா பண்ணணும் அப்படி பண்ணிடுவார். மகாபலியுடைய பொண்ணு அப்படி பிரார்த்திச்சுட்டா பகவான் மகாபலியை கீழே அப்படி பாதாள லோகத்தை அழுத்தினான். சமஸ்த லோகங்களும் இப்போ அவன் கட்டுப்பாட்டில் வந்துடுத்து. ஆச்சரியமாக பார்த்தான், சுக்கராச்சாரியரே கொண்டாடுறார் சுவாமியை. அழகா ஒரு கண்ணை வேற மூடிட்டு வேற ஜோர ஸ்தோத்திரம் வேற பண்ணுறார், அழகா ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணார். ஜோர தீபி யஜ்யம் பாதியில் நிற்கிறதும் அதையும் முடிக்க சொன்னான் பகவான். எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்தான் மகாபலிக்கு. அழகா செக்யூரிட்டி கார்டா சுவாமி நின்றுட்டான். அதானே கிருப்பை, நான் இருக்கேன்டா எல்லாத்தையும் எடுத்துட்டான், ஆனால் தன்னையே கொடுத்தான். இதுதான் ரொம்ப முக்கியம், எதெல்லாம் அவனுடைய அகம்பாவத்து காரணமோ அதெல்லாம் எடுத்துட்டான், இவனுக்கு ரக்ஷை எதுவோ அதுவாகிய தன்னையே மகாபலியின் இடத்துல தானே கொடுத்துட்டார் சுவாமி. அத்தனை வசத்தி இந்த திரிவிக்ரம அவதாரம். ஜெய் போலோ திரிவிக்ரம பகவானுக்கு. திரிவிக்ரம அவதாரம் பார்க்கணும்னா திருக்கோவலூர் திவ்ய தேசம் அங்கே போகணும், பெருசா பார்க்கணும்னா காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள். பிரம்மாண்டமா நிற்பார் சுவாமி, அப்படி கை அப்படி வச்சுட்டு ரெண்டு அடி ஆயிரத்துலாம் இன்னும் ஒரு அடி எங்கடான்னு மகாபலி தலையில காலை வச்சுட்டு ஒரு காலை அப்படி வச்சு நிற்பார். இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டு அந்த ரூபமே மேனிச்சிருக்கும், பிரம்மாண்டமா பார்த்தான். லோகாலோகத்தை கடந்து போன ஒரு சரீரம் வாமன அவதாரம். இப்படி ஒரு கிருபை பண்ணிட்டான் கஷ்யபர் அதிதியெல்லாம் மயங்கி போயிட்டான், புள்ள இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டானே அப்படின்னு அசந்து போனார்கள். அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ண ஒரு அவதாரம் வாமன அவதாரம். மகாபலி கிருபை பண்ணதை கேட்டான், மயங்கி போனான் பரிஷத் மகாராஜன். பேர்பட்ட கிருபா சாகர், ஒரு யுத்தமெல்லாம் பண்ணாமல் மகாபலிக்கு இப்படி ஒரு கிருபை பண்ணிட்டானே அப்படின்னு அசந்து போனான். அப்படி கேட்டு இருந்தான். அழகா மத்திய அவதார கதையை சொல்றான், வாமன திரிவிக்ரம விஷயம் சொல்லிட்டாரா, மத்தியாவதார கதையை சொல்றார். அதிவிசேஷமா சத்தியவர்த்த ராஜன் பாண்டியராஜன் கிருத்தமாலான் நதியில அனுஷ்டானம் பண்ணும்போது கையில பகவானே சின்ன ஒரு மீனா மாட்டிட்டான். அவரே தன் சங்கல்பத்தினால் அவன் கையில மீனா வந்துட்டான். கீழே விடலான்னு போகும்போது என்னை விட்டுடாதே என்னை விட்டுடாதே பெரிய மீன் சாப்பிடுன்னு கத்தித்தான். மீன் கத்தி ஜலத்திலேன்னு இவனுக்கு கேட்டிருக்கான். உடனே அழகா பத்திரமா கமண்டலத்தை விட்டுண்டான். அனுஷ்டானம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள கமண்டலம் நிறைஞ்சு வளர்ந்துடுத்து. பகவான் எப்படி வேணா வளருவான், எவ்வளோ பெருசு வேணாலும் வளருவான். எங்கேயாவது இனிமேல் மீன் மச்சி மார்க்கெட் அப்படின்னா மத்தியவதார பகவானு கீ ஜெய். அந்த மத்தியவதாரம் கோல்டன் ஃபிஷ், பகவான் கோல்டன் ஃபிஷ்ஷா தான் மத்தியவதாரம் எடுத்தார். நல்லா அவசியம் எங்கேயாவது பல இடங்கள்ல இப்பதான் ஃபிஷ் டேங்க் வச்சிருக்காள். எங்கேயாவது கோல்டன் ஃபிஷ்ஷை பார்த்தேன்னா மத்தியவதார மூர்த்தி இப்படி தான் வந்தார். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நன்னா தங்க மீனா தான் சுவாமி ஆவிர் பவிச்சார். பிரம்மாண்டமா வளர்ந்துட்டார். கடைசியில சத்தியவிரதராஜன் கண்டுபிடிச்சுட்டான். ஏ பிரபோ நீ மாயா ஹரிதானே சொல்லுனுட்டான். பகவான் சிரிச்சான். ஆமாண்டா, அழகா பிரளயம் வரப்போறது, ரிஷிகள்லாம் கூப்பிட்டுக்கோ, அழகா ஓடத்தை எல்லாத்தையும் ஏத்து வச்சுக்கோ, கவலையே படாத, பிரளய ஜலத்தை நான் உனக்கு உபதேசம் பண்றேன்னு. இந்த கதையை உல்டா பண்ணி ஜோன் ஆஃப் ஆர்க்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு அலையிறது. மத்திய புராண கதையைத்தான் தங்கள் கதையை அவள்லாம் பேசிட்டு இருக்கா. இந்த மத்திய புராண கதை அந்த உபதேசங்கள் அவ்வளோ விசேஷம். அந்த மாதிரி மத்திய புராணம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். பகவான் பெரிய தத்துவங்கள்லாம் சொல்கிறார். இனிமேல் எங்கேயாவது மீனை பார்த்தா மத்தியவதார மூர்த்தி, குள்ளர்களை பார்த்தா வாமன மூர்த்தி, இப்படி ஒவ்வொருத்தரையா நினச்சிக்கணும். ஜெய் போலோ மத்தியவதார பகவானுக்கு. அதனாலதான் பாண்டியர்கள் கொடிய மீன் கொடி, மத்தியவதார மூர்த்தியை ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு தான் அவர்கள் மீன் கொடியே வச்சுண்டா. கிருத்தமான வைகையில தான் அழகா மத்தியவதாரம் ஆச்சு. இப்படி ஒவ்வொரு அவதாரமா சொல்லிட்டே வரார். ஆனந்தமா கேட்டு இருக்கான் பரிஷித் மகாராஜன். இப்படி ஒவ்வொரு அவதாரமா சொல்லிட்டே வரும் பொழுது அழகா ராமனுடைய வம்சத்தார சொல்லிண்டு வர, ரகுவம்சம்னு காளிதாசன் சொல்றான் இல்லையா, அந்த ரகுவம்ச விஷயத்தை வர்ணிக்கிறார். அப்பதான் அம்பரீஷ சக்கரவர்த்தி வைபவம் பரம பாகவதோத்தமன். ஜெய் போலோ அம்பரீஷ சக்கரவர்த்தி கீ. ராமன் அவ்வளவு வசதியா இருந்தானா, அம்பரீஷன் ஹரிச்சந்திரன் இஷ்வாகு இந்த மாதிரி எத்தனையோ பரம பாகவதர்கள் வந்த குலத்துல வந்தவன் ராமச்சந்திரமூர்த்தி. அம்பரீஷன் ஏகாதசி அப்படின்னாலே அம்பரீஷன் தான். இன்னி வரைக்கும் அத்தனை பேருக்கும் அப்படி ஒரு ஏகாதசி விரதம், பகவத் தியானம், நாம ஜபம், பகவத் கைங்கரியமா ராஜ்ய பரிபாலனம், அகம்பாவமே இல்லாதவன் அம்பரீஷ சக்கரவர்த்தி. ஏகாதசி விரதம் கடுமையான விரதம், நிஜமாவே பிராக்டிக்கலா உடம்புக்கு அவ்வளவு நல்லது ஏகாதசி விரதம். நம்ம பெரியவா சொன்ன எல்லாத்துக்குமே சயின்டிஃபிக்கா லாஜிக்கா ரீசன் உண்டு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பழகிந்தா நல்லது. நான் ஏகாதசி விரதம் ஏற்கனவே இருக்குன்னு அகம்பாவம் மட்டும் கூடாது, அதான் முக்கியம். அம்பரீஷ சரித்திரத்தில் என்னடா முக்கியம்னா அகம்பாவம் இருக்கப்படாது. பகவானே ஏகாதசி விரதம் இருக்க வச்சிருக்கே அவனை தியானம் பண்ணணும். நான் ஏகாதசி ஏகாதசி ஒன்றும் சாப்பிட மாட்டேன் பல பேர் எங்கிட்ட சொல்லுவான். நான் ஏகாசி வர ரொம்ப கடக்கா இருப்பேன், ஒன்றும் சாப்பிட மாட்டேன். அப்புறமா சொல்ல பைத்தங்கஞ்சி மட்டும்தான் சாப்பிடுவேன். அப்புறமா சொல்லுவா நான் கப்பக்கிழங்கு மட்டும்தான் சாப்பிடுவேன். அப்புறம் நான் ஒன்றுமே சாப்பிட்றதில்லை, வெறும் பழம் மட்டும்தான் சாப்பிடுவேன். அப்புறம் ஒன்றுமே சாப்பிட்றதில்லை, அதுக்கப்புறம் ஒரு பொழுது மட்டும்தான் சாப்பிட்றேன். ஒன்றுமே சாப்பிட்றதில்லைன்னா ஒன்றுமே சாப்பிடப்படாது. அதுதான் நல்ல ஏகாதசி விரதம். முடியாதவா ஒரு பொழுது இருக்கலாம். இப்படி லட்சணங்கள் சொல்லியிருக்கா. நிறைய பகவத் தியானம் பண்ணணும், நாம ஜபம் பண்ணணும். அன்னைக்கு இந்த அரிசி எல்லாம் சேர்த்துக்காம இருந்தா நல்லது, உடம்புக்கு நல்லது. இந்த விரதம் எதுக்கு, இந்த விஷயங்கள் சாப்பிடாதேன்னு சொல்றான்னா உடம்ப அப்படி ரெஜுவனேட் பண்றதுக்காக. அன்னைக்கு கொஞ்சம் அந்த மிஷினுக்கு வேலை கொடுக்காம இருந்தா அது எவ்வளவு திருப்தி ஆகும் தெரியுமா? காத்தாலு எழுந்ததுலேருந்து காஃபி, அப்புறம் ரெண்டாவது காஃபி, அப்புறம் டிஃபன், அப்புறம் டிஃபனுக்கு அப்புறம் ஒரு காஃபி, அப்புறம் ஆபீஸ் போறோம் ஆபீஸ்ல ஒரு காஃபி, அப்புறம் மத்தியானம் லஞ்சு, அதுக்கப்புறம் திருப்பி 2:30-3 மணிக்கு ஒரு காஃபி, திருப்பி சாயங்காலம் ஏதாவது குறிக்கிறதுக்கு, அப்புறம் ட்ரெயினில் வந்தால் ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கு ஒன்று, அப்புறம் ஆற்றுக்கு வந்து அது ஒன்று சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ராத்திரி படிப்படியே பாலும் பழமும் கட்டாயம் சாப்பிட்ணும். இதில் அர்த்தராத்திரி எதாவது ஒழுங்காக சாப்பிட்லன்னா திருப்பி வந்து 2 பிஸ்கெட்டை சாப்பிட்டு தண்ணியை வேற குடிச்சுட்டு, இதையே 365 நாளும் பண்ண அந்த மிஷின் என்ன பாடுபடும். நம்ம கிட்ட மாட்டிங்க இந்த வயிறு படுற பாடு. அப்பா இந்த வயிறு எப்போ தெரியுமா நிம்மதியாக இருக்கு, நீங்கள் டின்னரை முடிச்சுட்டு தூங்குறேன் பாருங்க. அப்பாடா இனிமேல் நான் எதையும் அரைக்க வேண்டாம், கொடுத்த வரைக்கும் அரைச்சா போதும் அப்படின்னு அப்போ தான் ஒரு சமாதானம் அடையாது. இந்த மிஷினுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும். சித்தர்கள்லாம் சொல்கிறா, பசியோட உக்காரு பசியோட எழுந்துருன்னு சாப்பிட்ற முறை. அப்படியே முட்டை முட்டை சாப்பிட்றது, கழுத்து வரைக்கும் சாப்பிட்றது, அப்படிலாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லை. ஒரு அறவயிறு அப்படிதான் சாப்பிடணும். அதுவும் கல்யாணம்லாம் ஆயாச்சுன்னா தானாகவே குறையணும் ஆகாரம். பெரியவா சொல்கிறா, கேள்விப்பட்டிருக்கோம், பல பெரியவா பண்ணுறத பார்த்துன்னு இருக்கோம். ஆகாரம் குறைக்கணும், அதுவும் ருச்சியெல்லாம் அப்படியே விட்டுண்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக. முடியும், நம்மளால் முடியாதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ருச்சி ஆகாரங்கள் இதெல்லாம் குறைச்சி பகவத் விஷயத்தில் ருச்சி உண்டாகும். நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், புத்தி மந்தமாக போயிடும். யானைக்கு அதனால புத்தி மந்தம், நிறைய திங்கிறது ஒன்றும் டன் டன்னாக திங்கிறது ஒன்றும், அப்போ புத்தி மந்தம். அதுக்காகத்தான் அந்த ஏகாதசி விரதம், துவாதசி பாராயணம், பாரண எல்லாம் சொல்லி வச்சுருக்கான். எல்லாம் வசதி தான். வார்க்கரி சம்பிரதாயத்துக்காரர் எப்படி இருக்கா, ஆஷாட சுக்ல ஏகாதசின்னா தசமியிலேருந்தே ஒன்றும் சாப்பிட்றது கிடையாது, தசமியிலேருந்து ஒன்றும் சாப்பிட்றது கிடையாது, ஃபுல்லாக கடக்காக இருந்து ஏகாதசிக்கு நிர்ஜலமாக இருந்து துவாதசிக்கு பாருங்கள். சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கூட வைராக்கியமாக பன்றியை பொறுத்தால் தான் நீங்கள் ஏகாதசிக்கெலாம் ஒன்றும் பெருசாக வாங்கி சாப்பிட முடியாது. ஆஷாட சுக்ல ஏகாதசி மெனுவே ஹோட்டலில் போடுவோம், இதுதான் வேறு எதுவும் கிடைக்காது. அப்போ அந்த வைராக்கியம் எத்தனையோ பேர் இருக்கா, பல பேர் நான் பார்த்துருக்கேன். மெயினாக நிறைய நாமஜபம் பண்ணணும், பகவத் தியானம் நிறைய பண்ணணும். அம்பரீஷ சக்கரவர்த்தி அப்படி ஒரு ஏகாதசி விரதம், துவாதசி பாரண பண்ணணும், ஹரி தீர்த்தம் குடிச்சுட்டான். ஹரிபாத தீர்த்தம் துர்வாசர் வரத்துக்கு முன்னாடி பாரண நேரம் கடந்துடப்படாதே அப்படின்னு குடிச்சுட்டான். அப்போ அவர் வந்தால் தானே சாப்பிட்ணும், அதானே மரியாதை. அப்போ ஏன் துர்வாசர் வரத்துக்கு முன்னாடி இவன் துளசி தீர்த்தம் குடித்தான், தப்பு தானே ஒரு விதத்தில். ஏன் குடித்தான் அப்படின்னா நேரம் கடக்கிறது, துர்வாசருக்கு இதெல்லாம் தெரியும், அவரும் ஜலத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆகாரம் சாப்பிடலான்றதுனால இவன் துளசி தீர்த்தம் சாப்பிட்டான். ஏன்னா துர்வாசர் ஞானி தானே, சர்வஜ்ஞ விஷயம் தெரிஞ்சவர் தானே, அதனாலே தீர்மானம் பண்ணான். ஆனால் துர்வாசர் கோபம் வந்துடுத்து ஜடாமுடியை பிடிச்சி கிள்ளி கீழே போட்டார். அதுலேருந்து ஒரு பூதம் கலந்துட்டு அசரவே இல்லையா அம்பரீஷ சக்கரவர்த்தி, நான் ஒரு தப்பும் பண்ணலே அப்படின்னு தீர்மானமாக நின்றான். சுதர்சன சக்கரத்தாழ்வார் கிளம்பிட்டார், துரத்து துரத்தும் துரத்தர் ஈரேழு 14 லோகங்கள் வைகுண்ட லோகம் வரைக்கும் துரத்தர். நாராயணனும் கைவிட்டுட்டான், பாகவத பிரச்சாரம் பண்ணால் காப்பாத்திரத்துக்கு நாராயணன் கூட தயாராக இல்லை. எல்லா பக்கமும் சுத்தினார், கடைசியில் அம்பரீஷன் திருவடிகள்லேயே விழ வந்துட்டான். அம்பரீஷன், ஐயோ நீங்கள்லாம் என் காலில் விழப்படாது, இவர் போயிட்டு வரதுக்குள்ள ஒரு வருஷம் இந்த ஒரே ஒரு சொட்டு தீர்த்தம் இவன் சாப்பிட்டதுக்கு இவரும் ஒரு வருஷம் சாப்பிடல, அவனும் ஒரு வருஷம் சாப்பிடல, அது ஒழுங்காக சரிடா பரவாயில்லையே விட்டு சாப்பிட்ருக்கலாம். பாகவதம் மகிமையை காட்டுறதுக்காக ஒரு லீலை, சுதர்சன சக்கரத்தாழ்வாரோ துர்வாசரை தகிச்சே தீருவேன்னு இருக்க அம்பரீஷ சக்கரவர்த்தி சுதர்சன சக்கரத்தாழ்வாரிடத்தில் பிரார்த்திச்சுண்டு அவர் ஒன்றும் பண்ணப்படாது அப்படின்னு சொன்ன உடனே சுதர்சன சக்கரத்தாழ்வார் இவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டார். கொண்டாடினார் துர்வாசர், பேர்பட்ட பரம பாகவதனப்பானி, ஹரிபக்தாளிடத்தில் பாகவதாளிடத்தில் அபச்சாரம் பண்ணால் என்ன கதின்னு காண்பிச்சுட்டார். அதனால் யாரையும் தப்பாக பேசாதீங்க, எந்த மகாத்மாவையும் குறைவாக இட போடாதீங்க. ஏன்னா சில சம்பிரதாயத்தில் இருந்தோம்னா இன்னொரு சம்பிரதாயத்தை மகாத்மாவை பற்றி கொஞ்சம் சீப்பாக நினைப்போம். பல மகாத்மாக்கள் நமக்கு கண்டுபிடிக்கவே முடியாது, ஆனால் அவளை தப்பாக நினச்சிப்போம், அதெல்லாம் பண்ணவே கூடாது. சரி, அவள் ஏதோ சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறாலும் பண்ணிட்டு போதும், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பண்ணிட்டு போங்கோ, யாரை பற்றியும் ஒரு குத்தம் ஒரு நாளும் பேசவே பேசாதீங்க, அது நியாயம் இல்லை, அது பெரிய கஷ்டம். துர்வாசரை காப்பாத்துறதுக்கு அம்பரீஷன் இருந்தான் காப்பாத்தினான், நமக்கெல்லாம் காப்பாத்துறது கஷ்டம் இல்லையா. அதனால பாகவத அவச்சாரம் பண்ணப்படாது. ஜெய் போலோ அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு. அந்த அம்பரீஷ சக்கரவர்த்தியினுடைய வம்சத்திலேதான் பகவான் ராமன் அவதாரம் பண்ணான். கற்பாரி ராம வீராணை அல்லால் மற்றும் கற்பரோ பொற்பா முதலாக புல்லெனும் பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே. அவ்வளவு அழகா சொல்றார் ஆழ்வாரெல்லாம் ராமச்சந்திர மூர்த்தி. மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ராமன் போலே. அதனாலதான ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ராம 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 சீதாராம் ராம 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 சீதாராம். அவ்வளவு சிரேஷ்டம் ராமச்சந்திரமூர்த்தி. அவ்வளவு வசதி ராமன். மனுஷ தர்மத்தை நடிச்சு காட்டுறதுக்காகவே வந்தான். ஆத்மானம் மானுஷம் மன்யே. அவ்வளவு அழகா வந்துட்டான். நான் மனுஷ தர்மத்தை அவலம்பிக்க வந்திருக்கேன்னு வந்துட்டான். 60,000 வருஷங்கள் குழந்தை இல்லாத தசரத சக்கரவர்த்திக்கு தானே வந்தான். பாயச ரூபமா வந்தான். பாயசம் குடிச்சா ராவணன் நினைச்சுக்கணும். அழகா பாயச ரூபமா சுவாமி வந்துட்டான். அதுவும் தானே கைங்கரிய லட்சணம் என்ன, பகவான் ஒரு கட்டளையை கொடுத்தா எப்படி நடத்தணும்னு அந்த லட்சணம், பாகவதால் ஆசிரயிச்சு கிடக்க வேண்டிய லட்சணம், இதெல்லாம் நிரூபணம் பண்றதுக்காகவே ராம லக்ஷ்மண பரத சத்ருகனா சுவாமி அவதாரம் பண்ணார். சதுர்வித புருஷார்த்தங்களே, தர்மார்த்த காம மோக்ஷமே 4 குழந்தைகளா வந்ததுன்னு பெரியவா சொல்றான். அவ்வளவு அழகா பகவான் வந்துடா. 4 வேதங்களே 4 குழந்தைகளா வந்ததுன்றா பெரியவன். இப்படி பலவிதமா ராமவதாரத்தை வர்ணிக்கிறான். அத்தனை உசத்தி ராமச்சந்திரமூர்த்தி. அதனாலதான் கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ. இந்த ராமவதாரத்திலேருந்துதான் பார்த்தா 2 அவதாரங்கள் மீட் பண்றதெல்லாம் உண்டு. அதுக்கு முன்னாடி 2 அவதாரங்கள் மீட் பண்றது கிடையாது. ராமவதாரத்துல தான் பரசுராமரும் ராமரும் மீட் பண்றான். அதுக்கு முன்னாடி பராகரும் நரசிம்மரும் மீட் பண்ணார் அந்த மாதிரி கிடையாது. வாமணனும் இன்னொருத்தர் மீட் பண்ணாரும் கிடையாது. 2 அவதாரங்கள் மீட் பண்ண முடியும்னு காட்டின அவதாரம் பரசுராம அவதாரம். பிராமணாளுடைய தபசுக்கு என்ன பலம் உண்டுன்னு நிரூபணம் பண்ண அவதாரம். இன்னைக்கும் உடுப்பி பக்கத்துல பாஜக கஷேத்திரம்னு ஒன்று உண்டு. ஸ்ரீ மத்வாச்சாரியார் அவதாரம் பண்ண ஒரு ஸ்தலம். இந்த ஊருக்கு போற வழியில ஒரு மலை உண்டு. அங்கதான் இன்னும் பரசுராமர் தவம் பண்றார் அப்படின்னு காண கிடைக்கிறது அந்த பாஜக கஷேத்திரத்துல மலையில. அதை தாண்டி போனோம்னா தான் மத்வாச்சாரியார் பிறந்த வீடு எல்லாமே இருக்கு. இன்னைக்கும் அங்க அழகா பரசு தீர்த்தம் எல்லாம் உண்டு. அவர் அப்படி கோடாளியை தூக்கி போட்டுதான் அந்த கொங்கணி தேசம் கேரளா இதெல்லாம் அதுக்கு முன்னாடி இந்த தேசம் எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரீக்ளைம்டு லேண்ட் பரசுராமர் அப்படி பண்ணி அப்படி எடுக்கிறார் ஜோரா. அத்தனை விசேஷம் ஜெய் போலோ பரசுராம பகவானுக்கு. ஆவேச அவதாரம். பகவானுடைய கோபத்தை பரசுராமருக்கு கொடுத்து அதன் மூலமா சத்திரியர்களை நிக்கிரகம் பண்ணான். பகவானே இனிமேல் பரசுராமருக்கு வேலை இல்லைன்னு சக்தியை தானே வாங்கிட்டான். பகவானே நமக்கு ஒரு பலத்தை கொடுப்பான். ஒரு எல்லைக்கு மேல அது வேண்டான்னா பகவானே அந்த சக்தியை அந்த பலத்தை நம்மகிட்ட இருக்க அந்த பவரை எடுத்துருவான். இது லோக பிரசித்தம். இதுதான் பரசுராம அவதார ரகசியம். அழகா ராமச்சந்திரமூர்த்தி தர்மத்தை நடத்தி காற்றார். எல்லாருக்கும் நன்மை பண்றார். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாமி ஏதத் வ்ரதம் மம சரணாகதீன்ற ஒரு ரகசியத்தை லோகத்துல பிரகடனப்படுத்தின அவதாரம் ராமவதாரம். ரொம்ப விசேஷம். ஒரு முறை நான் உன்னை சேர்ந்தவன் என்னிடத்துல சரணாகதி பண்ணியாச்சுன்னா சர்வபூதங்களிடமிருந்தும் அபயம் அளிக்கிறேன்னு அனுக்கிரகம். நீ என் காலில் விழுந்துரு போதும், சரணாகதி பண்ணு. இந்த சரணாகதி விளைந்த இடம்தான் திருப்புல்லாணி திவ்ய தேசம். இந்த திருப்புல்லாணி சமுத்திர கரையில தான் விபீஷணன் சுவாமியை தேடிண்டு வந்து கைகூப்பி நிற்கிறான். எல்லாத்தையும் விட்டு வந்து நிற்கிறான், சர்வத்தையும் விட்டுட்டு ராமன் திருவடிக்கு வரான். பகவான் சர்வத்தையும் அவனுக்கு கொடுக்கிறான், அத்தனையும் கொடுக்கிறான். என் வகையில் எதுவுமே வேண்டாம், பகவானுடைய சரண கமலத்தை பிடிச்சிருந்தா போது சரணாகதி. நின் சரணல்லால் சரண் இல்லை. என்ன வேணா கஷ்டம் இருக்கட்டும், பகவான் காலில் சரணாகதி பண்ணிடுங்க. துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். அப்படி அத்தனை அழகா சரணாகதியை நிரூபணம் பண்ண ஒருத்தன் பகவான் ராமச்சந்திர மூர்த்தி. அவ்வளவு அழகா எல்லாம் சொல்லிட்டு வரார். அந்த ராமனுடைய வம்சம், சூரிய வம்சம், சந்திர வம்சம் எல்லாம் சொல்லிட்டு வரார். துஷ்யந்தன், சகுந்தலை, யயாதி எல்லாம் கேட்டுண்டான் பரிஷத்து மகாராஜன். அப்படியே பார்த்தார் சுகபிரம்ம மகரிஷி. ரைட்டு, இப்படி பரிஷத்த பார்த்தார். கிருஷ்ணனை ஸ்வீகரிக்கிற பக்குவம் வந்துடுத்தான். அதுக்கு ஒரு பக்குவம் வேணும் இல்லையா? எல்லா அவதாரத்தையும் ஸ்வீகரிக்கிறது பக்குவம் வேண்டாம். கிருஷ்ணவதாரம் ஸ்வீகரிக்கன்னா அதுக்கு ஸ்பெஷல் வேணும். ஏன்னா அப்படி ஒரு அவதாரம், என் இஷ்டப்படி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு அவதாரம், எல்லா தர்மங்களையும் உடைக்கிற ஒரு அவதாரம், கிருஷ்ண தர்மம்னு ஒன்று உண்டு. அதனால்தான் சர்வ தர்மான் பரித்தியஜான்னு கண்ணன் சொல்றான். பெரியவன் கண்ணன் பரிஷத் மகாராசனை பார்த்தா, பரிஷத் இப்படியே பார்த்தா, அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டார். கிருஷ்ணனை பத்தி பேச்சே காணும், அப்பப்பதான் வருது. இப்படி பரிஷத் இப்படி பார்த்தான், கிருஷ்ணவதாரம் சொல்லணுமே அப்படின்னு நினைச்சான். அழகா சுகபிரம மகர்ஷி பார்த்தார், கண்டினியூஸா சொல்லிட்டு இருக்கோமேடா குழந்தை, ஒரு பிரேக் விட்டா அப்படின்னு இப்படி பார்த்தாராம். பதறிட்டான் பரிஷத்து, ஏற்கனவே எல்லா பிரேக்கும் முடிஞ்சாச்சு, ஆச்சு, நாள் குறைஞ்சுட்டே வர்றது, இன்னும் மூணு நாள்ல மரணம் சம்பவிச்சிடும், மூணு நாளைக்குள்ள எவ்வளவு முடியுமோ கண்ணனை அனுபவிக்கணும். அதனால ஓட்டிட்டு வந்துட்டோம். அப்ப கண்ணனை அனுபவிக்கணுமே, கிருஷ்ணலீலா தானே விஸ்தாரமா கேட்கணும். பாகவதத்தினுடைய ஹிருதயம், பாகவதத்தினுடைய சாரம், பாகவத ரகசியம், பாகவத ரசம் எல்லாம் கிருஷ்ணாவதாரம் தான். கிருஷ்ணன் 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 அது ஒரு குஷி தான். கிச்சாபயல் அப்படின்னா அது ஒரு குதூகலம் தான். தூங்கிட்டு இருக்கிற கூட எழுப்புற ஒரு அவதாரம் இதுன்னா கிருஷ்ணாவதாரம் தான். அத்தனை விசேஷமான ஒருத்தன் கிருஷ்ணவதாரம். அதனால பரிஷித் மகாராஜன் கையை கூப்பிண்டான். நைஷாதி துஸ்ஸஹாக்ஷுண்மாம் தியக்தோதமபி பாததே பிபந்தம் தொன்முகாம்போஜச்சுதம் ஹரிகதாமிருதம். எனக்கு ஒரு கலப்பும் இல்லை, ஒரு டயர்ட்னஸும் இல்லை, நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். நீங்கள் அழகாக ஹரிகதாமிருதம் கொடுத்துட்டுருக்கள், காதால் வாங்கி 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 குடிச்சுட்டுருக்கேன். அதனால பசி, தூக்கம், களப்பு எதுவுமே என்னை பாதிக்கலை. நைஷாதி துஸ்தஹாக்ஷுண்மா தியக்தோதம பிபாததே பிபந்தம் தொன்முகாம் போஜச்சுதம் ஹரிகதாமிருதம். ஹரிகதைய உங்ககிட்டே குடிச்சுட்டுருக்கேன், கிருஷ்ணலீலா சொல்லுங்கோன்னுட்டான். சுக்கபிரம அப்படியே மயங்கி உக்காந்த, கிருஷ்ணா 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 அப்படியே உள்ளுக்குள்ள இந்த கிருஷ்ணான்ற சப்தம், அப்படியே உள்ளுக்குள்ள கிருஷ்ண ரூப லாவண்யம். அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம். அழகனாச்சே, எத்தனை லீலைகள், எத்தனை சேட்டைகள், எத்தனை குறும்புத்தனம், எத்தனை அழுக, எத்தனை புலம்பல், எத்தனை பாடு. மாலாய்ப் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை. பிரியம் காட்டுறதுக்காகவே ஒரு அவதாரம், அதிரூப சுந்தரனா ஒரு அவதாரம், அதான் கிருஷ்ணவதாரம். அன்புனா என்னன்னு காட்டுறதுக்கான ஒரு அவதாரம், தன் பக்தாளுக்காக பொய் சொல்லுவேன், என் பக்தாளுக்காக திருடுதனம் பண்ணுவேன். இதானே வேணும், நமக்கு அதான் வேணும். நம்மெல்லாம் கலியில் பொய் திருடுத்தனம் இப்படி தானே ஓடுறோம். இதுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு கள்ளன் தானே வேணும். அப்படியே மயங்கினா சுகபிரம்ம மகரிஷி, கிருஷ்ணா 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 அப்படின்னு பரிசுத்த மகாராசன் அப்படி கையை கூப்பிட்டு உக்காந்துருக்கா. கிருஷ்ணவதாரம், கிருஷ்ணவதாரம்னாலே ஒரு தனி சுகம்தானே. அழகா ஆரம்பிச்சார் சுகபிரம்ம மகரிஷி. கம்சன் மகாபாபி, காலநேமின்ற அசுரன் திரும்பியும் கம்சனா வந்துட்டான். எல்லாரையும் படாத பாடு படுத்திருக்கான். யாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பூமாதேவியால பொறுக்க முடியல. நேர ஓடினாள் பிரம்மதேவரிடத்துல பசுரூபம் தரிச்சென்று. பிரம்மதேவர் சிரிச்சார். என்கிட்ட சொல்லி என்கிட்ட சரணாகதி பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. வாங்கோ எல்லாரும் க்ஷீராப்தி, திருப்பார்கடல் போன்னு அழிச்சுட்டு போயிட்டார். பெரிய திருப்பார்கடல், அத்தனை பிரம்மாண்டமா இருக்கும், நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோ பெரிய திருப்பார்காடல். இந்த திருப்பார்கடல்ல சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி பிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் மேகஷ்யாமம் பீதகௌசேயவாசம்னு படுத்துட்டுருக்கா சுவாமி. ஜம்மனு படுத்துட்டுருக்கா. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் அப்படியே வெள்ள வெளியேறு திருப்பார் கடல். அது மேலே ஜோர ஆதிசேஷன் படுக்க அமக்கலமாக படுத்திருக்கார். வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ள நித்திரை கொள்கின்ற மார்க்கம் காணலாம் கொள். பெரியாழ்வார் புலம்புறார். வெள்ள வெளியேறு வெள்ளத்து மேலே ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேலே கள்ள நித்திரை யோக நித்திரை பண்ணிட்டு படுத்திருக்காராம். கள்ள நித்திரை கொள்கின்ற மார்க்கம் காணலாம் கொள். அழகா படுத்திருக்காராம். இனி திரை திவளை மோத அப்படின்னு ஆழ்வார்கள் எல்லாம். இந்த அலை அடிக்கிறதா, இந்த அலை அடிச்சு ஆதிசேஷன் மேல பட்டு அது தெளிச்சு சுவாமியோட நீல திருமேனியில அங்கங்க இந்த பால் துளி போய் விழறதா, அது அழகான ஆகாசத்துல சந்திரன் போலே நட்சத்திரங்கள் போலே பிரகாசிக்கிறதா. பகவான் நீல திருமேன் இல்லையா, அது அப்படி சந்திரன் பிரகாசிக்கிற மாதிரி இந்த திருப்பார்கடலுடைய பால் துளி எல்லாம் அப்படி தெளிக்கிறான். அது திருப்பார்கடல் அழகா ஆதிதேசன் புஷு புஷுன்னு சீர்றார். அந்த காத்து வேற, அழகா மூச்சு விட்டு பெருமாளுக்கு இப்படி ஆடுறான் வாட்டர் பெட்டு மாதிரி. திருப்பார்கடல் பெட்டு வேற ஆடுறது, பெட்டும் ஆடுறது, படுத்துட்டு இவரும் ஆடுறார். அழகா திருவடியை பிடிச்சுட்டு இருக்க லக்ஷ்மி அப்படி ஆடிண்டே பிடிச்சுட்டு இருக்கா. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி பிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். அழகா படுத்துருக்கார். இவாள்லாம் அங்கே போயிட்டாளாம். திருப்பார்கடல் கரையில் நின்று கைகூப்பி தத்ரகத்வா ஜகந்நாதம் தேவதேவம் ரிஷா கபிம் புருஷம் புருஷ சூக்தேன உபதஸ்த சமாஹித. அழகா புருஷ சுத்த மந்திரத்தினாலே சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணார்கள். பிரபோ காபாதபா சகசிரசீருஷா புருஷ சகசிரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்டத் தசாங்களம் அப்படின்னு அழகா ஸ்தோத்திரம் பண்றாளா. தேவர்கள் எல்லாம் கைகூப்பிண்டு பிரபோ ரட்சிக்கணம்பா, பூபாரம் தாங்க முடியலே, ராட்சசாளுடைய சேட்டை தாங்க முடியலே, நீ கிருப பண்ணி எங்களை இந்த துக்கத்திலேந்து காப்பாத்து. பகவானத்துல பிரார்த்திச்சுண்டா வீண் போகாது. அழகா பிரார்த்திச்சுக்கிறா. பத்ரகத்வா ஜெகநாதம் தேவதேவம் ரிஷாகபின் புருஷம் தேவதேவன் ரிஷாகபி புருஷன் அழகா ஸ்தோத்திரம் பண்றார்கள். எல்லாரும் கண்ணை மூடி ரபியே தியானம் பண்ணுறா. சுவாமி பிரபு பவபயஹரம், பிரபு இந்த பெரிய சம்சார பயத்திலேருந்து காப்பாத்துப்பா, வியாதி பயத்திலேருந்து காப்பாத்துப்பா, எல்லா பயங்கள்லேருந்து காப்பாத்துப்பா, ஒன்ன விட்டா ரக்ஷகன் இல்லேன்னு பிரார்த்திச்சுக்கிறான். சுவாமி அழகா பிரம்மதேவருக்கு காட்சி கொடுத்துட்டான். ராமவதாரம் பொழுது எல்லாருக்கும் பிரத்யக்ஷமா தெரியும் பொழுது கருட வாகனத்துல வந்து காட்சி கொடுத்தார். பயம் தியஜத பத்ரம் பஹன், ராம அவதாரம் ஒளிவு மறைவே கிடையாது, எல்லாம் ஓப்பன் புக் தான் ராம அவதாரத்தில். கிருஷ்ணவதாரத்துல எல்லாம் ஒளிவு மறைவு தான், காட்டவே மாட்டார் என்ன பண்ண போறார் அவருக்கு தான் தெரியும். அதனால அழகா பிரம்மதேவருக்குத்தான் பகவான் காட்டான். கிருஷ்ணனை புரிஞ்சுக்கணும், கிருஷ்ணலீலையை அனுபவிக்கணும்னா குரு கிருபை இருந்தாத்தான், இல்லாட்டி கிருஷ்ணலீலா புரியாது, கிருஷ்ண தரிசனம் கிடைக்காது, கிருஷ்ணானுபவம் விளங்காது. குரு கிருபை இருந்தா மட்டும்தான் குரு சொன்னால் ஒழிய கிருஷ்ண தரிசனம்ன்றது துர்லபம். அதனாலதான் பிரம்மதேவருக்குத்தான் பகவான் எல்லாம் சொல்லி கொடுக்கிறான். பிரம்மதேவர் தான் தேவர்களுக்கு சொல்றார், நான் சொல்றேன் கேளுங்கோ, வசுதேவ கிரகே சாட்சாத் பகவான் புருஷ பரகஜனிஷ்யதே தத் பிரியார்த்தம் சம்பவந்து சுரஸ்திரியக வாசுதேவ கலா அனந்த சஹஸ்ரவதன ஸ்வராட் அக்ரஜோ பவிதோ தேவக ஹரியே பிரிய சிகீர்ஷயா விஷ்ணோர் மாயா பகவதியா சம்மோகிதம் ஜகத். அவ்வளவு அழகா சொல்றார் பிரம்மதேவர். பகவான் தானே வசுதேவருடைய கிரகத்துல பிறக்க போறான். வசுதேவ கிரகே சாட்சாத் பகவான் புருஷ பரகஜனிஷ்யதே தத் பிரியார்த்தம் சம்பவந்து சுரஸ்திரிய. தேவதாஸ்திரிகள்லாம் பகவத் கைங்கரியம் பண்ணும் பொருட்டே பிறக்கணும். வாசுதேவனுடைய அம்சமான அனந்தன் பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக ஹரியனுடைய ஆசைக்காக அண்ணனா வரா. விஷ்ணோர் மாயா பகவதியா சம்மோகிதம் ஜயது. அழகா விஷ்ணோர் மாயையான பகவதியும் காரியத்துக்காக பகவான் சொல்ற காரியத்துக்காக அவளும் அவதாரம் பண்ண போறார் அப்படின்னுட்டார். உடனே தேவர்கள்லாம் கைகூப்பிண்டு கண்கள்ல கண்ணீர், பகவான் வரானா, இந்த துவாபர யுகத்துல வராரா, ராம அவதாரத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய அவதாரம் பெருசா வரல, ரொம்ப நாள் ஆயாச்சு, அப்பப்ப ஏதோ குட்டி குட்டி அவதாரங்கள் வந்ததே ஒழிய ஸ்வயம் ஆதியஞ்சோதி உருவை இங்கு அங்கு வைத்து இங்கு பிறக்கும்படியா அவதாரம் இல்லை. அதனால எல்லாரும் பிரார்த்திச்சென்றா, சுவாமி வரார், சுவாமி வரார், பகவான் வரானா, வசுதேவருடைய பிள்ளையா வரானா. ஆஹா ஆஹா ஆஹா, இங்கு எங்கேயுமே நந்தகோபர் யசோதைய பத்தி பேச்சே இல்லை. வசுதேவ கிரகே சாட்சாத் பகவான் புருஷ பரக ஜனிஷதே. இதுக்கப்புறம் நந்தகோபர் யசோதை வீட்டில் வளர போறேன்னு சொல்ல வேண்டியதான சொல்லல. கிருஷ்ணவதாரம் அங்கங்க சொல்லுவான், அங்கங்க சொல்ல மாட்டான். நமக்கு என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. தேவர்கள்லாம் பரம சந்தோஷமா அவாவா ஸ்தலத்துக்கு போனார்கள். எல்லாரும் பூமி அப்படி பார்த்துட்டு இருந்தார்கள். அத்தனை பேரும் வசுதேவரை தேடினார்கள். மதுராபுரியில் இருக்க நித்தியம் சந்நிஹிதோ ஹரி ஜெய போலோ மதுரா தாமகி. மதுரை, வடமதுரை கண்ணனுக்கு அவ்வளவு பிரியமான ஒரு ஸ்தலமா, மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை அப்படின்றார் நம்மாழ்வார். மாயனை மண்ணு வடமதுரை அப்படின்ற ஆண்டாள். இந்த வடமதுரையை பத்தி எல்லா பிரிவாலும் பேசலாம். மதுராபுரி விசேஷமான ஒரு ஸ்தலம். தேவகி வசுதேவர் கல்யாணம் நடக்கிற கம்சன் அவ்வளவு அழகா பார்த்து பார்த்து இந்த கல்யாணத்துல ஈடுபட்டு இருக்கான். சொந்த தங்க ஒண்ணும் கிடையாது, சித்தப்பா பொண்ணுதான், தேவகருடைய பொண்ணுதான் தேவகி. அப்படி பார்க்கிறான், கல்யாணம் எல்லாம் ஆயிடுத்து அழிச்சுண்டு போறான். அசரீரி சப்தம், அடே மூடா கம்சா, தேவகியினுடைய அஷ்டம கர்ப்பத்துல வரக்கூடியவன் உனக்கு யமன்லயே இந்த கணக்கை சொல்லணும். எட்டாவதுன்னு ஒரு கணக்கு எதுக்குடா சொல்றதுன்னா, நமக்கு புரியறதுக்காகத்தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்படி அஷ்டமா கர்ப்பத்துல வரக்கூடியவன்னு சொன்ன உடனே கம்சனுக்கு பயம் வந்துடுத்து கத்தி எடுத்தான், தலைமுடியை பிடிச்சான், தேவகியை வெட்ட போயிட்டான். வசுதேவர் பிரார்த்தி சென்றார், தத்துவம் எல்லாம் சொன்னார், காதல விழல, கடைசியில வசுதேவர் பிறக்கிற எல்லா குழந்தையும் உனக்கு கொடுத்துடுறேன்னு. தேவகி பார்க்கறா, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா, ஏன்னா சமக்க போறது நான். இவரா சமக்க போறா, 10 மாசம் கர்ப்பத்திலே சமக்க போறவன் நானாச்சே, என்கிட்ட அல்லவா கேட்கணும். ஒரு வார்த்தை கேட்காம இவர் பாட்டுக்கு பிறக்கிற எல்லா குழந்தையும் கொடுக்கிறேன்னுட்டாரு. தேவகி ரொம்ப படுத்தப்பட்டு பார்க்கிறார். வசுதேவர் கண்ணாலேயே சொல்லிட்டார், கவலைப்படாதேம்மா, அசரீரி சொல்றது சத்தியம்னா சத்தியமா நம்ம குழந்தை நன்னா இருக்கும், கவலைப்படாதேன்னுட்டார். கம்சன் பார்த்தான், விட்டுட்டான் வசுதேவர் தேவகிய காராகிரகத்தில் அடைச்சுட்டான். முதல்ல மாளிகையில தான் இருந்தா, ஔசரஸ்ல வச்சுட்டான். முதல் குழந்தை பிறந்தது, அதை கொண்டு வந்து கொடுத்தார், வேண்டான்னுட்டான். நாரதர் வந்தார், நீ பூர்வ ஜென்மத்தில் காலநேமி, உன்னை சுற்றி இருக்கிறவாயெல்லாம் தேவர் கூட்டம், உன்னை எப்படாப்பா அழிக்கலான்னு காத்துருக்கா, ஜாகிரதேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான், முதல் குழந்தைய பிடிச்சான், ஓங்கி அடித்தான், செத்து விழுந்தது, சுக்கு நூறா சதறித்து கொண்டது. ரொம்ப கஷ்டம். தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலேன்றா பெண் பிள்ளை. பிரம்மாவுக்கு தான் தெரியும், பெத்த குழந்தைய கண்ணதுக்கு சுக்கு நூறா போச்சுன்னா. ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம், புதுசாக வாங்கியிருக்கோம், யாரோ ஒருத்தர் வாங்கி ஓங்கி தரையில் அடிக்கிறா, சுக்கு நூறா சதறது. ஐயோ, 15,000 ரூபாய் கொடுத்து வாங்கின மொபைல் கீழே உடச்சி நாசம் பண்ணிட்டேன், அதுவே வலிக்கும்னா. 10 மாசம் கர்ப்பத்தில் அப்படி கஷ்டப்பட்டு சமந்திருக்கா, கண்ணதிர்க்கா அந்த குழந்தையுடைய சுண்டு சுண்டு விரல், குட்டி குட்டி விரல்லாம் அங்கங்கே சதறி கிடக்கு, அது மண்டையெல்லாம் உடஞ்சி கிடக்கு, ரத்தமெல்லாம் தெளிச்சு கிடக்கு. அதுக்கிட்ட அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். தேவக்கியினுடைய வலி தெரியணும். தேவக்கியினோட வலி நமக்கு தெரியறதில்லை. இந்த வழியிலையும் கிருஷ்ணா நாராயணான்னு ஒரு நாம ஜபம். அப்போ நம்மெல்லாம் எவ்வளவு சுகமாக இருக்கோம்னு பார்த்துக்கோங்கோ, எவ்வளவு நாமம் ஜபிக்கணும்னு பார்த்துக்கோங்கோ. நம்மெல்லாம் கஷ்டம்ன்ற வார்த்தையை பேசவே படாது. கஷ்டப்படுறேன்னு எல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கெல்லாம் என்ன கஷ்டம் வந்துடுத்து, அப்படியே நம்ம கஷ்டப்படுறோம். இவ்வளவுலாம் கஷ்டம் கிடையாது. பிரஹ்லாதன் மாதிரி கஷ்டமோ, தேவக்கி மாதிரி கஷ்டமோ, சத்தியமாக நமக்கெல்லாம் இல்லை. நம்மளா அப்பப்ப நானே கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒழிய என்ன பெரிய கஷ்டம், நன்னா 3 வேளை சாப்பிட்டுண்டு, 2 வேளை 3 வேளை தூங்கிண்டு, அப்பப்ப வெளியிலலாம் போயிட்டு ஜாலியாகத்தான் சுத்தின்னு இருக்கும். எப்பயாவது உடம்பு முடியாமல் வைத்திய நேரத்தில் போகிறோம், மருந்து சாப்பிட்றோம், முட்டி வலிக்கிறது, கழுத்து வலிக்கிறது, தலை எப்பயுமே வலிக்கணும், மண்டக்கணம் ஜாஸ்தி. அவ்வளோதானே, இதுக்கெல்லாம் தலை வலிக்கிறது ஒன்றுமே முடியலை. இந்த மாதிரி கஷ்டமா, கண்ணதிர்க்க பெத்த குழந்தை சுக்குனூர் அங்கங்கே செதறி கிடக்கிறது, கை காலு விரலெல்லாம் எப்படி இருக்கும், அது பக்கம் கண்ணு, ஒரு பக்கம் காது, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அழகான ஒரு பொம்மையே அப்படி பிச்சு போட்டோம்னா, சி ஏன்பா இப்படி பண்ணுறாய் அப்படின்னும். இந்த திருவிழா ஏதானே நாயோ பூனையோ செத்து கிடக்கும், அதனால வண்டி ஏறிட்டாலும் நமக்கு பார்க்கறதுக்கு என்னவோ பண்ண, ஐயோ அப்படின்னும். இந்த கொசு அடிச்சு அப்படி ரத்தம் செலவு அச்சே அப்படின்னு போய் கையாளம், அதுவே நமக்கு அந்த ஒரு துளி ரத்தமே என்னவோ பண்ணுறது. கண்ணதிர்க்க பெத்த குழந்தை ரத்த கலரில் அப்படி ரத்த சகதியில் கிடக்கிறது எப்படி இருக்கும் தேவகிக்கு, அப்படியே நொந்து போகிறது வயிறு. அம்மாவுக்கு தான் தெரியும், குழந்தை பிறந்துடுத்தோ செத்து போயிடுதுன்னு அம்மாவுக்கு தெரியும். இத்தனை நாள் நான் சுமந்தேனே, அதை வச்சு அனுபவிக்கிற ஒரு சுகம் கூட எனக்கு இல்லையா. சமயத்தில் சில குழந்தைகள் கர்ப்பத்திலேயே கலைஞ்சிடும், மற்றவாள்லாம் மறந்துடுவான், அம்மா மட்டும் மறக்க மாட்டான். எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு அப்படின்னா, 10 குழந்தைகள் உன் கர்ப்பத்திலேயே கலைஞ்சு கொடுத்துன்னுவான், அந்த கணக்கு விட மாட்டான், ஏன்னா அவளுக்கு தானே தெரியும். அதை சுமந்த சுகமும் இழந்த துக்கமும் அவளுக்கு தானே தெரியும். அந்த வயிறு இல்லை, பெத்த வயிறு பத்தி எறியறதுன்னு இல்லையா, கண்ணெதிர்க்க நடக்கிறது. வசுதேவர் சமாதானம் சொல்றார், ஒன்றும் சொல்லலை, நாராயண 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 வேகமாக ஜபிக்கிறார். இதானே, எவ்வளோ பெரிய துக்கமாக இருந்தால் அதுக்கு ஒரே சமாதானம் நாராயண நாம சங்கீர்த்தம், பகவன் நாம சங்கீர்த்தனம் தான். இதை தவிர நீ எவ்வளோ விதமான வார்த்தைகள் சொல்லுங்கோ, ஹிருதயத்தில் போய் மனசு கண்ணுக்கு தெரியாத ஒரு வஸ்து, அதில் என்ன காயம்னு அவாவாளுக்கு தான் தெரியும், அடுத்தவா சொல்லியா புரிய முடியும், ஒரு லெவலுக்கு தான் நம்மளால் உணர முடியும். ஒரு சின்ன குழந்தை அதுக்கு சாக்லேட் கீழே வந்துட்டு ஓன்னு அழறது, அது மனசு இல்லை, அந்த சாக்லேட் பெருசு, அது ஓரத்து ஒரு சின்ன காயம், இல்லாட்டி அப்பா அடிச்சுட்டா அம்மா அடிச்சுட்டான்னு அழருது. அதோடைய அந்த வலி அதுக்கு தானே தெரியும், நம்மளால தெரியாது. இப்போ கையில் ஒரு காயம்னா எவ்வளோ பெரிய காயம், எப்படி நீங்கிருக்கு, கொப்பளமாக இருக்கான்னு ஒரு மருந்து போட்டு அப்பா தீ காயம் தோல் உறிஞ்சிருக்கு வலிக்குமேன்னு சொல்லலாம். மனசனுடைய காயம் இதுக்கு யாரால மருந்து போட முடியும்னா நாமச்சபம் ஒண்ணுதான் மருந்து. மேல போய் அப்படி மருந்து தடவ முடியாது. நாமச்சபம் மைப்பீலிய கொண்டு மருந்து தடவரா போல வசுதேவர் அவர் கையை பிடிச்சுக்கிறார். அப்படி கதர்றா, குழந்தை நான் இப்ப பெத்த குழந்தை, என்னோட தலச்சம் உள்ள இப்பதானே பெத்தேன், இப்பதானே அண்ணா வச்சுக்கோன்னு கொடுத்தான், அதுக்குள்ள என்ன வந்து தொலைஞ்சுடுது. யாரோன்னா பரவாயில்ல, சொந்த தாய் மாமன் பிடிச்சு அடிச்சு உடைக்கிறான். யாரோ அப்படின்னா பரவாயில்ல, எவன் மடியில வச்சுண்டு ஆஹா அப்படின்னு தாய் மாமனா கொஞ்சனமோ, எவன் அதுக்கு காது குத்தனமோ, எவன் அதுக்கு மொட்டை அடிக்கும்போ ஐயோ அப்படின்னு பதறணுமோ, அவனே அடிச்சு கொலை பண்றான். அதுவும் தேவகி மேல அவ்வளவா சை பல்லாசியும் போயிடுச்சு. இதான் உலகம். அவளுக்கு ஒரு சேனலை வந்துடுத்தனா திரும்பி கூட பார்க்க மாட்டான். நம்ம எல்லாம் பாரமா போயிடுவோம். என்ன இது யதார்த்தம்? தேவகி கம்சன் மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. சண்டை வரலன்னா பாக்கியம், வந்துடுத்தனா என்ன பண்ண முடியும், இவ்வளவுதான் லோகம். ரொம்ப துக்கப்படுறான், அண்ணா அடிச்சுட்டானே. வசுதேவர் உக்காந்துன்னு ஓன்னு கட்டி பிடிச்சிட்டு அழுது, என்னடி பண்றது, நம்ம பண்ண பிராரப்தம், போனா போட்டோம் இப்படிலாம் சொல்ல முடியுமா? அவர் பாட்டுக்கு புலம்புறார், இவர் பாட்டுக்கு நாராயணா 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 கத்துறார், பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துறார். இவர் கத்தி 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 ஒரு சித்தில் அவ்வளவு நாராயணா நாராயணா கத்த ஆரம்பிச்சுட்டான். யாராவது துக்கத்துல இருக்கா கஷ்டத்துல இருக்கான்னா உக்காந்துண்டு நீங்க போய் சமாதானம் சொல்லி உங்க வார்த்தையில பலம் கொடுத்துட முடியும் நினைச்சுடாதீங்க. நம்ம பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளும் டெய்லி பேசுற வார்த்தை, பல கோடி வருஷமா பல பேர் பேசிட்டு இருக்கிற வார்த்தை. இந்த வார்த்தைகள் மனசுக்குள்ள போய் சமாதானம் தராது. எத்தனையோ பேர்ட போய் சொல்லுவோம், யாராவது துக்கம் மரணம்னா ஒன்றும் கவலைப்படாது, எல்லாத்துக்கும் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். பெருசா காயம் மாறிடுறதா, இல்லாட்டி மனசுல தைரியம் வந்துடுறதா? நம்மள அஞ்சு நிமிஷம் கையை பிடிச்சிப்போம், அழுவோம், சொல்லுவோம், அப்புறம் சொல்லாம கிளம்பி வந்துடுவோம். சொல்லப்படாது, இது வேற சாஸ்திரம் சொல்லப்படாது, போயிட்டு வரேன்னு சொல்லப்படாது. துக்கத்துல கூட போயிட்டு வரேன்னு சொல்லாம தப்பிக்கிற ஒரு சுயநலமான கூட்டம் நாம. அப்ப எல்லாம் கவலைப்படாத, ராத்திரி வரேன் உன் கூட இருக்க நல்லவா சொல்லணும். இப்படி கூட வேற போனோம், அப்படி தலையாட்டுவா, அவளை ஊன்னுவா, இப்படி பக்கத்துல இருக்க வெள்ளம் பார்த்துப்பா, அப்படி கையை பிடிச்சுப்பா, சமத்தா வெள்ள எவ்வளவு சமத்து. இந்த கூட்டத்தை போயா நம்புறது, சொல்லாம கொள்ளாம துக்கத்திலேந்து பிச்சுண்டு ஓடுற இந்த கூட்டத்தினுடைய வார்த்தையா மனசுல சமாதானம் கொடுத்துடும். உலகத்துல சமாதானம் கொடுக்கிற வார்த்தைன்னா பகவன் நாம சங்கீர்த்தனம், பிபமனக ஸ்ரீகிருஷ்ண திவ்ய ஔஷதம். அந்த துக்கத்தை எத்தனை பேர்கிட்ட சொல்ல முடியும், எத்தனை பேருக்கு அது புரியும், எத்தனை பேருக்கு அது புரியும்? ஒரு அஞ்சு வயசு குழந்தை கிட்ட பாப்பா செத்து போச்சு, பாப்பா செத்து போச்சு, அவ்வளோதான், அது ஜாலியாக போயிடும். அந்த ஆத்து மாமி பாப்பா செத்து போச்சு அது போய் சொல்லிட்டு இருக்கு ஒரு ஊரா. அது பாப்பா செத்து போன வழியா அதுக்கு தெரிய போறது இல்லையே, தெரியாது. இல்லாட்டியும் ஒருத்தன் எல்லாத்தையும் ஆடு மாடெல்லாம் வெற்றவனா இருக்கான்னா அவன்கிட்ட சொன்னா சரி போட்டும் போ அப்படின்னு, அவனுக்கு அவ்வளோதானே, சுமந்தவளுக்கு தானே தெரியும். நாராயண 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 கொஞ்சம் சமாதானம் ஆகிறா தேவகி. இவரும் சரி நாராயணான்னு நிறுத்துறார். கொஞ்ச நேரத்தில் ஐயோ என் முதல் குழந்தைன்றா, திருப்பி நாராயண 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 நாராயண. அடுத்த ராத்திரி எழுந்து உக்காந்துடா அழறா, ஐயோ என் முதல் குழந்தை, திருப்பி நாராயண நாராயணனா. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இவருக்கு அழறத்து கூட டைம் கிடையாது, வசுதேவருக்கு அழறதுக்கு டைம் கிடையாது. இன்னொன்று ஒரு ஞானி, ஆனால் ஞானியாக இருந்தாலும் ஒரு குழந்தை சுக்குநூறாக சதரும் பொழுது பதறத்தான் செய்யும். ஒரு மான் குட்டிக்கு ஜடபரதருக்கு பதறித்தோணும், ஐயோன்னு இப்படியே ஓட்டிட்டு வரார். திருப்பி ரெண்டாவது குழந்தை உற்பத்தி ஆகிறது, பயப்படுறா தேவகிக்கு, பயம் வந்துடுத்து. இந்த குழந்தைய கவலைப்படாதே நாராயணா, ஜெபிச்சு 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 ரெண்டாவது குழந்தையும் பெற்றான். கம்சன் வந்தான், பிடுங்கினா அடிச்சான். பச்சை உடம்புக்காரி சொல்லுவோம் இல்லையா, புள்ள பெத்த உடம்பு, அவளுக்கு மருந்து கொடுக்கலாம், அவளுக்கு சமாதானம் கொடுக்கலாம், ஜாகிரதையா வச்சுக்கணும்னா எங்கேயாவது கொண்டு போய் கொலை பண்ணப்படாதா? தூக்கிட்டு போயிட்டு கூட எங்கேயாவது வச்சுட்டு அப்புறம் கொலை பண்ணப்படாதா? இப்போ கண்ணதற்கவே அடித்து கொலை பண்ணணுமா ரத்தக்கரையோட? எங்கேயாவது தூக்கிட்டு போயிருந்தா கூட அண்ணா தூக்கிட்டு போயிட்டான்னு பொய்யே சொல்லலாம், அதுக்கும் வழி இல்லை. இவன் கண்ணதற்கையே கல்லில் அடித்து கொலை பண்ணுறான். இவன் கதர்றா, இவன் கொலை பண்ணுறதுக்காகவே நான் பெற்றுக்கணுமா அப்படின்றான். நாராயண 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 ஹரிநாம சங்கீர்த்தனம். ரெண்டாவது குழந்தை, மூணாவது குழந்தை, நாலாவது குழந்தை, எவ்வளவு கஷ்டம் நினச்சி பாருங்க. வருஷம் வருஷம் இதே ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ என்ன தோணும், என்ன பண்ண முடியும்? அப்படியே உடம்பு மனசு புத்தி எல்லாம் நொந்து போயிடும், வாழ்க்கையே வெறுத்து போயிடும்ல. ஆனால் அப்போ கூட ஹரிநாம சங்கீர்த்தனம், அதுதான் தேவக்கி வசுதேவருடைய பெரிய பலம். நாராயணான் ஹரிநாமத்தை சொல்லி 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 இவன் எப்பெல்லாம் குழந்தைய நினச்சி கவலைப்படுறாளோ அப்பெல்லாம் பழைய கதையெல்லாம் சொல்கிறார். சித்திரகேது குழந்தை இப்படி தாண்டி போச்சு, விஷம் கொடுத்து போச்சுடி, இப்படி ஒவ்வொன்றா தத்துவம் எல்லாம் சொல்கிறார். தேவக்கு எப்படி விரக்தியாக சிரிச்சுண்டு கேட்டுக்கிற மனசில் ஒன்றும் பதியலை. இழந்த வாழ்க்கை தானே தெரியும், ரிச்சா சொல்லலாம் கதை ஆயிரம் வேணா அப்படின்னு தான் நமக்கே தோணும். அதுக்கு என்ன சொல்கிறது, என்ன சுலபம் தானே? ஆனால் வலி உணரணுமே. சொல்லி 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 வசுதேவர் அப்படியே பகவானை பிடிச்சிக்கோடி, எல்லாம் அனித்தியமான சரீரம் டி, நாம் நினச்சோ நாம் போவோம் இந்த குழந்தைகள் கொல்லி போடுன்னு நினச்சா அதுக்கு போடுற ஒரு நிலைமை. அதுவும் இதுக்கு கர்மா கூட பண்ண முடியாது, காராகிரகத்தில் இருக்க அவருக்கெல்லாம் செத்து போயிடுது. சரி வாத்தியார கூட்டு கர்மா பண்ணலாம், அதுக்கும் வழி இல்லை. ரெண்டு குழந்தைய ஆசி கர்மா பண்ணலை, மூணு குழந்தை போச்சு கர்மா பண்ணலை, நாலு குழந்தை போச்சு கர்மா பண்ணலை, அஞ்சு குழந்தை போச்சு கர்மா பண்ணலை, எல்லாம் பகவத் தர்ப்பணம் பகவத் தர்ப்பணம் பகவத் தர்ப்பணம்னு கொடுத்துட்டுருக்கா. ரொம்ப தைரியம் வசுதேவருக்கு, பேர்பட்ட பக்குவப்பட்ட மனசு. ஆறு குழந்தைகளை இழந்துட்டா, மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள், இழந்தவள். ஒரு குழந்தையும் தங்கலை, ஆறு குழந்தையை இழந்துட்டா. அந்த வயிறு என்ன பாடுபடும். ஏழாவதா ஸ்வயம் ஆதிசேஷன் வந்துட்டான். வாசுதேவ கலா அனந்த சஹஸ்ரவதன ஸ்வராட், ஆயிரம் தலையுடைய ஆதிசேஷன் ஜோர ஆவிர் பவிச்சுட்டார் தேவகி கர்ப்பத்தில். அவர் வந்தவுடனே கொஞ்சம் ஒரு சமாதானம் தேவகிக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக சிரிக்கிறா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தியானத்தில் உட்கார்றா, அப்படியே பிராணாயாமம் எல்லாம் பண்ணுறா. வசுதேவர் பார்த்தார், என்ன திடீர்னு இந்த குழந்தைக்கு இவ்வளோ பெரிய மாற்றம்? ஏண்டான்னா பாகவதன் சத்சங்க பலம் நொந்து போன மனசுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். சத்சங்கத்தை தவிர ஜீவனுக்கு பலம் வேறு எதுலேயுமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தேவகிக்கு மனசில் பலம், தைரியம், நம்பிக்கை, சமாதானம். அவள் வசுதேவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டான், பரவாயில்ல குழந்தைகள் சரீரம்தானே போச்சு, ஆத்மாவுக்கு ஒன்றும் இல்லை. அந்த குழந்தைகள்லாம் பயசான பிறகு ரொம்ப கஷ்டப்படுமா இருக்கும், அதனால தான் பகவான் எடுத்துனுட்டான். வசுதேவர் பார்த்தா, அப்பாடா இதுக்கு தான் இத்தனை பாடுபட்டார், இவளுக்கு இந்த பக்குவம் வரணுமேன்னு. இப்போ தான் வசுதேவர் கண்களில் ஓரத்தில் ஒரு கண்ணீர், எதுக்குடானா இழந்த குழந்தைக்காக இல்லை, பிரபு இவளுக்கு பக்குவத்தை கொடுத்துட்டியேப்பா, இவள் மனசுக்கு ஒரு சமாதானம் கொடுத்துட்டியேப்பா. அந்த பாகவத சங்கம் அவள் வயிற்றில் பாலை வார்த்தது, ஆறு குழந்தையை இழந்த துக்கம் அப்படியே வயிறு ஒரு சமாதானம், சொல்ல வயிறு புண்ணாய் ஒரு சமாதானம் ஆகும் தெரியுமா? சமயத்தில் வயிறு பொறுமும் நமக்கு, அதாவது சாப்பிட்டது ஒத்துக்கலை, ஃபுட் பாய்சன் ஆகிடுதுன்னா வயிறு என்னமோ பண்ணும், மருந்தெல்லாம் சாப்பிட்டோம்னா வயிறு அபாரான் இருக்கும். அந்த மாதிரி ஓரளவுக்கு புரியும்படியாக நான் சொல்கிறேன். அந்த வயத்துக்குள்ளே அந்த ஆதிசேஷன், சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நீழ்கடலுள் என்றும் துணையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அறம். சுவாமி அப்படி தாங்கிறவர், குடை முதலானது ஆனேனோ அப்படின்றா பெண் பிள்ளை. அந்த அனந்தாழ்வான் சுவாமி படுத்துண்டா படுக்கையா இருக்கார், நடந்தார்னா குடையா இருக்கார், உக்காந்தார்னா சிம்ஹாசனமா இருக்கார். அவர் எந்த சமயத்தில் எப்படி வேணுமோ அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணுறாராம் அனந்தாழ்வான் ஜோரா. அவர் அழக தேவகி கர்ப்பத்தில் வந்துட்டார். ஆயிரம் தலை வேறையா, ஆயிரம் தலையினாலே சகஸ்ரநாமம் டெய்லி அவர் ஜபிக்கிறார். யாராத்திலே ஒரு துக்கம் இல்லாட்டி மனசில் ஏதோ ஒரு கவலை வச்சுக்கோங்களே, நிறைய சகஸ்ரநாமம் ஜபிங்கும். ஜபிக்க வரலையா அப்பப்போ அதை போட்டு 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 கேட்டுட்டே இருக்கும். வீட்டில் ஒரு ஒரு சூழ்நிலை சரியாக இல்லை, ஒரு டல்லாக இருக்கும், இல்லாட்டி ஒரு பயத்தோடு இருக்கும், இல்லாட்டி ஒரு கவலை, ஒரு என்னமோ சூன்யமயமாக இருக்குன்னா நிறைய பகவத் பஜனை, சத்சங்கம், நாம சங்கீர்த்தனம், விஷ்ணு சகஸ்ரநாமம் இதெல்லாம் போட்டுட்டே இருக்கும் கிரகத்தில். அந்த சப்தமே அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும், சந்தேகமே வேண்டாம். நாம சங்கீர்த்தனம் போல நமக்கு பலம் கொடுக்கக்கூடிய வஸ்து எதுவுமே கிடையாது. இன்னைக்கும் மதுரால சிறைக்குள்ள போனா ஒரு குதூகலம் தெரியறது தெரியுமா? கண்ணனால கிடையாது, வசுதேவர் பண்ண நாம ஜபத்தினாலே. வசுதேவர் பண்ண நாம ஜபம், ஆதிசேஷன் பண்ண நாம ஜபம், ஆயிரம் தலையை கொண்டு நாம ஜபம். என்னடானா இந்த அம்மாவுக்கு துன்பம் எல்லாம் மாறணும் அப்படின்னு நாம ஜபம். ஏன்னா நன்னா அடி வாங்கிட்டா, அதுல பக்குவம் ஆயிட்டா, அடுத்து ஹரிய தாங்குற பலம் வேணுமே. ஹரிய தாங்கிறதுக்கு நன்னா பலம் வேணும் இல்லையா? நன்னா அந்த காஞ்ச மண்ணில் ஜலம் விட்டா சர்ன்னு இழுக்குமே, அந்த மாதிரி ஆறு குழந்தைய இழந்து நன்னா பக்குவப்பட்டுட்டாலாம். இப்ப சத்சங்கம் நாமஜபம் சர்ன்னு இழுக்கிறது. இப்ப ஹரி ஒரு மழை பேஞ்சா குடுகுடுகுடு உள்ள இறங்குமா? அந்த மாதிரி ஆச்சரியமாக இந்த ஆதிசேஷன் நன்னா பகவத் தியானம் ஹிருதயத்துக்குள்ள அப்படியே தன் மேல படுத்துருக்கிற பகவான தியானம் பண்ணிட்டு இவர் பாட்டுக்கு நாமம் ஜபிக்க தேவகி எப்ப பார்த்தாலும் தியானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. வசுதேவரை பார்த்து மிருதுவா சிரிக்கிறா. வசுதேவர் இப்ப நிறைய சத்விஷயம் சொல்றா, எல்லாம் கேட்டுக்கிறா. முகமே தேஜஸா இருக்கு. கம்சன் பயப்படுறான். எட்டாவது தானே சொன்னா, ஏழாவதுக்கே பலபலன்னு இருக்காள். அவன் திரும்பி திரும்பி கூப்பிட்டு கேட்கிறான், ஆறு தானே போச்சு, மிஸ் பண்ணல, கரெக்டா ஆறு குழந்தை தானே, ஏழாவது குழந்தைக்கு அப்படி சொல்லிக்கிறாளாம். நீங்க சத்தங்க கேட்டுட்டு வெளில போகும்பொழுது உங்க முகத்தை பார்த்தாலே தெரியும். ரெண்டு மணி நேரம் வம்படிச்சுட்டு வெளில வந்தேன்னா முகத்தை பார்த்தாலே தெரியும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் முகத்தை பார்த்தா தெரியும். யாராவது ஆக்சிடென்ட்ல போயிட்டான்னா அவளை பார்த்துட்டு முகம் பேய் அடைஞ்சா மாதிரி பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இப்ப சத்சங்க பலம் தேவக்கு அப்படி ஜொலிக்கிறாளாம். தக்க 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 தக்கான்னு கம்சன் பயப்படுறான், நடுங்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியலே. தேவக்கு நன்னா பக்குவம் ஆயிட்டாளாம். ஹரிக்கு அப்ப டெய்லி கேட்டுட்டே இருக்கான், ஹரி பக்குவம் ஆயாச்சான், அவரலாமானா அவரலாமானா அவரலாமா. ஆதிதேசன் சொன்னார், பிரபு ஒரு பத்து மாசம் நான் இருந்துடுறேன், அவ்வளவு நாளா என்னால் பொறுக்க முடியாது. சுவாமிக்கு பொறுமை இல்லையா? நம்ம பக்குவப்பட 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 அவ்வளவு அவசர அவசரமா ஓடி வருவான். கொஞ்ச மாசம்தான் ஆயிருக்கு, பாதி மாசம்தான் ஆயிருக்கு. பகவான் கிட்ட சொன்னார் ஆதிதேசன், நான் இங்கேன்னு எங்க போறது, நீயும் வரையா ட்வின்ஸா இருக்கலான்னாரா? நான் பாட்டுக்கு தேவகி மாதா வயிற்றுல தனியா இருக்கணும் ஏகாந்தமா. இப்ப நான் கவலைப்படாத இடம் டிரான்ஸ்பர் பண்றேன்னு மாயாதேவியை பிடிச்சார். அப்படியே கொண்டு போய் அவரை கொண்டு அங்க வை. பிரபோ வேற என்ன நான் பண்ணணும்? நீ யசோத கர்ப்பத்துக்குள்ள நுழ, நீங்க நான் தேவகி மாதா வயிற்றுக்கு போயிருக்கேன். நாராயணன் சொல்ல அழகா வந்தா இழுத்து கொண்டு போய் ரோஹிணி கர்ப்பத்துல கோகுலத்துல இருந்தா கொண்டு வச்சுட்டான். தேவகி கர்ப்பம் காணல, களைஞ்சி போகல, காணல, ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. கம்சன் திட்டா வைத்தியர்கள் எல்லாம், என்னத்தை பார்க்கல, நீங்கள்லாம் வைத்தியாளா, படிச்சாளா? அவசரம், இதுவரைக்கும் இப்படி ஒரு வைத்தியம் நாங்களும் பார்த்தது இல்லை. கர்ப்பம் களைஞ்சி போய் பார்த்துருக்கோம், காணாம போய் நாங்கள் பார்த்ததே இல்லை. ஃப்ரெஷ்ஷாக இருக்க வயிறு. வசுதேவர்கிட்ட கேட்டால் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்றார். இவருக்கு தெரியாம ஒன்றுமே நடக்காது. தேவகி திருப்பியும் அப்படி வருத்தப்படுறா. வசுதேவர் சொன்னார், ஏண்டி கவலைப்படுறாய்? இல்லை, ஆறு குழந்தைய கண்ணாலேயே பார்த்தேன், ஏழாவது குழந்தை கண்ணில் பார்க்காமலேயே காணாமல் போயிடுத்தேன், நான் அவ்வளோ பாபி ஆயிட்டேன்னுட்டான். இல்லை பக்தியில் வருவோம், அப்படியே பக்குவப்பட பக்குவப்பட அப்படியே தெரியும். திடீர்னு பார்த்தா பான்னு இருக்கும். என்னமோ ராமஜபமே வராது, சூன்யமயமாக இருக்கும், பெருசாக மனசே லயப்படாது. அப்பெல்லாம் குருநாதன் தான் நமக்கு பலம். என்ன வேகம் நமக்கு தெரியும், நல்லா நாமஜபம் பண்றோம், பக்குவப்படுறோம், எல்லாம் தெரியும். திடீர்னு பார்த்தா நாமஜபத்தை ருச்சி இருக்காது, சத்சங்கத்தில் ஆசை இருக்காது, என்னமோ சூன்யமயமா இருக்கும். அந்த மாதிரி தேவகிக்கு சூன்யமா இருக்கு. அப்ப வசுதேவர் சொன்னார், கவலைப்படாதே, ஹரி பக்கத்துல வரான்னுட்டா. தேவகி அதையே நினைச்சுட்டு இருந்தா, இவ்வளவு நாள் கிடைச்ச அந்த அனுபவங்கள் நினைச்சுட்டு இருந்தான். பல சந்தர்ப்பங்கள்ல திடீர்னு இப்படி வெறுமையா ஒரு சூன்யமா இருக்கும் பாருங்க, அப்ப அதுக்கு முன்னாடி கிடைச்ச பகவத் அனுபவங்களை ஸ்மரிக்கணும். அப்ப என்ன ஆகும்னா இந்த ஸ்மரணையில இந்த சூன்யமயமான விஷயம் மாறிப்போது. எப்பொழுதுமே ஒரு வெறுமை வரும், ஒரு ஒரு வேக்யூம் மாதிரி ஒன்று, ஒரு வெற்றிடம் ஒன்று வந்துடும் திடீர் திடீர்னு. டெய்லி பாகவதம் வாசிட்டு இருப்போம், சப்தாகம் போயிட்டு இருப்போம், ஒரு நாள் போதுனா புக்கே எடுக்க தோணாது, படிக்கவே தோணாது, பெருசா பூஜை பண்ண தோணாது, நம்மளா ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ பண்ணுவோம், ஆனால் நம்ம மனசுல வந்து ஒரு பிடிப்பு இருக்காது, அதோடைய அந்த அனுபவமே கிடைக்காது. அப்பெல்லாம் அழகா முன்னாடி கிடைச்ச அனுபவங்களை ஸ்மரிக்கணும். அந்த மாதிரி வசுதேவர் அழகா அதெல்லாம் சொல்றார், தேவகி எல்லாம் கேட்டுக்கிறா. இப்ப ஜோர பகவான் பார்த்தான், பகவான் அபி விஸ்வாத்மா பக்தானாம் அபயங்கர ஆவிவேஷ அம்சபாகேன மனஹ ஆனகதுந்துபே. அழகா ஆனகதுந்துபின்னு சொல்லும்படியான வசுதேவருடைய ஹிருதயத்திலே சுவாமி ஆவிர் பவிச்சா. அழகா அவருக்குள்ளே பிரபு ஜம்னு வந்துட்டான். பகவான் அபி விஸ்வாத்மா பக்தானாம் அபயங்கர ஆவிவேஷ அம்சபாகேன. அம்சபாகேனா குறவுன்னு அர்த்தம் இல்லை, வசுதேவரால எவ்வளவு தாங்க முடியுமோ அப்படி வந்தான். அழகா அவருக்குள்ள வந்துட்டான் வசுதேவர். அப்படியே தனக்குள்ள இருந்த பகவானை தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அவருக்கு நன்னா தெரிஞ்செடுத்து ஹிருதயத்துக்குள்ள ஹரி பிரகாசிக்கிறார். அப்படியே மயங்கி உட்கார்ந்திருக்கார். காஞ்சி பரமாச்சாரியா, ரமண மகரிஷி, மீரா மாதா, விவேகானந்தா, அவெல்லாம் பார்த்தாலே ஒரு தெய்வீகம் தெரியுது தெரியுமா. உள்ளுக்குள்ள சுவாமி சைத்தன்ய மகாபிரபு பார்த்தா, ஸ்வயமே கிருஷ்ணன் தான் வச்சுக்கோங்க. அப்படி சைத்தன்ய மகாபிரபு கூட இருக்கக்கூடிய அத்வைதாச்சாரியா, ஸ்ரீவாச பண்டிதர், கதாதரர், எத்தனை பேர் அவள்லாம் பார்த்தோம்னா அப்படியே ரெண்டு கையை அப்படி மேலே தூக்கி அப்படியே தன்னலை மறந்து கிடக்கிறான். ஏண்டா அப்படின்னா ஹரி ஸ்மரணை, ஹிரதயத்துக்குள்ள அப்படியே ஹரி நிறைஞ்சு நிற்கிறானா வசுதேவர் ஹிரதயத்தில். சாட்சாத் பகவான் எப்படி துருவனுடைய ஹிரதயத்துக்குள்ள இருந்தானோ அதே பகவான் வசுதேவர் ஹிரதயத்துக்குள்ள. ஆவிவேஷ அம்சபாகேன மனஹ ஆனகதுந்துவே. அப்படியே வசுதேவருக்குள்ள பகவான் வந்துட்டான். தேவகி பார்த்தா வசுதேவரை சேவிச்சா, அவருக்கு பணிவிடைகள்லாம் பண்ணா. வசுதேவர் பார்த்தார் தேவகியினிடத்துல அப்படியே தன்னிடம் இருந்த கிருஷ்ணானுபவத்தை, கிருஷ்ண ரகசியத்தை, கிருஷ்ண சாநித்தியத்தை, கிருஷ்ணஸ்வரூபத்தை அப்படியே தேவகியினிடத்துல கொடுத்தார். சத்குருநாதன் அப்படித்தான் உபதேசம் பண்ணுறா இல்லையா, குருவிடத்தில் உபதேசம் வாங்கிக்கிறோம் பாருங்கோ. தான் அனுபவிக்கிற அந்த பகவத் சக்தியோடு நமக்கு அந்த நாமத்தை கொடுக்குறார். அதனால தான் குரு மூலமாக உபதேசம் வாங்கிட்டு ஜபிச்சா இந்த நாமம் விருத்தியாகும், இந்த நாமம் தடசம் இல்லாமல் வரும். குரு மூலமாக நாம உபதேசம் வாங்கிட்டோம்னா இந்த நாமம் நம்மளை பிடிச்சுடும். நம்ம போய் நாமத்தை பிடிச்சிக்க வேண்டாம், அந்த நாமம் நம்மளை பிடிச்சுடும். அந்த மாதிரி வசுதேவரிடத்துலேருந்து வாங்கினுட்டாள். தேவகி கிட்ட வந்தான் கண்ணன். மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து. உள்ள வந்துட்டானா தேவகி வயிறு அபாடான் இருக்கு, அவளுக்கே தெரியல, கண்கள்லேருந்து கண்ணீர் வழியறது, மயிர்கால்கள் குத்திண்டு நிற்கிறது, தொண்டை தழுதழுக்கிறது, எவ்வளவு கையை கூப்பின் இருக்கா பிரபோ அப்படின்றா. ஹரி கிருஷ்ணா ராமா கோவிந்தா நாராயணா கேசவா சிரிச்சுண்டே சொல்கிறான், கொஞ்ச நேரம் அழுதுண்டே சொல்கிறான், கொஞ்ச நேரம் தொண்டை தழுதழுக்க சொல்கிறான், கொஞ்ச நேரம் கையை கூப்பி நடுங்கின்றே சொல்கிறான். இதெல்லாம் பக்த லக்ஷணங்கள். பிரஹ்லாதனுக்கு இந்த லக்ஷணங்கள்லாம் இருந்ததுன்னு பாகவதமே சொல்கிறது. சைத்தன்ய மகாபிரபுலாம் நாமஜபம் பண்ணும்பொழுது உடம்பெல்லாம் அப்படி நடுங்கிட்டே இருக்குமா, தொண்டை தழுதழுக்குமா, நாக்கு மட்டும் பகவன் நாமத்தை சொல்லிட்டு இருக்குமா, கண்கள்லேருந்து தைலதார போல ஜலம் வரணும், அந்த மாதிரி ஒரு அனுபவம்லாம் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுக்கோங்க. சைத்தன்ய மகாபிரபு தேவகிலாம் அப்படி அனுபவிச்சா, இதை கேட்குற இல்லையா, இப்போ தேவகி மாதாவிடத்தில் பிரார்த்தனை பண்ணுவோம். ஹே தேவகி மாதா, நீ கண்ணனை உள்ள வச்சுண்டு எந்த அனுபவம் அனுபவிச்சியோ அந்த அனுபவம் எனக்கு வரணும்னு பிரார்த்திச்சுக்கோங்க. முன்னாடி அனுபவம் வேண்டாம். இந்த ஆறு குழந்தைகளை இழந்து கண்ணெதிர்க்க சாகர தைரியம்லாம் நமக்கு இல்லை. இப்போ ஒரு ரெண்டு அனுபவம் வச்சுக்கலாம். ஒன்று பலராமனை உள்ள சுமந்தாளே அந்த சத்தங்க அனுபவம், அடுத்து இந்த கிருஷ்ணனை உள்ள தரிக்கிற அனுபவம். உலகாளந்த பெருமாள் மத்திய கூர்ம வராக நிருசிம்ம வாமன பரசுராம ராமன் அவதாரம் எடுத்த பெருமாள், ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகேன்னு ஹயக்ரீவனா வந்த பிரபு, அம்சவதாரம் எடுத்த பிரபு, வேதவியாசரா வந்த பிரபு, நாரத மகர்ஷியா இருக்கிற பிரபு, சனகாதி முனிவர்களா இருக்கிற பிரபு, பத்ரிய நர நாராயண ரிஷியா தவம் பண்ற பிரபு, ஹரியா வந்து துருவனுக்கு அனுகிரகம் பண்ண பிரபு, ஹரியா வந்து கஜேந்திரனை காப்பாத்தின பிரபு, சர்வஜன் சர்வலோக ரட்சகன் சர்வலோக சரண்யன் சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான பகவான், தன்வந்திரியா வந்தவன், மோகினியா அவதாரம் எடுத்து லீல பண்ணவன், உலகளந்த பெருமாள், வராகமா வந்து பூமியை உத்தாரணம் பண்ணவன், நரசிம்மனா தூண பழந்தண்டு வந்தவன், அவன் இப்ப தேவகி கர்ப்பத்துல சின்ன குஞ்சு பாப்பாவா இருக்கான். இவ வயிற்றுக்குள்ள அடங்கிட்டானா விஸ்வம் விஷ்ணு குமசக்காரகன்னு சகஸ்ரநாமத்துல எவனை ஆராதிக்கிறோமோ அவன் இவ கர்ப்பத்துல சின்னதான். அவ்வளோ பெரியவன் இத்தூண்டா, அவ்வளோ பெரிய இடம் இருக்கு. பரமபதமாகிய வைகுந்தம் அவ்வளோ பெருசு, அதை விட கொஞ்சம் சைஸ் கம்மி திருப்பார்கடல். இத்தனையும் விட்டுட்டு ஓடி வந்து என் மனக்கடலுள் வாழவள்ள மாய மணாளா நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனியுலகே என்றென்று உனக்கிடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினையே. பெரியாழ்வார் புலம்புறா, உனக்கு என்னடா இடமா இல்லை? திருப்பாக்கடல் இருக்கு, வைகுந்தம் இருக்கு, இத்தனையும் விட்டுட்டு என் மனசுல வந்து வாழணும்னு ஆசைப்பட்டியடான்றான். அந்த பிரபு வயிற்றுல இருக்கான். நல்லா பசிக்கிறது, ஆகாரம் சாப்பிட்டோன்னு வயிறு நிறைஞ்சு அபாடான் இருக்குமே. ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லாத ஒருத்தி பிள்ளையான் இருக்கான்னா அந்த வயிறு அவ தொட்டு பார்ப்பா, அப்பதான் அவளுக்கு அந்த வயிற்றுக்குரிய மகத்துவமே தெரியும். அது ஒரு தனி சுகம். அதில் ஆறு குழந்தைகளை இழந்து ஏழாவது குழந்தைய தொலைச்சு இவ்வளவு இழந்தவளுக்கு என்னடா கிடச்சதுன்னா தெய்வமே கிடச்சிது. எவ்வளவோ நஷ்டப்பட்டேன் இல்லையா, இத்தனை நஷ்டத்துக்கும் சேர்த்து தெய்வம் உங்களுக்கு தன்னையே தரப்போறது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் நஷ்டப்பட்டிருக்கோம், மான நஷ்டப்பட்டிருக்கோம், அவமானப்பட்டிருக்கோம், சரீரத்தை நஷ்டப்பட்டிருக்கோம், நம்பிக்கை துரோகத்தை பார்த்துட்டோம், எல்லா கஷ்டங்களும் பார்த்துட்டோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு நஷ்டம் தானே, வெள்ள சொல்ல முடியாத நஷ்டங்கள், அடுத்த வாரத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாத துக்கங்கள், இத்தனைக்கும் ஒரு சமாதானம் ஹரி நமக்குள்ள வருவார். அதனால விடாம நாமஜபம் மட்டும் பண்ணுங்கோ. தேவக்கு அவ்வளவு அழகா ஜபிக்கிறா, ஹிருதயத்துக்குள்ள வந்தவன் அப்படியே வயிற்றுல நிறைஞ்சு இருக்கான். நிறைஞ்சவன் கொஞ்சம் கொஞ்சமா வயிறு நிறையறதான் அபாடான்னு, கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் வளர்றான். அது ஒரு ஸ்திரீக்கு மட்டும்தான் தெரியும். அந்த குழந்தை வளர்ற ஒரு சுகத்தை தகப்பன் ஒரு நாளும் உணர முடியாது. ஆன்ற பாவத்தில் இருக்கிறனால உணர முடியாது. லீலாசுகர் கிருஷ்ண கர்ணாமிரதம் எழுதினவர் பெரியாழ்வார், இவாளாலாம் உணர முடிஞ்சது. அதனால தான் அவள்லாம் அவ்வளோ அழகாக பாசுரம் பாடுறா. ஜோர வயிற்றுக்குள்ள தேவகி கர்ப்பத்தில் சுவாமி வளர்றா. தேவகி அப்படியே நல்லா தக்க 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 தக்கன்னு ஜொலிக்கிறாளா, திருவண்ணாமலை தீபம் மாதிரி பருட்பெரும் ஜோதி உள்ளுக்குள்ள இருக்கோன்னு அப்படியே ஜோதி ஸ்வரூபமா இவ ஜொலிக்கிறா. பார்த்தா அழகு சொற்றது. சாதாரணமா ஆண் குழந்தைய பிள்ளையாண்டா பொம்பளை அம்மா பார்க்கறதுக்கு அழகா இருக்க மாட்டா. கர்ப்பத்துல பெண் குழந்தை வரான்னா நிஜமாவே ஸ்திரீ அழகா இருப்பான். அவ்வளவு லட்சணம் ஆண்கள்லாம் ஞாபகம். பார்த்தோன்னே சொல்லிடுவா வயசானவா, முகம் அழகா இல்லை ஆண் குழந்தைன்னுடுவான். சத்தியமா நான் பார்த்துருக்கேன், சத்தியமா. பெண் குழந்தைய பிள்ளையாண்டிருக்கான்னா முகம் அப்படி ஒரு ஐஸ்வர்யம் இருக்கும். இவனை பிள்ளையாண்டிருக்கா அவ்வளோ ஐஸ்வர்யமா இருக்கு. அழகனாச்சு புவன சுந்தரா. கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே இவனுடைய சுந்தரத்துவம் தெரிஞ்சதான். தேவக்கு அழகு ஜொலிக்கிறான். பிரசன்னமா இருக்கா, பளபள பள பள பளன் செழிக்கிறான். கம்சன் நடுங்கிறான் தேவகியை பார்த்துட்டு. இப்ப அவ வயிற்றுக்குள்ள இருக்கிறது அவன்தான், 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 அவன்தான். முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னா கம்சன் தான். சமயத்துல மகாபாவிகள் தான் டக்குன்னு கண்டுபிடிச்சுடுறான். அவன்தான், 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 அவன்தான். மந்திரிகள்லாம் கேட்டா எவன்தான், ஐயோ அவன்தான், எல்லாத்துக்குள்ளயும் இருக்கான் அவனே தான் அப்படின்னு. உள்ளுக்குள்ள நன்னா வளர்றான் கண்ணன். தேவக்கு அப்படியே தியானத்தில் இருக்கார். அப்பப்ப அழகா படுத்துக்கிறா. உள்ளுக்குள்ளேந்து பகவான் ஏதோ பேசுறது, குஞ்சலமா பேசுற, அம்மா அம்மா அம்மான்னு பேசுறது. தேவக்கு அப்படியே மயங்கி மசக்க இல்லையா அப்படி படுத்துக்கிறா. அப்பெல்லாம் வசுதேவர் தேவக்கிய சேவிக்கிறார். புருஷா பெண்டாட்டியே சேவிக்கப்படாது சாஸ்திரம். ஆனா பன்றீபுரத்துல போய் ரெண்டு பேரும் அப்படி தட்டாமலை ஆடினோம்னா அழகா சேவிப்பா, மாத்தி மாத்தி சேவிக்கிறதுன்றது ஒண்ணு உண்டு. அந்த மாதிரி ஆச்சரியமா வசுதேவர் சேவிக்கிறார் தேவக்கு. ஏன்னா கோவிலை பார்த்தா சேவிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஜோரா இவ கர்ப்பத்தில் வந்ததுனால தேவக்கியே கோயிலாயிட்டா. அவளை கோவிலா பாவிச்சு வசுதேவர் சேவிக்கிறார். கண்ணன் நாள் ஒரு மேனியும் பொழுதுற வண்ணமுமா நன்னா வளர்றான். தேவர்கள்லாம் வந்துட்டா. குஞ்சு கண்ணனை பார்க்கணும்னு ஆசையில சத்யவிரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிகிதம் ச சத்ய சத்யஸ்ய சத்யம் ரிதசத்ய நேத்ரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக. தேவர்கள்லாம் சொல்றா, நாங்கள்லாம் பிரபன்னர்கள், உன்னிடத்துல சரணாகதி பண்ணவர்கள் தான் கண்ணா. எப்பொழுதுமே நிரந்தரமான சத்தியம் நீதான், முக்காலன்ற சத்தியம் நீதான், பஞ்சபூதங்கள்ன்ற சத்தியம் நீதான், அந்த பஞ்சபூதங்கள் அழிஞ்சு போனாலும் மிச்சப்பட்டு கிடக்கிற சத்தியம் நீதான். சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாஹா, பிரபத்தி பண்றோண்டா கண்ணா அப்படின்னு சேவிச்சார்கள். இது வரைக்கும் கண்ணன் அப்படி பார்த்தது இல்லையா. தேவகி நன்னா கர்ப்பத்துல சுமக்கிறா, ஒவ்வொரு நாளா அதிகமாகிறது. தேவகி அபிசிரிக்கிறா, அழறா, பாடுறா, உட்கார்ந்துருக்கா. வசுதேவர் எதுவெல்லாம் சொல்றா, இப்ப வசுதேவருக்கு இவள் உபதேசம் பண்றா. நிறைய நாமஜபம் பண்ணு, ஏகாதசி விரதமெல்லாம் இருங்கோ, என்ன வந்தாலும் கவலைப்படாது, பகவான் இருக்கான். இவர் என்னெல்லாம் தேவகிக்கு சொன்னாரோ அதெல்லாம் இப்போ தேவகி உபதேசம் பண்ணுறான். இப்போ குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தா திருப்பி குழந்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் தெரியுமா. இப்பெல்லாம் ஸ்வயம் அனுபவம் வந்துடுத்து அந்த அனுபவத்தில் தேவகி உபன்யாசம் பண்ணுறான். இத்தனையும் காராகிரகத்தில் பகவான் அடையறதுக்கு இடம் முக்கியமில்லை, நேரம் முக்கியமில்லை, காலம் முக்கியமில்லை, பக்தி. ரெண்டு பேரும் அழகாக பக்தி பண்ணுறா. பகவான் பார்த்தான் சௌக்கியமாக இருக்கான். பிரம்மதேவர் சொன்னார், எவ்வளோ நாள் இப்படி சௌக்கியமாக இருக்கிறதா உத்தேசம், கொஞ்சம் வெள்ளெல்லாம் வரணும், உள்ள மட்டும் இருந்தால் போதாதுன்னு சொல்ல பகவானே தீர்மானம் பண்ணான். ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரம் அர்த்தராத்திரி, இப்படி ஒரு காம்பினேஷன். அர்த்தராத்திரியில் யாருக்கும் வேண்டாத அஷ்டமி திதியிலே பிரம்மதேவருடைய நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரத்தில் காராகிரகத்தில் அவதாரம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். இவன் நினச்சிருந்தா அப்பா அம்மா அப்பயே விடுதலை பண்ணி ஐஷிட்டு போயிருக்கலாமோன்னு இல்லையா. பக்தர்கள் எங்கே இருக்காலோ அந்த இடத்துல வருவே நிரூபணம் பண்ணுறதுக்காக காத்துருந்தான். ஆச்சரியமாக ஜோர அந்த நாளும் வந்தது. தேவகி அப்படியே ஜொலிக்கிறாளாம். வசுதேவர் தெரிஞ்சு போயிடுது, இன்னைக்கு கிருஷ்ணவதாரம் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுதான். தேவர்கள்லாம் காத்துருக்கா, மும்முச்சு ஹூ முனையோ தேவாக சுமனாம்சி முதான்விதாக மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ஜுகு அனுசாகரம் நிஷீதே தம உத்பூதே ஜம்முனு. தேவர்கள்லாம் கையில் அப்படி பூ வச்சுருக்கா, ரிஷிகள்லாம் கையில் பூ வச்சுருக்காளாம். நீங்களும் மானசீகமாக கையில் பூ வச்சுக்கோங்க. கிருஷ்ணன் பிறக்க போகிறான். அவன் பறக்கும் பொழுது அத்தனை புஷ்பங்களையும் மானசீகமாக போடுங்க. உங்கள் மனசில் இருக்க கவலைகள், துக்கங்கள், பிரச்சனைகள், என்னென்ன காயங்கள் உண்டோ இதெல்லாம் பூவாக பண்ணிடுங்கோ. இப்போ அப்படியே கண்ணனுக்கு போட்டுடுங்க. ஏன்னா இந்த பூ கிடைக்காது, மல்லிப்பூ கிடச்சிரும். அதுவும் பாம்பேயில் மல்லிப்பூன்னு நந்தியாவட்டு மொட்டையை வேற கொடுத்துருவா. நிறைய எல்லாம் கிடைக்கும், நந்தியாவட்டை மொட்டை அழகாக கொடுத்துருவா. மல்லிப்பூன்னு வாங்கி ஏமாறுவோம். பிச்சிப்பூவே கிடையாது, முல்லைப்பூவே கிடையாது, காட்டுப்பூ, துளசியே கிடையாது, பச்சை இலை, இதெல்லாம் கூட கிடச்சிடும். ஆனால் நம்முடைய துக்கங்கள், காயங்கள், கவலைகள் இதெல்லாம் கொடுக்கலாமா? கண்ணனை தவிர இதை வாங்கிக்கிறதுக்கு லோகத்துல ஆள் இல்லை. கண்ணன் கிட்ட கொடுத்தோம்னா அப்படியே வாங்கிடுவான். இதுக்காகவே கண்ணன் தன்னை கொடுத்துருவான். நம்ம கிட்ட இதை விட அதிகமா எதுவும் இல்லை. நம்ம கிட்ட இருக்கிறதுலாம் அகம்பாவம், பொறாமை, காமம், குரோதம், பயம், இந்த மாதிரி துக்கம், கவலை, அவமானம், நஷ்டம் எல்லாத்தையும் அப்படியே திரட்டுங்க உங்க மனசுக்குள்ள, அப்படியே திரட்டி வச்சுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் நாம ஜபம் பண்ணுவோம். அப்படியே கண்ணன் பறக்கும்பொழுது அவன் திருப்படி அப்படியே போட்டுருங்க. உங்க வியாதி, கவலை, பயம், குழந்தைகளை பற்றிய சிந்தனை, எதிர்காலத்தை பற்றிய யோசனை, கடந்த காலத்தை பண்ண பாபங்கள், அடுத்தவாளை தப்பாக நினைச்ச விஷயங்கள், அடுத்தவாளை பற்றி தப்பாக பேசின பாபங்கள், எதெல்லாம் வேண்டாதனம் இருக்கோ அத்தனை வேண்டாதனத்தையும் புஷ்பமாக சேகரிச்சிடுங்க. ரெண்டு நிமிஷம் நாம ஜபம் பண்ணுவோம். அதுக்குள்ள கண்ணா இதெல்லாத்தையும் தரேண்டான்னு அப்படி கையில் வாங்கி வச்சுக்கோங்க. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. நம்முடைய எல்லா தேவையில்லாத விஷயங்களும் இப்ப கையில பூவா இருக்கு. தேவர்கள் ரிஷிகள்லாம் கையில் பூவை வச்சுருந்தா, அவர்கள் கூட நாமும் பூவை வச்சுருக்கோம். கண்ணன் நம்முடைய தேவையில்லாததையும் புஷ்பமாக சேகரிச்சுக்கிறான். ஆச்சரியமாக முமுச்சுகு முனையோ தேவாக சுமனாம்சி முதான்விதாக, மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ஜுகு அனுசாகரம், நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே, ஜெய் போலோ ஜனார்தன பகவான் கீ. பகவான் அழகா அந்த ராத்திரியிலே தேவகி கர்ப்பத்திலேந்து ஆவிர் பவிக்கிறான். எப்படி கிழக்கு திக்கல பூர்ண சந்திரன் உதிக்குமோ அதுபோலே கண்ணன் உதிச்சு அப்படியே ஓரத்துல தேமேனு குருவாயூரப்பனா நிற்கிறான். சமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்கவைடூர்ய க்ரீடக்குண்டலத்விஷா பரிஷ்வக்தசஹஸ்ரகுந்தலம் உத்தாமகாஞ்சங்கதகங்கணாதிபிஹி விரோசமானம். அழகான ஒரு குழந்தை நிற்கிறது. அப்படியே அந்த குழந்தையினுடைய பாதத்தில் உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. என் காமத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்பா கிருஷ்ணா, என் கோபத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்பா கிருஷ்ணா என் கவலையை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்பா, கிருஷ்ணா என் பாபத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்பா, கிருஷ்ணா என் திருடுத்தனத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்பா, கிருஷ்ணா என்னோட அகம்பாவத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்பா, கிருஷ்ணா என்னுடைய மமக்காரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்பா, கிருஷ்ணா என் கவலையை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்பா, கிருஷ்ணா என் பயத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்பா, கிருஷ்ணா என் எதிர்காலத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்பா, கிருஷ்ணா என் பிராரத்தத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்பா, கிருஷ்ணா என் சஞ்சித கர்மாவை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்பா, கிருஷ்ணா நான் பண்ண அபச்சாரங்கள் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்பா, கிருஷ்ணா என்னுடைய சரீரம் மனசு இந்திரியம் ஆத்மா கர்மா எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்பா, கிருஷ்ணா என் குழந்தைகளை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்பா, கிருஷ்ணா என் குடும்பத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்பா, கிருஷ்ணா என்னையே உங்ககிட்ட கொடுத்துட்டேன்பா. சமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்கவைடூர்ய க்ரீடக்குண்டலத்விஷா பரிஷ்வக்தசஹஸ்ரகுந்தலம் உத்தாமகாஞ்சங்கதகங்கணாதிபிஹ விரோசமானம் வசுதேவைக்ஷத. எல்லாம் சுவாமிகிட்ட கொடுத்துட்டேன், ஒன்றும் உங்ககிட்ட கிடையாது. இப்போ உங்ககிட்ட இருக்கிறது கிருஷ்ணன் மட்டும்தான், எதுவுமே கிடையாது. கண்ணன் மட்டும்தான் இருக்கான், வேறு எதுவுமே இல்லை. எல்லாம் கொடுத்தாச்சு, வெறும் காலி பானையாயாச்சு. அதுக்குள்ளே கண்ணன் ரொம்ப கிடக்கிறான், அப்படியே இருக்கான். இப்போ உங்கள் கண்ணன் உங்களோட இருக்கான், உங்கள் கூடவே இருக்கான். இனிமேல் கண்ணன் உங்களை விட்டு போகவே முடியாது, நீங்களும் கண்ணனை விட்டு எங்கேயும் போக முடியாது. உங்கள் ஹிருதயத்துக்குள்ள கண்ணனை வாங்கிண்டாச்சு தேவகி, அப்படித்தான் வாங்கிண்டார். சங்க சக்கர கதா பத்மபாணியாக நீலமேக ஷியாமளனாக சாட்சாத் மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வை ஜெயந்தி வனமாலிதாரியாக பீதாம்பரதாரியாக சக்கச்சவேல்னு சிவந்த குஞ்சலமான பாதங்கள், 5 வயசு குழந்தையா சுவாமி நிற்கிறான். குஞ்சு குஞ்சு விரல்கள், அழகான விரல்கள், சின்ன கருணீல திருவடி, அது அழகான தங்கத்தண்டை தங்கச்சலங்கை, ஜோராம் முழங்காதுகள், கொழுக்கு முழுக்கும் சின்ன ஒரு முட்டி, பெரிய தொடை, சின்ன இடை, அழகான பீதாம்பரம், ஜோரான நாதிக்கமலம், இடுப்பல தங்க அரங்கான் உத்தியானம், நல்ல அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், அழகான வக்ஷஸ்தலம், வக்ஷஸ்தலத்தில் ஸ்வயம் தாயார், கழுத்தில் கௌஸ்துபமணி, நன்னா உருண்டு திரண்ட ஜோரான தோள்கள், 4 திருக்கைகள், சங்கம் சக்கரம் கதா பத்மம் அழகாக வச்சுருந்துருக்கான். கழுத்தில் நிறைய ஹாரங்கள் போட்டுருந்துருக்கான். இடுப்பான கழுத்து, செங்கணிவாய், பளிச்சு பளிச்சுன்னு பிரகாசிக்கிற பற்கள், அழகான தீர்க்கமான மூக்கு, கண்ண பிரதேசம் மழமழமழன்னு இருக்கு, செந்தாமரை கண்கள் பளபளன்னு பார்க்கறது, இந்த செங்கடிவாய் அழகாக ஹசிதம் சிரிக்கிறது, வில் போன்ற வளஞ்ச புருவம், அழகான நெற்றி, அதில் ஒரு கஸ்தூரி திலக்கம், சுருள் சுருளான கேசம், தலையில் கிரீடம், அதில் மயில்பீலி, காதில் குண்டலம், குருவாயூரப்பனா கண்ணன் நிற்கிறார், பூரமாக நிற்கிறார். சமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்கவைடூர்ய க்ரீடக்குண்டலத்விஷா பரிஷ்வக்தசஹஸ்ரகுந்தலம் உத்தாமகாஞ்சங்கதகங்கணாதிபிஹ விரோசமானம் வசுதேவ ஐக்ஷத. சுவாமி அப்படியே நிற்கிறார். வசுதேவரும் தேவகியும் வெச்ச கண்ணு வாங்காமல் பார்க்கிறார். தேவகி இவனையானா கர்ப்பத்துல சுமந்தேன்னு பார்க்கலாம். வசுதேவர் கண்கள்ல கண்ணீரோட உன் கிருபையினால நீயே எங்க வீட்டுல குழந்தையா வந்துட்டியேன்னு பார்க்கலாம். தேவர்கள்லாம் அப்படியே அமைதியா நிக்க, ஊரே உலகமே அமைதியா இருக்கு. கண்ணன் மட்டும் அந்த ராத்திரியில ஜொலிக்கிறான். அந்த ஜொலிக்கிற கண்ணன் உங்க ஹதயத்துல எப்பொழுதும் இருக்கட்டும். இதே தியானத்தோட இருங்கும். கிருஷ்ணலீலா தொடர்ந்து அனுபவிப்போம். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் சத்குருநாத் மகாராஜ் கீ, சமஸ்த பாகவதல் கோ ஜெய். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி. ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு. ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஸ்ரீ சந்திரபாகா மாதா கீ. குண்டலீகவரதா. ஜெய் போலோ தேவகி மாதா கீ. ஜெய் போலோ வசுதேவ மகராஜ் கீ. ஜெய் போலோ ஸ்ரீமத் பாகவத மகாபுராண கீ. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். குண்டலீகவரதா. ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. ராதே கிருஷ்ணா. நாளைக்கு பாராயணத்தில் ருக்மிணி கல்யாணம். ராதே கிருஷ்ணா.